రామానుజ దయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత స్థితితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవదోస్య దయైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రభత్యే మాతాపితా యువతయస్తనయా విభూదిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆధ్యస్యన కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్సంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరశ్చ మహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిసారకులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణుపరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుసమునిం ప్రణతోస్మి నిత్యం నామ సంకీర్తనం యస్య సర్వపాపప్రణాశనం ప్రణామో దుఃఖశమనః తం నమామి హరిం పరం వసుదేవసుతం దేవం కంసచానూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం.
அதை வந்து எல்லாரும் ரொம்ப ரசிச்சு அந்த அபுதாபியில் இருக்கிற ஆசிரியர் நண்பர்கள் எல்லாம் துபாயில் இருக்கிற ஆசிரியர் நண்பர்களோட சேர்ந்து கொண்டு குருஜியை நம்மளுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தறதுக்கு விஷயங்களுக்கு எல்லாம் அவருடைய துபாதியும் நம்மளுடைய ஆச்சாரியரையும் பகவானையும் எவ்வளவு பாட்டு நம்ம வந்து சொன்னாலும் அதுக்கு துணையாகாது. குருஜியை பத்தி ரெண்டு வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். குருஜியோட ப்ரொஃபைல் வந்து அந்த அழகி அங்கே எழுதியிருக்கு. அவர் 18 வயசுல குருஜி அம்மா குருஜி அப்பாவோட இன்ட்ரோடியூஸ் ஆனார். அவரோட முதல் அனுபவம் அவரே சொல்லிருக்கார். ஒரு ஆயுள் ராதாகிருஷ்ணா சாண்டிங்க வந்து குருஜி அம்மாவோட இன்சிஸ்டன்ஸ்னால அவர் இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சு அதுலேயே ஈர்க்கப்பட்டு இப்ப அவரால் நம்ம எல்லாரும் ராதாகிருஷ்ணாவோட நாமத்தை வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி இன்னைக்கு மரணிக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு வந்து அவருடைய குருவோட அனுகிரகமும் பகவானோட அனுகிரகமும் அவரு நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நம்மளோட பண்ண ஒரு பெரிய பாகமாக தான் நான் சொல்லுவேன். அவர் உபன்யாசம் வந்து நிறைய டாபிக்ல கொடுத்துருக்க ராமாயணமாக இருக்கும் பாகவமாக இருக்கும் அதை தவிர்த்து பெரிய பெரிய அந்த காலத்தில் இருந்த ஆச்சாரிய புருஷாளர் நலமாடி இருந்த ஆச்சாரிய புருஷாளர் இப்ப சமீப காலத்தில் இருந்த பெரிய ஆச்சாரிய புருஷாளர் அவரை பத்திலாம் வந்து டெய்லி ஒரு சின்ன சின்ன இன்சிடென்டா நம்மளுக்கு டெய்லி போட் பண்றது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவா வரைக்கும் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சு அதை எல்லாரும் அதுக்கு அவருக்கு எங்களோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இதனால குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து சின்ன சின்ன கதைகளை வந்து அவர்களோட வாய்ஸ் மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப சோக்கமா இருக்கு. அவரை டெய்லி அனுப்புறேன் அந்த ஆலயத்துக்கு. சுவாமி நிறைய ஊருக்கு தகவல் பண்ணியிருக்கேன். இதுதான் அவருடைய முதல் யூனி இது. துபாயில் வந்து அப்படின்னு இன்னைக்கு அபுதாபி இருக்கேன். நாளையிலிருந்து ஒரு 6 நாளைக்கு துபாயில டெய்லி பிரவசனம் இருக்கு. இந்த அனுபவத்தை எங்களுக்கு அடிக்கடி அவர் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் ஒரு இறைவனையும் அவருடைய குடும்பம் குருநாதர்களையும் கேட்டுக்கொள்ளும் இதை நான் வந்து ரெண்டு ஒரு மாதம் ஆடியோ கேட்டிங் பஸ்ட் இந்த வாட்ஸ்அப் மூலமாக நமக்கு பழக்கம் ஆச்சு. அதை கேட்டுட்டு நிறைய பக்தர்கள் வந்து எனக்கு அந்த கேட்டிங் அனுப்பி யார் பேசுறா யார் பேசுறா அப்படின்ற மாதிரி நிறைய எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. அப்ப நாங்கள் வந்து ஆசைப்பட்டோம், ஒரு சில பேர் ஆசைப்பட்டோம், நமக்கு யாராவது சுவாமி இங்க கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து யாரை பத்தி கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் தெரிஞ்சு எங்களுக்கு சப்பைங்க அந்த மாதிரி நேம் நாங்கள் வந்து தெரியற நேம் இல்லை, நாங்கள் இப்பதான் கேள்விப்படுறோம் அந்த மாதிரி. அப்ப வந்து தெரியல. அத்தனை பேரும் விஷ் பண்ணிருக்கணும், கண்டிப்பா விஷ் பண்ணிருக்கணும். ஆனா எவ்வளவு நல்லா இருக்கு வந்து நேரில் வந்து சொன்னா யாருமே தெரியாது. வாய்ஸ் மட்டும் கேட்கறது, சொந்த மட்டும் கேட்கறது, யாருமே தெரிஞ்சா நல்லா இருக்குமே மாதிரி நமக்கு எல்லாத்தையும் தோணி போயிடணும். பகவத் சங்கல்பம் அவர்கள் அவர் பகவானே காமிச்சு கொடுத்துருந்தார். ஸோ நம்ம எதிர்பார்த்ததுக்கு ரொம்ப சீக்கிரமே வந்துட்டா வித்இன் ஃபியூ வீக்ஸ். நம்ம கூட அந்த ஆடியோ கேட்டிங்னா கேட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாருன்னா என் மொபைலே வந்து வாங்கிக்க மாட்டேன். அந்த ஆடியோ கேட்டு இருக்க அந்த வாட்ஸ்அப்ன்ற நிலையத்துல எனக்கு கொஞ்சம் ஆன்லைன் வந்து இந்த ஆடியோ கேட்டிங் வந்துட்டே இருந்தது. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா நான் கண்டிப்பா இந்த மொபைல் வாங்கிக்க மாட்டேன். இந்த வாட்ஸ்அப்லாம் நான் போயிருக்கோம் மாட்டேன். இத்தனை வருஷம் ரிலீஸ் பண்ணிருக்கேன். இந்த வருஷம் வந்து நம்ம வந்து மெசேஜ் வராது. அப்ப என்ன தோணுச்சுனாக்கா நான் வாங்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. இவருடைய உபன்யாசங்கள்லாம் கேட்க வேண்டியிருக்கா சட்டத்துனாலதான் ஆன்லைன் இருக்குங்கிற மாதிரி அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. இதெல்லாம் கண்டிப்பா சான்சே கிடையாது. போக மாட்டேன், வாங்க மாட்டேன். யாருக்காச்சும் ஸ்லோகம் மாத்திட்டே இருக்கேன், வந்துட்டே இருக்கேன், மக்கள் எவ்வளவு இருந்தாலும் கேட்டுட்டே இருக்கான். அந்த மாதிரி தான் நான் நினைச்சிருந்தேன். சோ நமக்கு தெரியல நமக்கு வந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி பகவான் நமக்கு வந்து என்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் நமக்கு எல்லாம் நம்ம ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகும். பகவான் பத்தி நிறைய கேட்கணும் கேட்கணும்னு நம்ம நினைச்சிருந்தேங்க. அதுக்கு பிறகு நமக்கு ஒரு வாய்ப்பு அமையாது. யார் வந்து சொல்றாலோ அவாறே நமக்கு வந்து ஒரு தொடர்பு ஒரு ஏற்படாது. ஆட்டோமேட்டிக் நம்ம வந்து தேடியே போல இப்படியோ வந்து அது இருந்தா நான் போல இருந்தா நான் கைக்கு போனேன் இருந்தா வாங்கறேன் எனக்கு அத்தனை தெரியாது. நான் 1 மொபைல் பார்க்க போனேன். அப்ப வந்து ஆஃபர்ல 2 மொபைல் போட்டுருந்தது. கேட்டாலும் பிரைஸ் கம்மியா தான் இருந்தது. சரி 1 மொபைல் ரேட்ல 2 மொபைல் தான். சரி என் வாய்ஸ் பண்றதுக்கும் எனக்கு பண்றதுக்கு தான் வாங்கினேன். இல்ல நான் எனக்கு வாங்கிட்டு தான் இருக்கேன். 1 தான் வாங்கலாம்னு போனேன். இப்படியோ 2 வாங்கினேன். 2 வாங்கிறது இந்த மாதிரி ஆடியோ அவர் கேட்டு கேட்க முடியா ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் தெரியும் நம்ம எல்லாம் ஆசைப்பட்டோம். அவர் கேட்டதுக்கப்புறம் அவர் எப்படி அவங்க கேட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கணும். யாரும் கேட்டு யாரும் கேட்டது இந்த குரல் மட்டும் கேட்டது இவ்வளவு பக்தியா இருக்கு. நமக்கு வந்து பக்தி ஊட்டக்கூடியதா இருக்கு. இது நம்ம பேரும் கேட்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஆர்வம் வந்து பக்தருக்கு பக்தருக்கு ரெண்டு பேரும் செஞ்சதுதான் வந்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் கேட்கறப்போ அவருக்கு வந்து அத்தனை பேருக்கும் சாமியில் எப்படிதான் இருக்கும். அவ்வளவு அவரோட எப்படி இருந்தா அவர் வீட்டை பட்டிருந்தாதான் இவ்வளவு சீக்கிரம் இங்க வந்துக்க முடியும். இல்லைன்னா நமக்கு அந்த ஈர்ப்பு இல்லைன்னாக்கா நமக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்றது நமக்கு ஒரு பயம் இல்லைன்னாக்கா இப்படியான நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த சுவாமி ஏழை செஞ்சாரு. அதனால நம்மளுடைய பக்தி சத்தையான சுவாமி ஏழைக்கா பகவானுடைய கிருப்பையினால் ஏழுக்கா அதான் இது வந்து மேக்ஸிமம் அட்வான்டேஜ் எடுத்துட்டு நல்லா கேட்டு பயன்படணும். மேலும் மேலும் அந்த வாட்ஸ்அப் வந்து 5 நிமிஷமே ஆகுது ஒரு நாளைக்கு. அதை கேட்டு நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரியப்படியாதான் இருக்கு. எப்படி தினமும் ஒரு கட்டில் தப்பிக்க முடியாது அவர் சொல்லிட்டார். அதை கேட்டு அனுபவிச்சு
சர்வத்ரகோவிந்தநாமசங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு. வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. வடிவா சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு. படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகல பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப எங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ எம்பாய். எல்லாருக்கும் பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பூரணமா சித்திக்கணும். எல்லா குடும்பத்திலையும் பகவானுடைய ஆச்சாரிய புருஷாளுடைய அனுகிரகம் பூரணமா நிரம்பியிருக்கணும். எல்லா குடும்பத்திலையும் பகவான் ஆனந்தமா பேசி பழகி அனுபவிக்கணும். எல்லா குடும்பமுமே எல்லா குழந்தைகளுமே துருவன் போலே பிரகல்லாதன் போலே ஆண்டாள் போலே மீரா போலே தம்பதிகள்னா ஜெயதேவர் பத்மாவதி போலே கூரத்தாழ்வான் ஆண்டாள் போலே இப்படி சௌக்கியமா பக்தி பண்ணிட்டு நிம்மதியா இருக்கணும். அதற்கு பகவானும் ஆச்சாரிய புருஷாலும் பாகவதாலும் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். ராதே கிருஷ்ணன். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுதியெழு என் மனனே. பகவான் கருணாசாகர். பகவானுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. ஆகாசத்துக்கு கூட ஒரு எல்லை உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு, பூமிக்கு ஒரு எல்லை உண்டு, கடல் வந்துடும், கடலுக்கு ஒரு எல்லை பூமி, எல்லா விஷயத்துக்குமே ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் உண்டு. பகவானுடைய கிருபைக்கு சாச்சுரேஷனே கிடையாது. அன்லிமிட்டட் சொல்றோம் இல்லையா, அன்லிமிட்டட். இது வந்து ஓமானமே சொல்ல முடியாது. நம்ம உலகத்துல பாக்குற விஷயங்கள் அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு எல்லையோடு நின்றுபடும். ஆனா பகவத் கிருபை எல்லை இல்லாதது. கோடி 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 ஜென்மாவா, எத்தனை கோடி ஜென்மானே தெரியாது, அத்தனை கோடி ஜென்மாவா அவனுடைய அனுகிரகம் நம்ம மேல அப்படி வர்ஷிச்சுட்டே இருக்கு. இத நாம அனுபவிக்கணும். அபாரா அப்படின்னு அனுபவிச்சுட்டா போதும். ஏன் அப்படின்னா அவனிடத்திலே தான் எல்லாம் வந்துட்டு இருக்கு, அவன் தான் எல்லாத்தையும் நடத்தின் இருக்கான். சூத்திரதாரி அவன் தான். தேவி ஏஷாம் குணமயி மமமாயா துரத்யா. பகவான் கீதையில சொல்றான், அர்ஜுனா என்னுடைய மாயை தாண்டுவதற்கரியது, கடப்பதற்கு முடியாது. என்ன மாயை? எல்லாம் தொடர்களை ஒரு சேஃபா ஒரு டெக்னிக்கல் வேர்டு, மாயை 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 எல்லாரும் சொல்லிடுவோம், எல்லாம் மாயை அவ்வளவுதான் அப்படின்னு. மாயை அப்படின்னா ஏன் நடந்தது, ஏன் நடக்கல, நடக்குமா நடக்காதான் புரியாம இருக்கு பாருங்க, இதான் மாயை. பகவானுடைய மாயை திடீர்னு சுனாமி வர்றது அப்படின்ற மாயை, புரிய மாட்டேங்கிறது, ஏன் இப்படி வந்தது அப்படின்னு, ஏன் காலத்தையும் மழை பெய்யல, ஏன் அக்காலத்துல மழை பெய்யறது, நமக்கு ஒன்றும் ஜட்ஜ் பண்ண முடியல. பாரு நம்மளுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் எல்லா சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுண்டும் நம்மளுடைய எத்தனை விதமான விஷயங்களை வச்சுண்டும் நம்மளால தீர்மானிக்க முடியாத ஒரு விஷயம் பகவத் மாய். எங்கேயோ ஒரு ஆண் இருக்கா, எங்கேயோ ஒரு பெண் இருக்கா, கல்யாணம்னு ஆன உடனே இவள் என் மனைவின்னு ஒரு சுவாதந்திரியம் வருது பாருங்க. இந்த கழுத்துல தாலி கட்டின ஒண்ணு, இவள் என்னுடைய அவள் அபிமானம் வந்துடுது, இவன் என்னுடையவன் ஒரு அபிமானம். இது இதுக்கு முன்னாடி ஏன் இல்லை, அதுக்கப்புறம் ஏன் வந்தது தெரியுது. இதை விட ஆச்சரியம், நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தவன, என் குழந்தை. அது அதுக்கு முன்னாடி நமக்கும் அதுக்கு என்ன ரிலேஷன், அது என்னவா இருந்தது, நம்ம என்னவா இருந்தோம் தெரியல, நம்மளோட லைஃப் ஸ்பேன் எத்தனை தெரியல. இப்படி பல கேள்விகளுக்கு தெரியல 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 பதில் போயிட்டே இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதிலாக சொல்லணும்னா மாயை. இந்த மாயையில அப்படி ஓடி இருக்கும். அப்ப இந்த மாயிலேருந்து வெளில வர முடியாதா அப்படின்னா ஒரே ஒருத்தன் தான் இந்த மாயிலேருந்து நம்மள தூக்கி போட முடியும். யாருன்னா இந்த மாய வலைய விரிச்சவன் தான். மாய வலைய விரிச்சு ஒருத்தன் பிடிச்சு வச்சிருக்கான் இல்லையா, மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்ற ஆண்டா. இந்த மாய வலைக்குள்ள மாறிந்திருக்கோம் இல்லையா, இந்த மாய வலையிலேருந்து மீட்கக்கூடிய ஒரு டெக்னிக் அவனுக்கு தான் தெரியும். அப்ப இந்த மாயையில மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்னடா வழி அப்படின்னா, அவன் திருவிடிகள்ல போய் கதின்னு விழுந்துடும். சரணாகதி அப்படின்னா உன் சரணமே கதி. அகதி கதி அப்படின்னு ரெஃப்யூஜி சொல்றோம் இல்லையா, கதி இல்லாதவர்கள் அகதி. பகவானுடைய சரணத்தை அவனுடைய திருவடிய புகலிடமா இதுதான் எனக்கு பற்றுதல் அப்படின்னு பிடிச்சிருந்தோம்னா அதுதான் சரணாகதி. ஒரு ஹோல்டு வேணும் இல்லையா, இந்த இடத்துல வேலை பண்றோம் எனக்கு ஒரு ஹோல்டு இருக்கு. சம்பாதிக்கிறதுக்குன்னா குடும்பத்துக்காக ஒரு ஹோல்டு இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பற்றுதல் வேண்டி இருக்கு உலகத்துல வாழறதுக்கு. ஒவ்வொரு பீரியட்ல ஏதோ ஒரு ஹோல்டு தான் நம்மளை காப்பாத்தின் இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது டாய்ஸ் அப்படின்னு ஒரு ஹோல்டு இருந்து விதவிதமா பொம்மையை விளையாடணும், கதறை எழுந்தா விளையாடணும், மத்தியானாச்சுன்னா விளையாடணும், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி விளையாடணும். விளையாட்டு தான் ஒரு ஹோல்டு. ஒரு கேஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஹோல்டு. என் ஃப்ரெண்டு போல உண்டு, அவள்கிட்ட பேசிட்டு தான் டைம் போகிறதே தெரியல. சின்ன குழந்தைகள்லாம் ரெடி ரேஷன் என்னடா இருக்கும், அது ஏதோ பேசணும், ஒரே ஜாலியா இருக்கு, என்ன பேசினாலும் தெரியாது, 4 மணி நேரம் 5 மணி நேரம். ஸோ அந்த பீரியட்ல அது ஒரு ஹோல்டு. அப்புறமா அப்பா அம்மா ஒரு ஹோல்டு, அப்புறம் கணவன் மனைவி ஒரு ஹோல்டு, அப்புறம் குழந்தைகள் ஹோல்டு. இப்படி ஏதோ ஒன்று பிடிச்சு 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 ஓடிட்டு இருக்கும். ஆனால் எதுவுமே சாஸ்வதமா நம்மளால பிடிச்சிக்க முடியுது. நம்மளுடைய பால்ய சிநேகிதர்கள் எத்தனை பேர் நமக்கு ஞாபகம் இருக்கு, எல்லாரும் சுதாமா கிருஷ்ணன் ஃப்ரெண்ட்ஸான ஃப்ரெண்ட்ஷிப் ஆன பத்திரமா வந்து பார்த்துக்க, ஹா சுதாமா ஹாய் கிருஷ்ணான்னு சொல்றதுக்கு ஞாபகம் இருந்தாலே பெரிய விஷயம். அப்படியே ஞாபகப்படுத்தினு யாரா வந்தா ஓகே என்ன வேணும் உனக்கு விஷயத்த சொல்லலாம் பிஸியா இருக்கேன் அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு நமக்கு டைமும் இல்லை, அவள் ரெடியாகவும் இல்லை, அப்படி பெயின் இருக்கும். ஸோ ஒரு ஹோல்ட், ஒரு பேஸ் வேணுமே. அந்த பேஸ் தான் பகவானுடைய திருவடி. எல்லாத்தையும் இழந்தாலும் இந்த அஸ்திவாரம் என்னைக்குமே நம்ம கால் கீழே இருந்துட்டே இருக்கு. எல்லாமே நம்மளை விட்டாலும், நாமே எல்லாத்தையும் தவற விட்டாலும் இது மட்டும் போகாது. உந்தன்னோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. ஆண்டா ரொம்ப அழகா சொல்றா, உனக்கும் எங்களுக்கும் உள்ளதான சம்பந்தம் நிரந்தரமானது, நிரந்தரமானது. நீயே நினைச்சாலும் இதை அழிக்க முடியாது, நாங்களே வேண்டானாலும் தள்ள முடியாது, வேற யாராவது பிளான் பண்ணி இதை கெடுக்கணும்னு நினைச்சாலும் மாறாது. உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அதான் சரணாகுது. உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குப்பா, சரி எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சந்தர்ப்பங்களை தோணி போயிடும். எனக்கு யார் இருக்கா, என்னுடைய மனசு அறிஞ்சுண்டு, என்னுடைய எமோஷனை புரிஞ்சுண்டு, எனக்காக யார் இருக்கான்னு ஒரு நிச்சயமா. எல்லா கணவன் மனைவிக்குமே, எல்லா அம்மா அப்பாவுக்குமே, எல்லா குழந்தைகளுக்குமே, எல்லாருக்குமே நிச்சயமா இந்த கேள்வி வராம இருக்கவே இருக்காது, எனக்குன்னு யார் இருக்கா. அதாவது நாம எப்படி இருந்தாலும் நம்மளை ஏத்துக்கிறது, நம்மளை எல்லாரும் ஏத்துக்கிறோம். எப்ப அவ கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்டர்ப் ஆகாத வரைக்கும் நம்மளும் அப்படிதானே, நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதானே, ரெசிப்ரோகேஷன் தானே. நம்ம கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்டர்ப் ஆகாத வரைக்கும் யார் வேணா உள்ள வரலாம். அதுலயே ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், அடுத்த சர்க்கிள், அதுக்கு அடுத்த சர்க்கிள், அதுக்கு அடுத்த சர்க்கிள், நம்ம சர்க்கிளை இப்படிதான் வச்சுருக்கோம். இந்த எல்லா சர்க்கிளையும் ஒவ்வொன்றா உடச்சுட்டே போயிட்டோம்னா கடைசியில் யார் இருக்கா அப்படின்னா, நமக்குள் நம்மளோட சர்க்கிள் போட்டு ஒருத்தன் நிக்கிறான் பரமாத்மா. எங்கடா இருக்கனா உள்ளுக்குள்ளேயே இருக்கும், உள்ளுவார் உள்ளி செல்லாம் அப்படின்னு சார் தொண்டடிப்படியாக வச்சுட்டா உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். ஸோ மற்ற எல்லாரோடையும் நமக்கு பந்தம் வெளியில், இவனோட பந்தம் உள்ளே இருந்து. சோ பர்மனன்ட், இந்த சரீரத்தை விட்டு நாம கிளம்பினாலும் கூட அவன் தலையை வச்சு நம்மளோட இருக்கிறோம். அவன் தலையெழுத்து ஆண்டாள் சொல்றா, உந்தன்னோடு உறவே. உன் தலையெழுத்துறாரு எங்க தப்பு இல்லையாதா, உன்னை யாரும் எங்களோட வந்து இருக்க சொன்னா, நாங்களா கேட்டோம், நம்ம யாரும் அந்தரியாமியா சுவாமி வரணும்னு பிரார்த்திச்சோமா, இருக்கிறது புரிஞ்சிருந்தாலே பெரிய விஷயம். உள்ள அந்தரியாமியா தெய்வம் இருக்கான் அப்படின்னு கேட்டாலே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நம்பினா பெரிய விஷயம், அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணா பெரிய விஷயம், அப்புறம் அதை அனுபவிச்சா பெரிய விஷயம். அப்ப இவ்வளவு விஷயம் இருக்கு இதுல, யார் நம்ம யாரும் கேட்கல இல்ல, அவனே தானே உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கான். அப்ப இது நிரந்தரமான பந்தம். இப்ப இவன் இருக்கான், எனக்குன்னு ஒருத்தன் எல்லா சமயத்திலையும் எல்லா இடத்திலேயும் எல்லா நிலைமைகள்லையும் என்னை விடாம என்ன பிடிச்சுட்டு இருக்கான், அவனை நான் பிடிச்சுக்கணும். இதுதான் சரணாகி. எனக்குன்னு ஒருத்தன் கன்ஃபார்மா உண்டு. நம்ம எல்லாருக்குமே பெரிய பயம், இன்செக்யூர் ஃபீல். காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் கரெக்டா காத்தால வேலைக்கு போயிடுவேன், எல்லாம் பர்ஃபெக்டா, எல்லாம் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே நம்ம எல்லாம் ஒண்ணு கர்மயோகிதான், ஒண்ணும் கிடையாது. காத்தால எழுந்து வேலைக்கு போயிடுறோம், மாமிகள்லாம் காலங்காத்தால எழுந்து கஷ்டமோ நஷ்டமோ எழுந்து கிடக்கணும், தள்ளிகை பண்ணி ஏதோ டப்பா வளர்ச்சி கொடுத்துறானா, எங்கேயாவது தரித்திரம் வந்துருமோ, யாருக்கிட்டையாவது கை நீட்டிடுவோமோ, நம்மளோட கம்ஃபர்ட்லாம் குறைஞ்சு போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு பாருங்கோ. அந்த பயம் ஓட்டு ஓட்டு ஓட்டிட்டு இருக்கு நம்மள. சரி வெள்ளிக்கிழமை ஆயிடுதா, சரி ஒரு நாள் லீவ் தான், சரி சனிக்கிழமை வேலைக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகணும், எல்லாம் எங்கேன்றான்னா இந்த இன்செக்யூர்டு ஃபீலிங், அதுதான் நம்மளோட டிரைவிங் ஃபோர்ஸ். ஆனா எப்படி இருந்தாலும் இன்செக்யூர்டு ஃபீலிங் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு விஷயத்துல இருக்கு இந்த இன்செக்யூர் ஃபீலிங், நமக்கு மாறல. ஒவ்வொரு பீரியட்ல இது டிரான்சிஷன் மாதிரி மாறிட்டே இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு ஹோம்ஒர்க் பண்ணா இன்செக்யூர் ஃபீலிங் டீச்சர் அடிப்பாளு அப்படின்னு, சரி ஒவ்வொரு காலத்துல டிரான்சிட் பண்ணிட்டே இருக்க ஒழிய இது மாறல. இந்த இன்செக்யூர்டு ஃபீலிங் இல்லாம இருக்கிறது சுலபமான வழி நன்னா தூங்குறது. ஏன்னா தூக்கம் பிடிச்சிருக்குன்னா முதல்ல இந்த இன்செக்யூர் ஃபீலிங்கை விட்டு தொலைச்சிடும். அப்பாடா என்ன வேணா ஆடும், ஃபிளைட்டு போனா போகட்டும், போனாலே ஓட்டம், எப்படி வேணாம், எத்தனையோ விஷயங்கள் பார்க்கணும். நல்ல தூக்கத்துல இந்த இன்செக்யூர் ஃபீலிங்கே நமக்கு இல்லை. முழிச்சவன டக்கு 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 டக்குன்னு ரொம்பலாம் வேண்டாம். நம்ம 6 மணிக்கு கிளம்பணும் வச்சுக்கோங்களா, இல்லாட்டி 4 மணிக்கு எழுந்துக்கணும் பிளான் பண்ணும். அன்னைக்குன்னு பார்த்து இந்த தூக்கத்துல அல்ப ஆசோட 5 நிமிஷம் தூங்கிருப்போம். இந்த 5 நிமிஷம் உள்ளுக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணு பாருங்க. 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சே, பால் காய்ச்சணுமே, அதுக்கு பேக் பண்ணணுமே, இறங்கணுமே, இந்த டைம் இறங்கினாதானே டிராபிக் இல்லாம இருக்கும், சிக்னல் போகணுமே, அங்க போகணுமே. 5 நிமிஷம் இத்தனை பெரிய இன்செக்யூர் ஃபீலிங்க கொடுத்துனா இது உள்ளுக்குள்ளேயே உட்காந்துட்டு தான் இருக்கு, இது வெளில எடுத்து போடவே இல்லை. இது உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு 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 எப்பெல்லாம் நாம வீக் ஆகிறோமோ, எப்பெல்லாம் எமோஷனலா இடியட் ஆகிறோம், எமோஷனல் இடியட்ஸ் தான் எல்லாருமே, நம்ம அத்தனை பேருமே, யாரும் எமோஷனல் ஸ்டெபிலிட்டியே இல்லை, எமோஷனல் இடியட்ஸ், ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு எமோஷனோட அப்படி ஓடிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் இந்த இன்செக்யூர் ஃபீலிங் பூதாகரமா வந்து ஒரு உழுக்கு ஒழிக்கிறது நம்ம, இந்த பேயாக ஆடுற மாதிரி என்ன அப்படின்னு பயம் எடுத்து பாருங்க. அந்த பயம் இல்லாம இருக்கிறதுக்காகத்தான் சரணாகதி. சரணாகதி ரொம்ப டெக்னிக்கலாக யோசிக்கவே வேண்டாம், நீங்க டெக்னிக்கலா சாஸ்திரமா விசாரம் பண்ணிதான் யோசிக்கவே வேண்டாம். செக்யூர்டா ஃபீல் பண்றதுக்கான ஈஸியஸ்ட் மெத்தட் சரணாகதி. ஓகே, எப்படி இருந்தாலும் எனக்கு ஒருத்தன் இருக்கான், அவன் காப்பாற்றுவான். அந்த காலத்துல பெரியவாள்லாம் சொல்ல, மரத்தை வச்சாலும் தண்ணி ஊற்றுவான், அவ்வளவுதான். இதுதான் சரணாகதி, மரத்தை வச்சாலும் தண்ணி ஊற்றுவான், அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற என்ன, ஒரு மரத்தை வச்சுடும், ஐயோ தண்ணி இல்லாம வாடுமேனு அவனுக்கு ஒரு அது மேல ஒரு காருண்யம் இருக்கு இல்லையா, அது போல கோடி மடங்கு காருண்யம் பரமாத்மாவுக்கு நம்ம மேல பர்மனண்டா இருக்கு. பர்மனன்ட், எந்த காரணத்தை கொண்டும் இந்த கிருபை மாறதே கிடையாது. அதனாலதான் சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. எத்தனையோ விதமான துயரங்கள் சொல்றோம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். ரொம்ப அழகா மெண்டூசத்தை ரொம்ப அழகா கிளாஸ் பண்ணி பிரிச்சு வச்சுட்டா, இவ்வளவுதான் 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 இவ்வளவுதான், இதுக்கு மேல ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம். நம்முடைய சரீரத்தினாலே நம்முடைய மனசினாலே உண்டாகக்கூடிய கஷ்டங்கள் உண்டு, கூட இருக்கிறவாளால உண்டாகக்கூடிய கஷ்டங்கள், பிற ஜந்துக்கள்னாலே அனுகூல சத்ரு அப்படின்னு சொல்லுவார், அவளால உண்டாகக்கூடிய கஷ்டங்கள், நேச்சுரல் கலாமிட்டிஸ், இது மூணு தான். நீங்க உலகத்தை எந்த விதமான கஷ்டம், எவ்வளவு பணக்காரனா இருக்கட்டும் பரம ஏழையா இருக்கட்டும், இந்த மூணு வெரைட்டிக்குள்ளதான் அவனுடைய எல்லா கஷ்டங்களுமே உண்டு. இதை தாண்டி புதுசா ஒரு கஷ்டம் வரப்போறதே கிடையாது. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், இந்த மூணு கஷ்டங்களையும் அறுத்து எறியக்கூடிய பலம் பகவானுடைய திருவடிக்கு இருக்கு, பூரணமா இருக்கு. அதான் துயர் அரு சுடர் அடி, துயர் அறுத்து போகணும். துயர் அப்போதைக்கு அப்படி பேசிவே பண்ணி அப்பாரா அப்படின்னு சடையை கொடுத்து சும்மா இருக்கட்டும், இப்போதைக்கு பிரச்சனை பண்ணாம இருந்தா போதும், அப்படி இல்லை, அது இல்லவே இல்லைன்னு ஒரு நிலைமை வரணுமா, அதுக்கு ஒரே வழி, சுலபமான வழி சரணாகதி. அன்கண்டிஷனல் ஃபெய்த், அன்கண்டிஷனல் ஃபெய்த். சரணாகதி என்ன வேணும்னா அன்கண்டிஷனல் ஃபெய்த். ஃபிளைட்ல போறோம், பைலட்டை பார்த்துட்டு சௌக்கியமா இருக்கலா, அண்ணா தூங்கினா வீட்டில் வந்து பிரச்சனை எல்லாம் இல்லை, நீங்க ஆட்டோ பைலட்ல போட்டு தூங்க மாட்டது இல்லையா, இந்த ஃபிளைட் எல்லாம் நிறைய காணாம போகிறது, நீங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்கல, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டோம், நம்மள இறக்கி விட்டுடுவாங்க, நம்ம பைலட்டை பார்க்கவே முடியாது. இல்ல வேற ஹேர் ஹோஸ்ட் உள்ள வரும்போது வெல்கம் சார், அது நைஸ் ஃபிளைட் சார் எல்லாம் சொல்லுவா. ஏதோ ஆகாசத்தை பறக்கிறது போயிட்டு இருக்கோம் அபிமானம், அது எங்க போறோமோ அவனுக்கும் வெளிச்சம் நமக்கும் வெளிச்சம் இல்லை. அப்ப முன்ன பின்ன தெரியாத ஒரு பைலட் மேல ஒரு ஃபிளைட் வச்சிருக்காரு பார்த்தாளா, அவன் யாருன்னு தெரியாது. அவனா இன்ட்ரடியூஸ் பண்ணி, நான் இந்த மாதிரி என் பைலட் நான் தான், இந்த பேரு இவெல்லாம் ஹேர் ஹோஸ்டர், இத்தனை ஹைட்ல பறந்து இருக்கான், அவன் ஃப்ரீயா இருக்கும் அவன் போயிட்டு பேசுவான், அவன் ஃப்ரீயா இருக்கும்போது பேசுவான். அது வரைக்கும் அவன் யாரு என்னன்னு நமக்கு அவனுக்கு தெரியாது. அப்ப அவன் மேல ஒரு நம்பிக்கை வச்சு அழகா அந்த ஃபிளைட்ல ஏறுறான் பாருங்க, அது பேர் தான் அன்கண்டிஷனல் ஃபெய்த். அவன் யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியாது, ஆனா கொண்டு போய் சேர்ப்பான்னு நம்புறோம் பார்த்தாளா. அந்த மாதிரி பகவான் நம்புறது சரணாகதி, இவன் என்ன கரை சேர்த்தான், என்ன கைவிட மாட்டான். இந்த பில்டிங்ல உட்காந்து இருக்கும் சார் தாங்குண்டு தானே, சார்ல உட்காந்து இருக்கும் சார் தாங்குண்டு தானே, இதுக்கெல்லாம் உயிர் இருக்கா, இதெல்லாம் பெருசா என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்குமா, எனக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை இதுக்கு தெரியுமா, ஒண்ணும் தெரியாது. ஆனாலும் இந்த சேர் என்ன தாங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தானே சேர்ல உட்காரும். அப்ப அச்சேதனமான ஒரு ஜடப்பொருள், இதுக்கு உயிர் கிடையாது, இதுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னோட ஃபீலிங்ஸ் எதுவுமே புரிஞ்சுக்காது, நான் கீழே விழுந்தா அழ போறதும் இல்லை, நான் எழுந்து போனா இது குஷியாக போறதும் இல்லை, அது பாடு கிடக்க போகுது. அப்ப இந்த ஒரு ஜட வஸ்து மேல ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த் இருக்கணும் இல்லையா, அது போல பகவானத்துல வச்சா அதான் சரணாகதி. நீ எனக்கு புகழிடம், ஹோட்டல்ல போய் சாப்பிடணும், ஏதான ஒரு ஹோட்டல்ல விஷம் இருக்குமான்னு யாராவது யோசிச்சு கேள, ஏதான ஒரு சுற்றுவாடக்கல புதுசா யாரும் புதுசா கண்டுபிடிச்சு இன்னைக்கு சொன்னா உண்டு, அதுல தெரியல இதுல தெரியல, நம்ம பாருங்க ஜாலியா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க டேஸ்ட் நன்னா இருக்குன்னு சாப்பிட்டு இருக்கும். அப்ப முன்ன பின்ன தெரியாத ஒரு ஹோட்டலுக்காரத்துல எவ்வளவு நம்பிக்கை இருக்கும், அது போல ஒரு நம்பிக்கை பகவானத்துல வச்சா அதான் சரணாகதி. அவன் காப்பாற்றுவான், அவன் அகடித்த கடனா சாமர்த்தியம் உடையவன், அவன் சர்வசக்தன், அவனால என்னை காப்பாற்ற முடியும், அவன் தான் என்னை காப்பாத்திருக்கான், அவன் என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு நம்பிட்டோம்னா சரணாகதி. இவ்வளவுதான், இதுக்கு மேல பெருசா நீங்க யோசிக்க வேண்டாம். நான் அன்பிட்டு இது முதல்ல ஒத்துக்கணும், நான் அன்பிட்டு காசி தூங்குறோம், அன்பிட்டாதான் தூங்கிட்டு இருக்கோம், எப்படி தூங்குறோம், எந்த நிலைமையில தூங்குறோம் ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமேனா ஒண்ணுமே தெரியாது. சமயத்தை ரொம்ப அழகா சில பேர் சொல்லுவாங்க, அவன் பாக்யவான் தூக்கத்திலேயே போயிட்டா அப்படின்னு, யாரும் தூக்கத்தெல்லாம் போக முடியாது, என்ன ஞாபகம், இந்த சரீரத்தோட்டு நம்ம கிளம்பும்போது கன்ஃபார்மா நமக்கு தெரியும், நமக்கு தெரியாமலாம் ஜாலியா தான் போயிட முடியாது, ஃபிளைட்ல ஏறி இறங்குற மாதிரிலாம் கிடையாது. டெஸ்டினேஷன் பக்கத்தை நம்ம படுத்துட்டோம், நம்ம தூங்கிட்டு போது போயிட்டான்னு சொல்றதுதான் நியாயம், அவா தூங்கும்போது போகவே இல்லை, பக்கத்துல படுத்த நம்ம நன்னா தூங்கிட்டோம், அவா போனது நமக்கு தெரியல, அவ்வளவுதான் சரியா. அப்ப எல்லாமே நம்ம அன்பிட்டு தான், நம்ம அன்பிட்டுன்னு மத்தவாக்கிட்ட ஒத்துக்க வேண்டாம், ஒத்துக்கப்படாது, ஆபீஸ்லயே மத்த இடத்துல அன்பிட்டுன்னு ஒத்துந்தா கஷ்டம், நம்ம அன்பிட்டு ஒத்துக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் பகவான்ல நான் அன்பிட்டுன்னு ஒத்துக்கிட்டோம்னா நான் பாத்துக்கிறேன், இவ்வளவுதான். டி பகவான் சொன்னான், உன்னால முடியலையா நான் பாத்துக்கிறேன், ரெண்டு கையை அப்படி தூக்கிறது, இந்த குழந்தைகள்லாம் அப்பா அம்மா கிட்ட வரும், தூக்கிக்கோங்கப்பா அப்படின்னு, அது வார்த்தையே வராது, பாஷையே வந்திருக்கா, ஒரு வயசு ஒன்றரை வயசு ஆகும், ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு இல்லையா, என்னால முடியல, எனக்கு உன் மேல ஏறி உட்காரணும், நான் அன்பிட்டு நீ என்ன தூக்கி வச்சுக்கோ, உன் பலத்தினாலே என்ன தூக்கி உன் இடுப்பை நீ வச்சுக்கோ, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், அவன் இடுப்புல உட்காரணும், என்னுடைய ஆசை உன் இடுப்புல உட்காரணும், எனக்கு ஏறி உட்கார முடியாது, எனக்கு கெப்பாசிட்டி இல்லை, என்னால முடியல, எனக்கு வக்கு இல்லை, உன்னால முடியும், உன்ன நான் நம்புறேன், என்ன தூக்கி எடுத்து வச்சுக்கோ, ரெண்டு கையை அப்படி தூக்கற அந்த குழந்தைய ரெண்டு கையை இப்படி தூக்கிட்டு அப்படி அழகா அப்பா தூக்கிக்கோ அம்மா தூக்கிக்கோ அப்படின்றது இல்லையா, எத்தனை தைரியமா. அது போல பகவானிடத்துல நம்மள பொறுப்பா ஒப்படைக்கிறதுக்கு பேர் தான் சரணாகதி. என்ன நீ பாத்துக்கோப்பா, ஒரு பர்சனல் செக்ரட்டரி இருந்தா அவன் நல்லா இருக்கும், எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டாரன் அப்பாடான் பகவான் சொல்றான், அவனோட பர்சனல் செக்ரட்டரி நான் தான், நான் பாத்துக்கிறேன். பாரதியா சொல்றா, இங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதினான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணன் இங்கிருந்தோ வந்தான், இங்கிருந்தோ வரா, அவன் கிளீனா வரான், என்னென்ன வேணுமோ பண்றான். நிறைய டைம் கோவிலில் போய் பிரார்த்திச்சுக்கிறோம், இது நடக்கணும் அது நடக்கணும், ஆற்றுலேருந்து பிரார்த்திச்சுக்கிறோம். எப்படி நடக்கிறதுன்னா, கண்ணன் வேலைக்கார மாதிரி ஓடி 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 எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அதனால கண்ணன் என் சேவகன்னு பாரதியார் தைரியமா சொன்னான். அப்ப பகவானிடத்துல நம்மளை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா எல்லா பொறுப்பும் அவன் எடுத்துடுவான். நாம நம்முடைய கடமையை மட்டும் பண்ணா, கடமையை பண்ண வேண்டாம்னு சொல்லல, கடமையை பண்ணுவோ மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், பயப்பட வேண்டாம், இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண வேண்டாம், என்ன ஆகுமோன்னு கவலைப்பட வேண்டாம், என் கடமையை நான் பண்ணிட்டேன்டா, எல்லாம் அவன் பார்த்துப்பான், அவனுக்கு தெரியும்னு தீர்மானமா நம்மள அவன் இஷ்டத்தை ஒப்படைக்கணும் பாருங்கோ, அதுக்கு பேரு தான் சரணாகதி. சமயத்தில் பல்லுதான் பாவம் தான் டென்டிஸ்ட் கிட்ட போ அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இந்த பல்லு எடுக்கணும், ரூட் கேனல் பண்ணணும், ஆன்னு வாயை திறந்து உட்கார வச்சுடுவேன், அது சத்தமே நமக்கு பயமா இருக்கும். அவர் பாட்டுக்கு வருவார், அவர் அந்த பல்ல தான் நோண்டுறாரா வேற பல்லு எடுக்கிறாரா அவருக்கு தான் தெரியும். அப்ப அவரை நம்பி ஆனு வாயை திறந்து காட்டின்னு இருக்கும் இல்லையா, அப்ப அவரை நம்புறா மாதிரி என் பகவான் என் வாழ்க்கையை சரி பண்ணுவான், அவன் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவன் நாம ஒத்துக்கிறது தான் சரணாகதி. சரணாகதிக்கு இடம் முக்கியம் இல்லை, நேரம் முக்கியம் இல்லை, காலம் முக்கியம் இல்லை, ஜாதி முக்கியம் இல்லை, மதம் முக்கியம் இல்லை, வயசு முக்கியம் இல்லை, படிச்சிருக்கணும் முக்கியம் இல்லை, எவ்வளவு பணம் இருக்கணும் முக்கியம் இல்லை, இந்த இடத்துல இருந்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எங்கிருந்து சரணாகதி பண்ணாலும் பலிதம் ஆகும். பாகவதம் ராமாயணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராட்சசாலாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பா, உடனே தேவர்கள் அத்தனை பேரும் திருப்பாக்கடலுக்கு போவா, அழகா அங்க போய் பகவானே கிருப பண்ணுன்னு பிரார்த்திச்சுப்பா, ஆனா அவளுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கு தேவர்கள் வரைக்கும், அழகா அங்க போய் பிரார்த்திச்ச உடனே பகவான் பிரத்யட்சமா வர, ராமாயணத்துல அழகா தேவர்கள்லாம் அங்க போய் பிரார்த்திச்சுக்கிறா நடுங்கிண்டு, ரொம்ப தாங்க முடியல ராவணனுடைய அட்டகாசம், அவன் கூட்டத்தாளுடைய அட்டகாசம் எல்லாம் தாங்க முடியல, பிரபு கிருப பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறா, எங்களுக்கு தெரியாது எங்களை காப்பாத்து அப்படின்னு. அப்ப பகவான் பிரத்யக்ஷமா கருடாருடனா வந்து சொல்றான், முதல்ல சொல்றான் பயம் கெஜத, பயத்தை விடுங்கும், எதுக்கு சரணாகதி பண்றோம்னா ஒரு பயமும் இல்லாமல் நிர்பயம் அபாட ஜாலியா. அந்த சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அம்மா அழிச்சுட்டு போவா மார்க்கெட்டுக்கு, கடைக்கு போவேன் ஒன்னும் வாங்கி தரமாட்டேன், அழப்படாது, சமத்தா இருந்தா ஒரு சாக்லேட் வாங்கி தருவேன், ஒரு ஒரு மணி நேரம் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு அழிச்சு போனோம், கும்பு மாடு மாதிரி நின்னா தலையாடும், அங்க போனோடனே இது வேணும் வரலையோ ஓன்னு அழுக, அம்மா பத்து பேர் முன்னாடி திட்டுவா அடிப்பா ஒன்னும் கவலையே கிடையாது, அது நிஜமான சுகமான வயசு. அப்புறம் அம்மா ஒன்று விட்டுட போறேன் பத்தடி நடப்பான், அப்படியா பயந்து ஓடுமா அங்கேயே நிற்கும், ஏன்னா அம்மா அப்பாவோட தலையெழுத்து நான் தூக்கிட்டு போகணும். எங்க அம்மா அப்பாவுக்கு அங்களுக்கு அந்த அன்கண்டிஷன் ஸ்வீட் இருக்கு பாருங்க, குழந்தைகளுக்கு குழந்தைகள் எத்தனை வருஷமா நம்மள பாக்குறது, ஒரு ஒன்றரை வயசு, எத்தனை மாசம் கணக்கு பண்ணி பாருங்க, ஒரு வயசு குழந்தை தைரியமா மார்க்கெட்ல தனியா நிற்கும் வீல்னு அழுதுண்டு, என்னடான்னா எங்க அப்பா அம்மா என்ன விடமாட்டா, ஒரு 365 நாள் தான் பழக்கம் அந்த குழந்தைக்கும் நம்மளுக்கும் அவ்வளவுதான், அதுக்கு மேல பெரிய பழக்கமே கிடையாது. அதுக்கு அந்த 365 நாள்ல இது என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா எனக்கு நல்லது பண்ணுவா, நான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் திட்டுவா புலம்புவா அடிப்பா, கடைசியில் எனக்கு வாங்கி கொடுத்துருவா, அது தெரியும் கடைசியில் எப்படி நாம தான் ஜெயிக்க போறோம்னு ஒரு பிடிவாதத்தை இருக்கணும். அந்த மாதிரி பகவானிடத்துல நாம நம்பிக்கை வச்சுட்டோம்னா அதுதான் சரணாகதி. தேவர்கள்லாம் போய் பகவானத்துல பிரார்த்திச்சோன்னா பகவான் பிரத்யட்சமா வந்து சொல்றான், பயம் தியஜத பத்ரம் வஹ, பயத்தை விடுங்கோ, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ராவணாதின முதற்கொண்டு எல்லாத்தையும் நான் வதம் பண்றேன்னு சுவாமி உத்தரவாதம் கொடுக்கிறார். தேவர்கள் என்ன பண்றான், எங்களை காப்பாத்து, எனக்கு தெரியல எங்களால முடியல, நீ எங்களை காப்பாத்துன்னு பிரார்த்திச்சுக்கிறா, சுவாமி எல்லா பிரயத்தனமும் தானே பண்ணான். அதுபோல பகவானத்துல நாமள ஒப்படைச்சோம், இந்த பூமி பழைய ஜலத்திலேருந்து வெள்ள வர்றது பாருங்க, அதுவே பிரம்மதேவர் சரணாகதி பண்றா, சுவாயம்புவ மனு சதரூபா, அதாவது ஆதி மனுஷன் ஆதி மனுஷி, அந்த மனு கிட்டேந்து வந்ததுனாலதான் நமக்கு மனுஷியர்கள் அப்படின்னு பேரு. அந்த சுவாயம்புவ மனு சதரூபாவை படைச்சுட்டு தாம்பத்திய முறப்படி குழந்தைகளை பெற்றுண்டு சௌக்கியமா இருங்கோ அப்படின்னு பிரம்மதேவர் ஆசீர்வாதம் பண்ற. அப்ப சுவாயம்புவ மனு கையை கூப்பிட்டு கேட்கிறார், எல்லாம் சொல்றேன் நாங்கெல்லாம் வாழறதுக்கு இடம் வேணுமே, எங்களுக்கு எங்க இடம் இருக்கு அப்படின்ற. அப்பதான் பிரம்மதேவர் யோசிக்கிறார், மனுஷர்கள் வாழ வேண்டியதான பூமி பிரளய ஜலத்துல மூழ்கி கிடக்கு, அப்ப பிரளய ஜலம் எப்படி இருக்கும் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, கடுகு மாதிரி பூமி பிரளய ஜலத்துல மூழ்கி போயிடுச்சு, பிரம்மதேவர் பார்க்கறாரு, என்ன பண்ணலாம் என்ன பண்ணா யோசிச்சு பார்த்தா, கடைசியில பார்த்தா எதுக்கு நான் கஷ்டப்பட்டு யோசிக்கணும், எல்லாத்தையும் யோசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார், படுத்துட்டே ஒருத்தர் யோசிச்சுட்டே இருக்கா, அவர் வேற வேலையே கிடையாது, படுத்துட்டே யோசிச்சுட்டே இருப்பார், யோகக்ஷேமம் வாம்யகம்னு ஒருத்தர் படுத்துருக்காரோன்னு எல்லாம் அவர் பார்த்து பாரு சொல்லி ஹரி 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 ஹரின்னு பகவான தியானம் பண்றா. எனக்கு தெரியலப்பா இந்த மாதிரி இந்த பூமி வந்து கடல் பழைய ஜலத்துல மாட்டின் இருக்கு, அது வெள்ள வந்தாதான் இந்த மனுஷர்கள்லாம் வசிக்க முடியும், என்னுடைய புத்தி கட்டின வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல இது எப்படி மேல கொண்டு வரணும் எனக்கு தெரியல, ஆனா உனக்கு தெரியும் நீ பார்த்துக்கோன், அவர் பாட்டுக்கு பகவானத்தை பொறுப்பு ஒப்படைச்சுட்டு நாமஜபம் பண்ண ஆரம்பித்தார். ஹரி நாராயணா ஜபிச்சுட்டே இருந்தார். கொஞ்ச நேரத்தை அவர் மூக்குலேருந்து வராக சுவாமி பிரிச்சுட்டார், மூக்குலேருந்து குதிச்சுட்டார், இந்த மாதிரி மூக்கத்தாலே வராக சுவாமி ஞாபகம் வச்சுக்கோங்க, மூக்குலேருந்து வராக சுவாமி குதிச்சுட்டு பிரம்மாண்டமா வளர்ந்து பழைய ஜலத்துல குதிச்சு இந்த பூமியை உத்தாரணம் பண்ணிட்டு வர, உத்தாரணம் பண்ணும்போது பெரியவா சொல்ற அந்த பல்லு எடுக்கிற கடுகு ஒட்டிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வராகமூர்த்தியுடைய சித்து பல்லுல பூமி ஒட்டின்னு இருக்கான். சரியா உலகலந்த பெருமாளை விட பெரிய செய்தி யாருன்னா வராக சுவாமி தான். அவர் மூக்கு அந்த பல்லு சித்து பல்லு அப்படி அப்படின்னு சத்தம் போட்டு அந்த பல்லுல ஒட்டிட்டு எடுத்துட்டு வராராம் பூமியை. அப்ப சரணாகதி பண்ணதுனாலேதான் பூமியே பிரளய ஜலத்திலேருந்து மேல வந்தது. அப்ப பூமி இருக்கிறவாளுக்கு சரணாகதியை விட்டா வேற கதி கிடையாது. எந்த பூமியில ஆதாரமா உட்கார்ந்து இருக்கோமோ அந்த பூமி வெள்ள வரத்துக்கே பிரம்மதேவர் பண்ண சரணாகதி தான் வழின்னா, நம்முடைய முப்பாதன் அவர் தானே தாத்தா வழி தானே எல்லாம் சொல்றோம், நம்ம எல்லாம் கோத்திரம் சொல்றோம், எல்லாம் சொல்றோம், குலதெய்வம் எல்லாம் சொல்றோம், நம்மளா கண்டுபிடிச்சதான பெரியவா சொன்னா அது அப்படியே ஃபாலோ பண்ணி, இதுதான் எங்க குலதெய்வம், இதுதான் எங்க குல தர்மம், இப்படி எல்லாம் சொல்றோம். அந்த மாதிரி நம்முடைய முப்பாதன் யாருன்னா பிரம்மதேவர் தான். பிரம்மதேவர் சரணாகதி பண்ணி தன் வேலையை பண்ணார் அப்படின்னா அவராலே சிருஷ்டிக்கப்பட்ட நமக்கும் அந்த சரணாகதி தான் ஈகி. நம்முடைய சமங்கள் எதுவும் கிடையாது, மத்த எல்லாத்துலயுமே நம்முடைய பிரயத்தனம் ஜாஸ்தி, சரணாகதியில பகவத் கிருப ஜாஸ்தி, நம்மளோட 1% தான் முயற்சி, அதுக்கு மேல வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். கடமையை மட்டும் அதான் 1% தான், இந்த 1% பண்றேன் இவ்வளவு பாடுபட்டுரும் நம்ம, இந்த 1% பண்றது நான் பண்ணிட்டேன் என்ன மாதிரி யார் பண்ணுவா, இவ்வளவு கஷ்டப்படுறேன் உலகத்துல உங்களை மாதிரி கஷ்டப்படுறவா யாருமே நினைக்கலையா, உங்களும் நிறைய கஷ்டப்பட்டவாள்லாம் இருக்கா, நமக்கு ஒரு பெரிய கஷ்டமே நாம ரொம்ப கஷ்டப்படுறோம்னு ஒரு ஈகோ இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய கஷ்டமே. ஏன்னா யுதிஷ்டனே அப்படிதான் சொல்ல, என்ன மாதிரி கஷ்டப்பட்டவா யாரு இருக்கா, பச்சுச்சோ நமக்கு எல்லாருக்கும் யாரா நம்மளை பார்த்து அச்சோ பாவம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கு பாருங்க, பரமாத்மா பார்த்த கூட அந்த திருப்தி வரவே வராது. 4 நம்ம கஷ்டப்படுறோம் நமக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டான்னா அதுக்காகவே முகத்தை பாவமா வச்சுட்டு உடனே முடியல, தலையெல்லாம் இருக்கிறது ஒரு தலை, தலையெல்லாம் இருக்கிறது எல்லாம் என்னமோ சொல்றோம் எதுக்குடானா, அடுத்தவாக்கிட்டேன்னு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டோம்னா அது ஒரு பெரிய சுகம் போல, நம்மளை ஏமாத்திக்கிறது வேற ஒண்ணுமே வேண்டாம். இந்த செல்ஃப் சிம்பத்தி போல செல்ஃப் பிட்டி போல பரம விரோதி லோகத்தை தேடினாலும் கிடையாது. ஒரு 10 பேர் என்ன உங்களை பார்த்தா டல்லா இருக்கிறதுன்னு கேட்டா டல்லா இருக்கு அவ்வளவுதான், பெருசா உடம்புலாம் சரியில்லாம போகவே வேண்டாம், என்ன கொஞ்சம் இருக்கு இழப்பா இருக்கு முகம் பாகமா இருக்கு அப்படியா, அவனே கண்ணால போய் பார்த்துக்கணும், ஆமா அவன் சொல்றது உண்மைதான் போல இருக்கு அவ்வளவுதான் போச்சு, மனசு அவ்வளவு அழகா ஏமாத்திடும். இந்த செல்ஃப் பிட்டி வந்து கொடுத்தனா பெரிய கஷ்டம், ஆமா கஷ்டமே படல, பகவான் ரொம்ப சௌக்கியமா வச்சிருக்கான், பரம சௌக்கியமா வச்சிருக்கான், இதை விட சுக்கியமா வேற என்ன இருக்க முடியும் உலகத்துல, முதல்ல அங்கம் நன்னா இருக்கு பாருங்க, சரீரம் நன்னா இருக்கு, இதுவே பரம கிருபை. கை இல்லாதவா எப்படி சாப்பிடுவா யோசனை பண்ணி பாருங்க, எப்படி மலமூத்திர விசர்ஜனம் பண்ணி தன் உடம்ப சுத்தப்படுத்திப்பா, எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பாருங்க, 2 கை இருக்க இதுக்கே 1 கோடி பக்தி பண்ணணும், கால் இல்லாதவா என்ன பாடுபடுறா கண் கொண்டு பாக்குறோம், ஆனா கால் இல்லாத படிக்க விடாம இருக்கா, கால் இருக்க நம்ம தான் படிக்க விடணும், நம்ம போய் டேபிள் இடிச்சு டேபிள் இடிச்சு எடுத்துக்கணும், பயங்கரமான மோசமான ஆள் நம்ம தான், அசுராலோட மோசம் இதுதான், அசுரால தான் பண்ணேன்னு ஒத்துப்பான், டேபிள் போய் இடிச்சு நிறுத்தும், சோஃபா இடிச்சுது டேபிள் இடிச்சாலும் ஓடி இடிச்சு விட்டு திரிக்கான வேண்டுதான், நம்ம போட்ட டேபிள் தான் நம்ம வச்சிருந்தது தான் இருக்கு, நம்முடைய கவனக்குறவு, ஆனா அது மேல கொண்டு பழிய போடுறோம் பாரு, அந்த மாதிரிதான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். இடிச்சுன்னு அப்படிதான் சொல்ல, என்ன போல யார் கஷ்டப்பட்டவா இருக்கான்னு, அப்பதான் யுதிஷ்டனுக்கு ராமாயணத்தை சொல்ல குரு ராமாயணத்தை சொல்லி ஒன்ன நீயாவது பொறுப்பெடுத்து சூதாட்டம் ஆடி கஷ்டப்பட்டார், ராமச்சந்திரமூர்த்தி 1 தப்புமே பண்ணாம கஷ்டப்பட்டார், அப்ப அவன் வசத்தியா நீ வசத்தியா சுவாமி, நானே தான் என் கஷ்டத்தை தெரிவிச்சுட்டேன், 99 கஷ்டங்கள் நாமா தெரிவிச்சுக்கிறது தான், பிராரத கர்மா அது ஒரு பர்சன்டேஜ் தான். மீதி 99 சதவிகிதம் நம்முடைய கஷ்டத்துக்கு முக்கியமான கர்த்தா நாம தான். பகவானிடத்துல அந்த சரணாகதி பண்ணிட்டோம்னா முதல்ல நாம பண்ற தவறுகள் குறையும், நம்ம அடுத்தவா மேல பழி போடுறது குறையும், இந்த செல்ஃப் சிம்பத்தி மாறிடுது. இதெல்லாம் போயிடுறதுனாலே 90% அப்பாடான் இருக்கும் லைஃப். இது மூணுல பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப பிரம்மதேவர் பிரார்த்திச்சென்றார், பகவான் வந்தான், பூமியை உத்தாரணம் பண்ணிட்டான். உத்தாரணம் பண்ணி கொண்டு வரும் பொழுது பூதேவி அழறா. முதல் சரணாகதி சொன்னது வராகமூர்த்தி தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ராமன் கிருஷ்ணன்லாம் சொன்னான். முதல் சரணாகதி சொன்னது யாருன்னா வராகமூர்த்தி. முதல் தாங்க அவருக்கு தான் அழகா தூக்கிட்டு வரா. அப்ப பூதேவி குலுங்கி குலுங்கி அழறா. பெருமாள் கேட்கிறார், எதுக்குமா அழற? அதுதான் காப்பாத்திட்டேனே, இரண்யாக்ஷன்லாம் வதம் பண்ணிட்டேனேமா, என்னத்துக்கு இத்தனை அழுக அப்படின்னா, இல்ல நான் உங்களுடைய பக்தை, நான் உங்களுடைய பாரியை, நான் உங்களுடைய சிஷ்யை, இவ்வளவு பந்தம் உமக்கு எமக்கும் இருக்கு, அதனால என்னமோ ஒரு பன்னி வேஷம்லாம் போன்ற சௌக்கியமா கீழே வந்து என்ன தூக்கிட்டு வந்துட்டு இப்ப கொண்டு மேலே கொண்டு பூமியை நிக்க வச்சிருவேன் ஸ்பேஸ்ல, அது பாடு சுத்தின்னு இருக்கும். ஆனா நிறைய இனிமேல் குழந்தைகள்லாம் வரப்போறா, பின்னாடி வர எப்பதான் டென்ஷன் ஜெபிக்க போறோம். நம்ம இப்போ அதான் ஜெபிக்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை நாராயணா ஜெபிக்கிறோம், எத்தனை ஹரி ஜெபிக்கிறோம்னு தெரியல. ஆனால் டென்ஷன்றது அப்படி ஒரு தடவையாவது ஜெபிச்சிடும். அதான் மறந்து போய் நாராயணா சொன்ன மாதிரி நம்ம மறந்து போய் ஒரு தடவையாவது டென்ஷன், ஒரே டென்ஷனா இருக்கு. எல்கேஜி பார்த்துக்கிட்ட ஒரே டென்ஷனா இருக்கு, நம்ம சும்மா இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன டென்ஷன் நமக்கு புரிய மாட்டேங்குது, இவ்வளவுதான் இருக்கு. வளர்ந்து பார்த்தா 1.5 மணி இருக்கு அந்த குழந்தை, ஒரே டென்ஷனா இருக்கும், சும்மா இருக்கும். அதுக்கிட்ட கொஞ்ச நாள் கூட டென்ஷனா இருக்குன்றது. அப்ப இந்த டென்ஷன் அது சரவியாபி மாதிரி ஆயிடுச்சு எல்லா இடத்துலயும். அப்ப தாயார் சொல்ற அந்த குழந்தைகள்லாம் வராளே, அவளுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்ற. அப்ப பகவான் சிரிச்சுட்டே சொல்ற, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் சமாமஜம் ததஹத்தம் ரியமானம் து காஷ்ட பாஷான சன்னிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். முதல் டென்ஷன் நமக்கு, அதாவது பகவான் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணுமே, முடியுமா முடியாதா தெரியலையே அப்படின்னு. பகவான் சொல்றான், உடம்பு நன்னா இருக்கும் பொழுது, மனசு நன்னா இருக்கும் பொழுது, நீ ஹேலன் ஹெல்த்தியா ஜாலியா திமிர் எடுத்து என்ன பண்ணலாம் அலையிற சமயத்துல, லோகத்துக்கு காரணமான எண்ணெய், பிறப்பே இல்லாத எண்ணெய் நன்னா நினைச்சு வச்சுடு. நினைச்சு வச்சுட்டேன்னா அந்த கடைசி பிரிவு அந்திம காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு சத்தியம் நமக்கு ஆயிடுச்சு ஜனனம், இன்னொரு சத்தியத்துக்காக வெயிட்டிங். இந்த ரெண்டு சத்தியத்துல தப்பிக்கவே முடியாது, ஒரு சத்தியம் நம்ம பாதுகோம். ரெண்டு ரொம்ப பெரிய கிரிட்டிக்கலான ஒரு புரியாத ஒரு விஷயம் இந்த மரணம்ன்ற ஒரு விஷயம். அப்ப அந்த சத்தியம், அந்த சத்தியம் எப்ப எங்க எப்படி யாரோட எந்த விதத்துல ஒன்னும் தெரியாது. அப்ப பகவான் சொல்றான், நீ நன்னா இருக்கும் பொழுது என்ன நினைச்சு வச்சுட்டேன்னா, கட்டையும் போலே கல்லும் போலே அந்த காலத்துல அந்திம காலத்துல இருக்கும் பொழுது, இந்த பக்தன் அன்னைக்கு நினைச்சானே, இந்த பக்தன் அன்னைக்கு நாமத்தை சொன்னாளே, அன்னைக்கு பகவத் விஷயம் கேட்டாளேன்னு நான் அவர்களை ஞாபகம் செண்டு என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கிறேன்னு உத்தரவாதம் கொடுக்கிறேன். டூரிஸ்ட் விசா முதல் முதல்ல கொடுத்ததே சுவாமி தான். இதெல்லாம் டூரிஸ்ட் விசால தான் வந்திருக்கும், பூமிக்கு வந்திருக்கிறது டூரிஸ்ட் விசா நன்னா ஞாபகம் சரியா. இப்ப நாங்களாம் டூரிஸ்ட் விசால தான் வந்திருக்கோம், முடிச்சா கிளம்பி போயிட்டே இருக்கிறோம் அவ்வளவுதான், அது வரைக்கும் தான் வேலிடிட்டி பீரியட். அந்த மாதிரி பூமியில இத்தனை நாள் ஒரு டூரிஸ்ட் விசா கொடுத்துருக்காரு. அழகா டூரிஸ்ட் மாதிரி பார்க்கணும், கெஸ்டா இருக்கணும், ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பழகணும். நம்ம வீடு வைகுண்டம், ஹரி ஹோம் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். ஹரி ஓம்னு உண்டு, ஹரி ஓம் அப்படின்னு சாந்தானந்தபுரி மகாராஜ் ஒருத்தர் சொல்வார், ஹரி ஹோம் அப்படின்னா வைகுண்டத்திலேருந்து சுவாமி சொல்லுவார் ஹரி ஹோம் அப்படின்னு. ஹரி HURRY HOMG இங்கே ஹரி ஓம் அப்படின்னு ஹரி ஹோம், சீக்கிரமா 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 ஹரி, உங்க வீட்டுக்கு நான் காத்துட்டு இருக்கேன்டா ஹரி, அங்கே ஹரி ஹரி ஹரியப் 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 ஹரியப். இது டூரிஸ்ட் விசாபா, இங்க வந்தியா பாத்தியா என்னெல்லாம் வந்தோ கழிச்சு கட்டினியா எல்லாம் நீல் பேலன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டே வைகுண்டத்துக்கு நான் ரெடியா இருக்கேன்னு இருக்கா. அப்ப அந்த சுவாமி சொல்ற, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ நன்னா இருக்கும் பொழுது நீ முடியும் பொழுதுதான் நினைச்சு வச்சு. பகவான் அவ்வளவுதான் சொல்லுவான், எனக்கு எப்பெல்லாம் முடியுமா நினைச்சு வச்சு, பகல் பொழுது இருக்கு இல்லையா அப்பெல்லாம் நினைச்சு வச்சிருக்கோம், ராத்திரி நினைக்க முடியாது இல்லையா. அவ பகவான் பக்கத்து பார்த்துட்டு இருக்கான், பகலெல்லாம் நினைச்சானே, நீ காத்தாலே நாமத்தை சொன்னான், இன்னைக்கு அழகா திருமஞ்சனம் பண்ணா, இன்னைக்கு கோவிலுக்கு வந்தான், இன்னைக்கு ஒரு பகவத்கீதைய ஸ்லோகம் சொன்னான்னு பக்கத்துல உட்காந்து அப்படி ரசிச்சு பாக்குறான். எப்படி ஒரு குழந்தை தூங்கும்பொழுதுதான் அதை அன்னைக்கு பண்ண சேட்டைகள் எல்லாம் உட்காந்து அம்மா பார்த்துட்டு இருப்பான், என்ன பேச்சு பேசிச்சு, என்ன ஓட்டம் ஓடுறது, தூங்குறதுக்கு என்ன பாடுபடுத்திருக்கு. அது முடிச்சுட்டு இருக்கும் பொழுது விட அது தூங்கும் பொழுது நம்ம அதை ரசிக்கிறது தான் அழகு. அது தேவையேன்னு தூங்கும், இவ்வளவு சமத்தா இருக்கு, எழுந்தா தான் பயமா இருக்கு அப்படின்னு. நிஜமாவே தூங்கும் பொழுது எல்லாருமே ரொம்ப சமத்தா இருக்கும், அப்பாடான இருக்கும். சுவாமி ரசிக்கிற லைஃப் எப்ப தெரியுமா பயப்படுறது, நம்ம முடிச்சோன்னா லைஃபே பயப்படுறது, நம்ம பயப்படல லைஃப் ஈஸியோ எழுந்துட்டானே எழுந்துட்டாலே என்னெல்லாம் நினைக்க போறாளோ என்னெல்லாம் பண்ண போறாளோ எதுக்கெல்லாம் குழம்ப போறாளோ காரணமே இல்லாம குழம்புறோம். யாருக்கோ ஒண்ணு நடந்துடுத்துனா அது நமக்கு நடந்துடும். முதல்ல இது ஒரு பெரிய பயம் நமக்கு, இந்த கம்பாரிசனை போல ஒரு பெரிய கஷ்டம் எதுவுமே கிடையாது. அவளுக்கு நடந்ததெல்லாம் நமக்கு நடக்கணும்னு அவசியமே கிடையாது. 99% நீங்க நிறைய விஷயங்கள் பயந்துருப்பேன் அடுத்தவாளை பார்த்து, சத்தியமா நடந்திருக்கவே நடந்திருக்காது, நீங்களா டென்ஷன் ஏத்துட்டு தான் விஷயமே ஒழிய அது நடக்கணும்னு அவசியமே கிடையாது. உலகத்து மார்க்கெட்ல எவ்வளவு காய்கறி இருக்கிற, எல்லாரும் ஒரே காய் வாங்குறாளா, எல்லாரும் ஒரே காய் வாங்கணும் ஒரே மாதிரி பண்றாளா, ஒரே மாதிரி பண்ணாலும் ஒரே மாதிரி சாப்பிடறாளா, இல்ல இல்லையா? சோ ஒருத்தருக்கு நடக்கிறது இன்னொருத்தருக்கு நடக்கணும்னு அவசியமே கிடையாது, கேரண்டியா கிடையவே கிடையாது. நம்மளா ஒரு அனுமானம் இப்படி நடந்து கொடுத்தனால், அப்படி போயிட்டே போய் நடந்து கொடுத்தனால், இது நடக்கலைன்னா ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா சந்தர்ப்பத்தில் யாரையும் சண்டை போட்டுருவோம். உடனே மாஸ்டர் பிளான் பண்ணுவோம், நாளைக்கு இவா இப்படி சண்டை போடுவா, நாளைக்கு நான் இப்படி அவளுக்கு ரிப்ளை கொடுக்க போறேன், இதுக்கப்புறம் அவ என்கிட்ட வாயை திறக்க மாட்டான்னு பிளான் பண்ணுவோம். அடுத்த நாள் அவ வாயை திறக்க மாட்டான், 4 மணி நேரம் பிளான் பண்ணிருப்போம். கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த வார்த்தையை சொன்ன, இதுக்கு நான் அந்த இடத்துல இருந்து அன்னைக்கு நீ இப்படி பண்ணல, அதுக்காக தான் இப்படி சொன்னேன். நம்மள ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம போராடுறோம் பாருங்க, போராடி போராடி தோத்துட்டுதான் இருக்கும். போராடாம விட்டாலே ஜெயிச்சு விடலாம். நிறைய மாஸ்டர் பிளான் பண்ணி கடைசியில பார்த்தா அடுத்த அவ சண்டையே போட மாட்டான், கேள்வியே கேட்க மாட்டான், ஒரு சாரின்னு சொல்லிட்டு போயிடும். அடச்ச, 4 மணி நேரம் இவ வாயை அடைக்கணும், மூக்க உடைக்கணும், முகத்தை கரிய பூசணும், 4 மணி நேரம் பிளான் பண்ணிருக்கோம். அடுத்த நாள் பகவான் எல்லாத்தையும் மாத்து விட்டு ஒரு சாரியில சரி சாரி சொல்லிட்டாளா, சப்புனா போயிடுறது நமக்கு. அப்ப நேற்று 4 மணி நேரம் ரெஸ்டா தானே போச்சு. அப்ப மனசுல எவ்வளவு தூரம் தேவையில்லாத தீக்கி வச்சுக்கிறோம் பாரு, அவசியமே கிடையாது. இது நடந்து கொடுத்தா ரைட், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இது போயிட்டே இருக்கணும். இதுக்கு மேல அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணவே கூடாது. குழந்தைகள் பகு சமத்து வீல் வீல்னு அழும், அடிச்சா அப்படியே கதறி கதறி அழும், நமக்கே ஒரு பயம் வந்துடும், ரொம்பதான் அடிச்சுட்டோமோ ரொம்பதான் திச்சுட்டோமோன்னு. அப்புறம் அதுக்கு சரி போனா அப்புறம் சமாதான சாக்லேட் தான் கக்கன்னு கண்ண துறை சார் விளையாடிட்டு இருக்கும். இப்படி ஒரு சம்பவமே நடந்த மாதிரியே இருக்காது. நம்ம தான் பார்ப்போம், என்னடா இவ்வளவு நேரம் இவ்வளவு குழந்தை அட்டகாசம் பண்ணிட்டு நம்ம அடிச்சுட்டோமே அழறதே, ஐயோ பாவம் நினைச்சா அப்படி ஒரு சம்பவம் நடந்த அறிகுறியே முகத்துல காட்டாது. அதுக்கு யாராவது ஒரு மாமா சௌக்கியமானு கேட்டு போயிடும், எவ்வளவு சமத்தா இருக்கு நமக்கு தெரியும். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆத்துல 2 பட்டது நமக்கு தான் தெரியும். அதோட தடையமே இல்ல, நெகட்டிவை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே போகாது, அப்படியே தள்ளி விட்டுருங்க அவ்வளவுதான். அதுக்கு மேல அது போய் ரொம்ப நல்லதை மட்டுமே திருப்பி 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 யோசிக்கணும். அதுக்குதான் நிறைய நல்லது நடக்குது. நமக்கு கெடுதல் 1% நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 99% நல்லதுதான் நடக்குது. அந்த 99% திருப்பி 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 பகவத் கிருபையா யோசிச்சிருந்தோம்னாலே வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இந்த 1% திரும்பி 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 யோசிச்சு 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 இன்னும் இன்னும் நம்மள நாமளே செல்ஃப் டார்ச்சரிங், அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பகவான் டார்ச்சர் பண்ண அர்த்தமா இல்லை. அப்ப பகவான் இடத்துல ஒப்படத்தில் இப்படி நடந்துடுதுப்பா, என் மனசு இப்படி இருக்கிறேன் நீங்க கொடுத்துட்டேன்னா அவன் அழகாக அதை பார்த்துப்பான். அதனாலதான் வராமமூர்த்தி சொல்றா, உனக்கு முடியும் பொழுது நீ நினைச்சு வச்சுடு, உனக்கு முடியாத பொழுது நான் உன்னை நினைக்கிறேன். முதல் கேரண்டி அவர் தான் கொடுக்கிற, கவலைப்படாத, அந்திம காலத்துல நான் உன்னை நினைப்பேன். இது போதுமே, இந்த ஜென்மா முடியும் போது உன்னை நினைக்க வேண்டியது என் கடமைன்றார் பகவான். என் தலையெழுத்துறா, என் தலையெழுத்து அவ்வளவுதான். அப்ப முதல்ல இந்த டென்ஷன் விட்டு போயிடுது, கடைசி காலத்துக்கு இந்த அப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்னு. சோ கடைசி காலத்திலேயே நினைப்பேன் அப்படின்னா இப்ப இருக்கும்போது நினைச்சுட்டானே இருப்ப, அந்த பீரியட்லயே நினைப்பேன், உசுறு போயிட்டு சரீரத்தை விட்டு கிளம்பும் பொழுது அந்த என் பக்தரை நினைக்கிறேன்னு சுவாமி சொல்றாருன்னா, அப்ப அது வரைக்கும் அவருக்கு அந்த ஸ்மரணை இருந்தா தானே அந்த சமயத்தை ஞாபகம் வரும். அப்ப நம்மள விடாம சுவாமி நினைச்சிருந்துருக்கா, ஒரு கை குழந்தை அம்மா நினைச்சிருந்துருக்கா இல்லையா, அவன் எந்த வேலை பண்ணாலும் எத்தனை டென்ஷன்ல இருந்தாலும் அவளுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் இந்த குழந்தைதான் முதல்ல. குழந்தை அழகோ டக்குனு சிலிண்டர் ஓடி போய் பார்த்துட்டு இருப்பா, எடி எடி பார்த்துட்டு இருப்பா கை குழந்தை காடி. அதுவும் கொஞ்சம் அதுக்கு தவளை ஆரம்பிச்சு கொடுத்து உருளை ஆரம்பிச்சு கொடுத்தோன்னா கட்டில ரெண்டு பக்கம் தலாணி எல்லாம் போட்டு வச்சு சேஃப் கார்ட் பண்ணி தான் வந்திருப்பா. இதுதான் பக்கு பக்கம் இருக்கும், ஓடி போய் ஓடி போய் டக்கு டக்கு கதவை திறந்து பார்ப்பா, தூங்க தூங்க. அப்ப அந்த அம்மா அந்த குழந்தைகளுடைய நலத்துல அதனுடைய சௌகரியத்தை எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்காளோ அது போல சுவாமி நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க. சோ வாழ்க்கையை பத்தி பயப்பட வேண்டாம். இப்ப இன்னி வரைக்கும் நின்னா இருக்க மத்தியானம் எல்லாம் தூங்கிடுவேன். சோ லீவுன்றதுனால அப்பாடா என்ன டெய்லி தூங்கிடு இப்படியே எழுந்து ஒரு மணி நேரம் கேஷி எழுந்துப்போம் அப்படின்னு பிளான் எல்லாம் பண்ணி தூங்கிட்டுதான் எழுந்திருப்பேன். தூங்குற நேரத்தை யார் காப்பாத்தினா? நீங்க முடிச்சிருந்துக்கும் போது யார் காப்பாத்துறானோ அவனே தான் தூங்கும் பொழுதும் காப்பாத்துறான். சோ தூங்கும் போது காப்பாத்துறான், முடிச்சிருந்துக்கும் பொழுதும் காப்பாத்துவான். இன்னைக்கு காப்பாத்துறவன் நேற்றுக்கும் காப்பாத்தினான், இன்னைக்கு காப்பாத்துறவன் நாளைக்கும் காப்பாத்துவான். அம்மாவோட கர்ப்பத்தை ரொம்ப கஷ்டம், உலகத்தில் ரொம்ப கஷ்டமான இடம் எதுன்னா அம்மாவோட கர்ப்பம் தான். இப்பொண்டு இடத்துல இப்படி பிறந்துண்டு அப்படி பிறந்துண்டு, அதனால வெளில வந்து கூட எங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியுதுன்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண முடியாத இடம் அம்மாவோட கர்ப்பம். அங்க அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஜெயிச்சதுனால வெளில எங்க வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா அப்ப பகவான் அங்க கர்ப்பத்திலேந்து நம்மளை அவன் காப்பாத்திட்டு இருக்கான் இல்லையா. நமக்கு என்ன வேணும் ஏது வேணும் அவனும் கேட்கல அம்மாவும் சொல்லல. ஆனா அம்மா சாப்பிடுற சாப்பாடுல இருந்து நமக்கு வேண்டிய தொப்புள் கொடி வழியா கொண்டு வந்து கொடுத்து ஜோரா வளர்க்கறானு, அப்ப வளர்த்த நித்தியும் காப்பாற்றுவானு. நம்ம கூட பரவாயில்ல, இந்த பறவைகள்லாம் முட்டை போட்டுடும், முட்டை மேல உட்கார்ந்து இருக்கும், அம்மாவுக்கு முட்டைக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஹரி அதுக்கு எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி அதை வளர்த்துட்டு நீ பெருசாயிட்ட இனிமேல் முட்டையை விட்டு வெள்ள வா அப்படின்னு சொல்லி அதுக்கு அது உலகமே முட்டை தான், அந்த முட்டையை உடச்சிட்டு வெளில வரும். அது உள்ளே அந்த சக்தியை யார் கொடுத்தா? ஹரிதானே கொடுக்கறான். அது இந்த கடல் ஆம குஞ்சு எல்லாம் பார்க்கணும், அது மண்ணில் போட்டு புதச்சி வச்சுட்டு போயிடும். இது முட்டையை உடச்சிட்டு வெளில வந்து பார்த்தா ஃபுல்லா மண்ணா இருக்கும். அந்த மண்ணை தள்ளி விட்டு தள்ளி விட்டு தள்ளி விட்டு வெளில வந்து கடலை பார்த்து நேர குடு குடுன்னு ஓடும். இதுதான் என் வீடு, யார் சொல்லி கொடுக்கறா? உள்ளுக்குள்ள இருக்கிற ஹரி. அப்ப அந்த முட்டைக்குள்ள இருக்கிற குஞ்ச காப்பாற்ற பகவான் நம்மளை காப்பாற்ற மாட்டான். பாலைவனத்தை எங்கேயும் செடியெல்லாம் வளருவது, காட்டுல எவ்வளவோ செடியெல்லாம் வளருது, யார் வளர்க்கறா? யாராவது ட்ரிம் பண்ணி விடுறாளா? யாராவது பார்த்து தண்ணி விடுறாளா? தானா நடத்துறான் இல்லையா? அப்ப அதே சுவாமி நம்மளையும் காப்பாத்துவான். அந்த பகவான் நம்மளையும் காப்பாத்திருக்கான். நாம அவனிடத்துல நம்பிக்கையோட இருந்தா போதும். வராக மூர்த்தி தான் முதல் முதல்ல அதை சொல்லிட்டான், கவலைப்படாதே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டான். அப்ப அந்திம காலத்துல காப்பாத்துன்னு கேரண்டி கொடுத்ததுனால இருக்கும் பொழுதும் காப்பாத்துவான். சோ இந்த ரெண்டு டென்ஷன் விட்டுடுது. இருக்கும்போது சில சில டென்ஷன் எடுத்து பாருங்க. அதுக்கு பதில் ராமச்சந்திரமூர்த்தி சொல்லிட்டார், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாசதே அபயம் சர்வ பூதேவியோ ததாமி ஏதத் விரதம் மம. விபீஷணனை போடாவில்லைன்னுட்டா. நம்ம எல்லாருக்குமே பயம் இருக்கு, தெரியும் ஒரு நாள் போடாவில்லைன்னு சொன்னா எங்க போவோம்? இன்னைக்கு காத்தல அபுதாபியில் இருக்க அவள்கிட்ட பேசியிருந்தேன், எப்ப சொல்லணும் கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தான். கவலையே படாதீங்க. அதுக்காகவே அன்னைக்கே விபீஷன் மூலமா பகவான் சரணாகரியை சொல்லியிருக்கான். அழகா விபீஷன் சொல்லிட்டான், ராவணன் சொல்றான், உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, நீ லங்கையில் இருக்கப்பட எங்க வேணா போடா அப்படின்னு. விபீஷன் கவலையே படல, எல்லாத்தையும் விட்டான், என் ராமன் இருக்கான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் ராமனையே பார்க்க போறான். ராமனை பத்தி கேட்டுக்கானே ஒழியே ராமன் யாரு ஓரளவுக்கு தெரியுமே ஒழிய பிராக்டிக்கலா பர்சனலா பார்த்ததே கிடையாது. அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், கோச்சுப்பானா, நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுவான் ஒண்ணும் தெரியாது. ஆனா விபீஷன் அப்படியே கிளம்புறான், தக்வா லங்கா ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு. நீங்கெல்லாம் அந்த ராஜ்யம் நம்ம ராஜ்யத்தை வந்து எதுக்கு வந்திருக்க? என்ன தைரியம்னா, இங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தைரியமா, வேலையோட தைரியமா, பணம் சம்பாதிக்கிற தைரியமா? நம்ம பெருமாள் எங்க இருந்தாலும் காப்பாற்றுவாங்க தைரியம் தானே. இல்லாட்டி சொந்த ஊரை விட்டுட்டும், சொந்த தேசத்தை விட்டுட்டும், சொந்த மனுஷாலெல்லாம் விட்டுட்டு இப்படி எல்லாத்தையும் விட்டு இங்க வருவோம் அப்படின்னா என்ன தைரியம்னா, பகவான் இருக்கா எங்க இருந்தாலும் ரட்சிப்பான் ரட்சகன்ற அந்த நம்பிக்கை தானே. அந்த மாதிரி ஜோரா விபீஷன் கிளம்புறா பகவானுக்கு தெரியும்னு அழகா கிளம்பிட்டானா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபிளைட் வந்தா புரிச்சு வரா நேர் பகவான் தேடிட்டு ஜோரா வந்து தான் ஆச்சரியமா. இப்ப வேலைக்கு போறவெல்லாம் முதல்ல குடும்பத்தெல்லாம் விட்டு முதல்ல தாமட்டு தனியா விடுவா, அந்த அவ கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரியாக விடுவா. அந்த மாதிரி விபீஷன் தேவேன்னு கிளம்பி வரும். ஃபர்ஸ்ட் இலங்கை அகதியே விபீஷன் ஆழ்வார் தான். அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் இருக்கு வச்சுக்கோங்க, இலங்கை அகதி ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி அப்படின்னா விபீஷன் ஆழ்வார் தான். ஆனா அவன் அவன் நேரம் ராமன் கிட்ட வந்தா மற்றவெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். நேர ராமன் இடத்துல வரான், ஆகாச மார்க்கமா வரான். வந்துட்டு சுக்ரீவன் இடத்துல சொல்றான், இந்த மாதிரி நான் ராவணனுடைய தம்பி, சுவாமி இடத்துல வந்திருக்கேன், சொல்லுங்கோ அப்படின்னு. உடனே பரமாத்மா அந்த சகா தர்மம் ஃப்ரெண்ட்ஷிப் தர்மம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக கேட்கிற சேர்த்துக்கலாமா வேண்டாமா, சேர்த்துக்கலாமா வேண்டாமான்லாம். அப்ப ஆச்சரியமா ஆஞ்சநேயர் சொல்றார், பிரபு உங்களை தேடிந்து வந்திருக்கான், சேர்த்துட்டு தானே ஆகணும், வேற ஒரு குவாலிட்டியுமே வேண்டாம். பகவானுக்கு சரணாகதி பண்றதுக்கு ஒரு குவாலிட்டியும் வேண்டாம். அவன் காப்பாத்துவான் வரம் வரும். விபீஷனுடைய சரணாகதி அதான் விசேஷம். ஏன்னா அவன் ரட்சகன், கையில ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு வரேன், நான் உண்டியல்ல போட்டுறேன், என்ன சரணாகதி பண்ணிக்கோ, அவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லை, கையில ஒரு வெத்தல பாக்கு பழம் ஒண்ணுமே இல்லை. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது ஆண்டாள் சொல்றான். நம்ம என்ன ஸ்திதியில இருக்கோமோ அந்த ஸ்திதியில அப்படியே கொண்டு பகவானத்தை ஒப்படைக்கிறது தான் தூயோமாய் வந்து. அதான் விபீஷண தான் தெளிவா சொல்றான். ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு, காத்தால 2.5 மணிக்கோ இல்லாட்டி 3 மணிக்கோ இல்லாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கு, 7 மணிக்கு எழுந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது சூச்சு போயிடுச்சு. சரி டைப்பர் போடல அப்படி வச்சுக்கோ, அடுத்து டைப்பர் போட்டாச்சுன்னா அடுத்த கேள்வி கேட்பீங்க, டைப்பர் எல்லாம் போடல, அது பாட்டு சூச்சு போயிடு சில்லுன்னு ஆயிடுச்சு. நேரம் அம்மா கிட்ட வர்றது, குளிச்சு விட்டு தொடச்சுண்டு ரொம்ப கிளீனா வந்து அப்படி வந்தா அம்மா எடுத்துப்பா, அது சூச்சு போயிட்டு அந்த ஜெட்டி கூட மாதம் அப்படியே வந்து நீங்க அம்மா சூச்சு போயிட்டேன் அப்படின்னு அட செல்லவே அப்படின்னு அம்மா அறிவிருக்கான்னு திட்டுவோம்மா. 2 வயசு குழந்தைய இப்படி சூச்சு போயிட்டு அசிங்கமா வந்து நிக்கிறியே அப்படியே ஐயா ஷேன் ஷேன் தப்பி ஷேம் அது கூட விளையாட்டதானே சொல்றோம், ரசிக்கிறோம் இல்லையா. அது போல நாம என்ன ஸ்திதியில எப்படி இருக்கோமோ அந்த ஸ்திதியில நாம நம்மள பகவான் கிட்ட கொடுத்துனோம், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம். விபீஷன் அந்த மாதிரிதான், எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, ராமான்னு வந்துட்டான். அப்பதான் பகவான் சொல்றான், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சசே அபயம் சர்வ பூதேவியோ ததாமி ஏதத் விரதம் மம. இத்தனைக்கும் விபீஷன் அரக்கன், நல்ல அரக்கன் அப்படின்னு சார் பெரியவாச அன்பில் சொல்ல திருப்பாவை வியாக்கியானத்துல பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானேன்னு வருது. ரொம்ப அழகா புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்தினை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார். அதுக்கு சுவாமி பெரியவாச அன்பில் சொல்ல அரக்கன்னாலே பொல்லாதவன் தானே, இல்ல பொல்லா அரக்கன் ஒரு அப்ஜெக்டிவ் வேண்டி இருக்கு அப்படின்னா இல்ல நல்ல அரக்கணும் உண்டா. யாரானா விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டித. விபீஷண பத்தி சூர்பனக ராமன் கிட்ட சொல்றோம், இன்ட்ரோஸ் பண்ணும்போது எங்க குடும்பத்துல உருப்படாத ஒரே ஒருத்தர் இருக்கான், யாரானா விபீஷணன் தான், எதை பார்த்தாலும் தர்மம் நியாயின்னு பேசிட்டு இருக்கான் எங்களுக்கு, அவங்க அவன் நினைச்சாதான் கவலையா இருக்குன்ற. விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டித்த, ராட்சசாலுக்குரிய ஒரு கெத்தே இல்லை, அடுத்தவாளை கஷ்டப்படுத்தணும்னு ஒரு இன்டென்ஷனே இல்லையே அவனுக்கு, எங்களுக்கு அவனை மட்டும்தான் கவலை, அவனாலதான் எங்களுக்கு பயமும் நடத்த கவலை, அதுதான் நடக்கிறது வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நல்ல அரக்கன் அரக்க ஜாதி தானே பகவான், அரக்க ஜாதின்னு தரலையா, சரணாகதிக்கு ஜாதி அவசியம் இல்லை, இருக்கிறதே மோசமானது அரக்க ஜாதின்னு இல்லையா, அந்த அரக்கர் ஜாதியா தான் ஒருத்தன் வரான். முதல்ல நேரு ராமச்சந்திர மூர்த்தி நடத்துல நான் அரக்கன், அதுவும் பொல்லா அரக்கனுடைய தம்பி. சரணாகதிக்கு நம்ம சுத்தி இருக்கலாம் ஒழுங்கா இருக்கணும், சமத்தா இருக்கணும், சுவாமி ராமானுஜ வம்சத்தை சேர்ந்தவாடா நம்ம இருக்கணும், இப்படி சங்கர பகவத் பாதோட நமக்கு ஒரு லிங்க் இருக்கணும், இப்படி மத்வாச்சாரியருடைய வம்சத்தாரோட நேருடைய பந்தம், ஒண்ணுமே வேண்டாம். நீங்க ஒரு ஐடென்டிட்டியுமே வேண்டாம், நான் அஞ்சுக்கு இது ஒண்ணுதான், அதுதான் யோகியதையே. எனக்கு ஒண்ணும் தெரியாதுபான்னு விபீஷன் அரக்கன் வந்து நின்றுட்டானா, பகவான் சொல்றான் ஒரே ஒரு முறை உன்னை சேர்ந்தவன், ஒரே ஒரு முறை பகவான் சொல்றான், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாசதே அபயம் சர்வ பூதேவியோ ததாமி, ஒரே ஒரு முறை நான் உன்னை சேர்ந்தவன். இது மனசனால நம்ம ஒத்துக்க வேண்டியது அவ்வளவுதான். நான் குழந்தைப்பா என்ன காப்பாத்து, நான் உன்னுடைய தாசன்பா, என் வாழ்க்கையின் பொறுப்பு உன்னுடைய, நீ பார்த்துக்கும், இவ்வளவுதான். நான் உன் குழந்தை உனக்கு தெரியும் இல்லையா, சக்ரித் ஏவ பிரபன்னாய பிரபத்தி, எனக்கு தெரியாது. யாராவனா இந்த பகவான் சொல்ல ராவணனாகவே இருந்தாலும் கிருபை பண்ணுவேன், ராவணன் அவ்வளவு பாபம் பண்ணியிருக்கான், அவனாகவே இருந்தாலும் சில நேரத்தை அத்தனை பாபத்தையும் மறந்துட்டு கிருபை பண்ணுவேன்னு சுவாமி காத்துருக்காராம். எதையுமே மறக்க தெரியாத சுவாமிக்கு யாரா தன்னிடத்துல சரணாகதி இருந்தா எல்லாத்தையும் மறந்துடுவாரோ, அவன் அன்னைக்கு பண்ணானே அப்படியா எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லையேன்னு விடுவாரோ, அவ்வளவு ஒரு மறதியா சுவாமி. அத்தனை ஆச்சரியம் அந்த பகவான், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாசதே அபயம் சர்வ பூதேவியோ, எல்லா பூதங்களிடமிருந்தும் அபயம் அளிக்கிறேன். அபயம் பயம் இல்லாத ஒரு நிலைமை, ஒரே ஒரு முறை நான் உன்னை சேர்ந்தவன் என் கிட்ட வந்துட்டான்னா அபயம் சர்வ பூதேவியோ ததாமி ஏதத் விரதம் மம, இது என்னுடைய சங்கல்பம், இது என்னுடைய விரதம், இதை நான் பண்ணிதான் தீருவேன். என்னிடத்துல வந்துட்டான் அப்படின்னா அவனை ரட்சிக்க வேண்டியது என் தர்மம். இப்ப எத்தனை பேர் பொலிட்டிக்கல் ரெஃப்யூஜி பார்க்கலாம், நாடு கடத்திடுவான், உடனே இன்னொரு நாட்டில் போய் கேட்பான் என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு, அந்த நாட்டில் அவள் பெரிய ஊழல் பண்ணியிருப்பா, இதானே பண்ணியிருப்பா, ஆனா இன்னொரு நாட்டுல என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டா அந்த கவர்மெண்ட் சரி நீ என்னுடைய நாட்டினுடைய அகதி நான் உன்னை காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்துட்டா எவ்வளவு அழகா அவளை ஜாக்கிரதையா வச்சுக்கிறான். அப்ப ஒரு கவர்மெண்ட் கிட்ட போனாலே காப்பாத்துவான்னா ராஜாதிராஜனிடத்துல போனா காப்பாத்த மாட்டான், எங்க இருந்தாலும் காப்பாத்துவான். அதனால எனக்கு தெரியாதுப்பா, அதனால ஜாதிய மறந்துருங்க, வயச மறந்துருங்க, உங்க தகுதிய மறந்துருங்க, உங்க படிப்ப மறந்துருங்க, இது எதுவுமே வேண்டாம் சரணாகதி பண்றதுக்கு. முக்கியமா ஐயங்காரா இருக்கணும் கட்டாயம் கிடையாது, ஏன்னா சரணாகதி ஜாஸ்தி அது ஐயங்கார் டாபிக் இவங்க தான் சொல்லிட்டு இருப்பா. இது சில தரம் அப்படி ஆக்கிட்டோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த விஷயமே எல்லாருக்குமே பொதுதான், இது வைதிக சித்தாந்தம். மாதா மத்வா ஐயங்கார் ஐயர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் மனுஷன். முதல்ல பேசிக்லி இங்க உள்ள பேருந்தா முதல்ல இமிகிரேஷன் பாஸ்போர்ட் வீசா அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ வேற எதுவுமே முக்கியமில்லை. என்ன ஜாதி, பிராமினா, நான் பிராமினா கிடையவே கிடையாது. நான் பிராமின் தான் சரியா சொல்ல, அசுர ஜாதி, அரக்கர் ஜாதி, விபீஷன். பகவான் எத்தனையோ ரிஷிகளை பாக்குறார், ஒருத்தருக்கு கூட சொல்ல சக்கரதீங்க சப்பநாயன் சொல்லப்படாத. எத்தனை ரிஷிகள், அகஸ்தியர்ல இருந்து பெரிய பெரிய ரிஷிகள்லாம் அவர் கூட இருக்கார், சுதீஷ்ணர் முதற்கொண்டு பரத்வாஜ ரிஷிகள், யாருக்கும் சொல்லல. வேடுவன் குகனுக்கு சொல்லல, வேடு வச்சு சபரிக்கு சொல்லல, யாருக்கும் சொல்லல. ஒரு அரக்கனுக்கு முதல்ல சொல்ல, நீ வாடா வயலே, நீ வா எங்கிட்ட வா. இதுதான் பெரிய யோகியதையே. நம்ம ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லைன்னா சுவாமி ஸ்பெஷலா நம்ம எடுத்துக்கிறார். யாருக்கு எல்லாருக்கும் இது வேண்டாம்னா அது சுவாமிக்கு வேணும், இது அவரோட பிலாசபி, சுவாமியோட பிலாசபி. எல்லாருக்கும் அஷ்டமி வேண்டாம், கிருஷ்ணன் எனக்கு வேணும்னு எடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் நவமி வேண்டாம், ராமச்சந்திரன் எனக்கு வேணும்வா, அவ்வளவுதான். எல்லாரும் ஒதுக்கி தள்ளாளா கவலையே படாதுங்க, சுவாமி பக்கம் நெருங்கிட்டு இருக்கும். எல்லாரும் நம்மள ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாளா, கவலையே வேண்டாம், பிரகலாதன் ஒதுக்கி ஒதுக்கி வச்சா. நரசிம்மன் மார்க்கேண்டா பாண்டியன கம்பத்தை உடச்சிட்டு வெளில வந்துட்டா, பிரகலாதன் என்ன பண்ணா, அசுரப்பிள்ளை தானே, என்ன பண்ணான், அசுரப்பிள்ளை தானே, வேற ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. அஞ்சு வயசு குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிடும், என்ன என்ன காப்பாத்தான், எவ்வளவுதான். இதுதான் நம்பிக்கை. பிரகலாதன் கிட்ட இரண்டு கட்சிகளே சொல்றான், என்னமோ நாராயணா நாராயணா சொல்றியடா பயலே, உன் தலைய வச்சிடுறேன், வெட்டி கீழே போட்டுடுறேன், அப்ப வந்து நாராயணன் காப்பாத்தானா பாக்குறேன் அப்படின்னு. பிரகலாதன் சிரிச்சான், அப்ப அது நடக்காதுப்பா, என்னடா கொஞ்சம் இவ்வளவு நாராயணா சொல்றேன், இது கூட நாராயணன் பண்ண மாட்டாரடா, சீ ரொம்ப தப்புடா அப்படின்னு பிரகலாதன் சிரிச்சான். அப்ப அப்படி அர்த்தம் இல்லப்பா, நீ என்ன வெட்டணும்னு நினைச்ச, ஆனா அதை செயல்படுத்தணும்ல, விடமாட்டான் முதல்ல. நீ வெட்டணும்னா முதல்ல கத்தி எடுக்கணும் இல்லையா, உன்னை என் நாராயணன் கத்தியே எடுக்க விடமாட்டான், எடுத்தாதான் வெட்ட முடியும். கத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நிறுத்திடுவார், அப்படியே நீ கத்தி எடுத்தாலும் ஓங்கணும், இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு, அது ஓங்கி என் கழுத்துக்கிட்ட வரணும், அதுக்கு முன்னாடி நிறுத்திடுவார். கழுத்துக்கிட்ட வந்தாலும் அது நல்லா வெட்டணும், அப்பதான் தலைக்கீழே விழும், அதுக்கு முன்னாடி நிறுத்திடுவார். இவ்வளவு தூரம் அதுக்கப்புறமா தான் தலைக்கீழே விழுறதுன்னு ஒரு ப்ராசஸ், இதுக்கெல்லாம் முன்னாடியே நாராயணன் காப்பாத்திடுவான்னு சத்தியம். இதுதான் நம்பிக்கை. இப்ப நம்மள யாராவது பிரகலாத மாதிரி டெய்லி டார்ச்சர் பண்ணா வச்சுக்கோங்களேன், ஐயோ நாளைக்கு என்ன பண்ணி தொலைவானோ தெரியாது. பாச முக்காவாசி இரண்டு கட்சி குருபம் தான் எல்லாருமே வச்சிருக்கோம், மாமியார்கள்லாம் இரண்டு கட்சி குருபம் தான், கலியுகத்துடைய மாடிஃபைடு இரண்டு கட்சி குருபம் சில பேர் நம்ம வச்சிருந்துருக்கோம். அப்ப அவள்லாம் பார்த்தோம், நாளைக்கு என்ன பண்ணி தொலைய போறாளோ, என்ன விதத்துல என்ன குண்டு வெடிக்க போறதோன்னு பிரகலாதன் அப்படி யோசிக்கல. நாளைக்கு நாராயணன் என்ன கிருபை பண்ண போறா, இதுதான் ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் லைஃப். பிரகலாத போல நித்தியகண்டம் பூர்ணம் ஆயிடுச்சு, இதுவரைக்கும் யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பிரகலாதனுக்கு அப்புறம் அது கூட போட்டி போறது ஒரே வருஷம் கிருஷ்ணன் மட்டும் தான், நித்தியகண்டம் பூர்ணம் ஆயிடுச்சு, யாராவது ஒருத்தி வந்துட்டே இருப்பா, பிரச்சனை பண்ணிட்டே இருப்பா. அப்ப அந்த நித்தியகண்டம் பூர்ணம் ஆயுசுல பிரகலாதன் ஒன்னே ஒண்ணுதான், இன்னைக்கு அப்பா கீழே போட்டா நாராயணன் குழு குழுன்னு ஏசி மாதிரி வச்சா, ஐயோ நாளைக்கு அப்பா என்ன பண்ண போறான்னு தெரியலையே, நாராயணன் இதுக்கு என்ன ஜோரா பண்ண போறாருன்னு தெரியும். அதுதான் இப்ப இது ஒண்ணு பண்ண போறான்னா அதுக்கு ஒண்ணு இருக்கணும் இல்லையா, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவலன் ரியாக்ஷன், கேரண்டி. அது சயின்ஸா சொல்றாங்க அதே தான். ஸோ ஒரு பக்கம் இந்த கெட்டது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஈக்குவலண்டா அதை விட சோர்ஸா ஒரு பிளெஸிங் வந்துருக்கு, பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்றோம் இல்லையா. ஒரு டிஸ்கைஸ் இருக்குன்னா அது கூட ஒரு பிளெஸிங் கேரண்டியா வந்துருக்கு, ஈக்குவலா தான் வந்துருக்கும், இது மாற்றமே கிடையாது, இது நேச்சுரல் லா, அவ்வளவுதான், யூனிவர்சல் லா. அது இது ஒண்ணு வர்றதுன்னா அதுக்கு ஈக்குவலண்டா இன்னொன்னு வந்தே ஆகணும், இதுக்கு மாற்றமே கிடையாது. ஸோ அப்ப ஒரு பக்கம் ஒரு கஷ்டம் வருதுன்னா இன்னொரு பக்கம் நல்லது நடந்தே ஆகணும், அது ஒரு நல்லது ஒளிஞ்சுட்டு தான் இருக்கு. அதனாலதான் குந்தி தேவி கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறா, விபத்தக சந்துனக சஸ்வத்து தத்ர தத்ர ஜகத்குரு பவத்தக தர்ஷனம் எத்தியாது அப்புனர்பவ தர்ஷனம் தான். பகவான் யுத்தம் எல்லாம் முடிச்சு அவளை செட்டில் பண்ணிட்டு கிளம்பும் பொழுது குந்தி தேவி சொல்றா, கிருஷ்ணா நிறைய கஷ்டத்தை கொடுறா, நம்ம எத்தனை கோவில் போறோம், எத்தனை ஸ்லோகம் சொல்றோம், எத்தனை நாம சொல்றோம், கஷ்டம் இல்லாம இருக்கணும்னு. குந்தி சொல்றா, கிருஷ்ணா நிறைய கஷ்டத்தை கொடுறா. பகவான் டென்ஷன் ஆயிட்டான், அவன் எப்பதான் எல்லா டென்ஷனும் முடிஞ்சு யுத்தம் எல்லாம் முடிஞ்சாச்சு கிளம்பினான், என்னத்தை இப்படி ஒரு வார்த்தை கேட்கிறாரு, கஷ்டத்தை கொடுங்க யாரா கேட்பாளா, அட போடா கிருஷ்ணா உனக்கு அதை டேஸ்ட் தெரியல. பகவான் கிட்ட என்னதான் இல்ல இருக்குன்னா, கஷ்டம்னு ஒன்று வந்துருச்சுன்னா முதல்ல நான் அனுப்பிச்சிட்டு தெரிஞ்சு போயிடும், சுத்தி இருக்க அனுப்பிச்சிட்டு கன்ஃபார்மா புரிஞ்சு போயிடும், யாருனாலும் ஒன்றும் பிரயோஜனமே தெரிஞ்சு போயிடும், யாருமே இல்லையான்னு வந்து போவேன், அப்ப கிருஷ்ணா இருக்கான்னு கூப்பிடுவேன், அப்ப நீ ஓடி வந்து கிருபை பண்ணுவ பாத்தியா, அப்ப உன்னுடைய கிருபையை அனுபவிக்கிறதுக்கு அந்த கஷ்டங்கள் தான் எனக்கு பெரிய சுகம், இப்ப கிருஷ்ணானுகிரகம் கிடைக்கும் அப்படின்னா கஷ்டப்படலாம் இல்லையா. அப்ப அந்த ஒரு மனோதைரியம் குந்திக்கு அந்த மாதிரி பிரகலாதனுக்கு தைரியம், என்னால அங்க எப்படி காப்பாற்றும் பார்க்கலாமே, இப்ப ஏதோ ஒன்று பக்தி பண்ணிட்டு தானே இருப்பார், இப்ப குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அப்பதான் அம்மா அப்பா பக்கத்துலயே உட்கார்ந்து இருப்பார், அது நன்னா விளையாடி இருக்குன்னா நீ போய் வேலையை பாரு எனக்கு வேலை இருக்கு, அப்ப ஏதாவது வந்து கேட்டா கூட திட்டுன்னு திட்டுவோம், சும்மா ஆய் மூடி எனக்கு வேலை இருக்கு, போன் பேச வேண்டாமா, ஆபீஸ் வேலை இருக்கு, ஹாஸ்டல் வேலை இருக்கு, நீங்க உனக்கு என்ன அப்படின்னு, அது முடியவே இல்லைன்னா அம்மா அப்பா எல்லா வேலையும் விட்டுருவா, ஆபீஸ் போக மாட்டா, போன் பேச மாட்டா, லேப்டாப்ல உட்கார மாட்டா, வாட்ஸ்அப் பார்க்க மாட்டா, குழந்தை கடை விடுத்துட்டே இருப்பா. சோ இந்த ஒரு துக்கம் உடம்பு முடியலேன்னு ஒரு அசௌகரியம், அது என்ன கிடைச்சு விடுதுன்னா அப்பா அம்மா கூடவே இருக்கிற ஒரு அனுகிரகம் கிடைச்சி இதே தான் ஈக்குவலண்டா. அந்த ஒரு ஜுரம் வந்துடுதுன்னா அம்மா மடியே கிடைக்கலாடி அம்மா யாரையே கொடுத்து ஆபீஸ் போற கிளம்பிடுவேன், ஜுரம் வந்து இல்லை குழந்தை கூட இருக்கணும். அப்ப பகவானுடைய கிருபைய சம்பாதிக்கணும், அப்ப ஏதோ ஒரு நல்லத நாராயணன் பிளசன்ட் சர்ப்ரைஸா கொடுக்கிறார். இந்த பூச்சாண்டி வேஷம், இந்த கஷ்டம் எல்லாம் பூச்சாண்டி வேஷம் கொண்டு வருது, யாரு அப்படின்னு பார்த்தா உள்ள நாராயணன் ஒளிஞ்சுட்டு இருக்கார், பகவான் உள்ள ஒளிஞ்சுட்டு கிருபை பண்ணான். சோ பிரகலாதன் மாதிரி இருக்கு சரணாகதி, அதுதான் பிரகலாதன் என்ன வேணா வரத்தை பார்த்துருவோமே, பிளஸ் பேர் எவ்வளவு நாள் பார்க்க போறோம், இன்னும் 5000 வருஷமா பார்க்க போறோம், 9000 வருஷமா சாஞ்சல் நமக்கே அவ்வளவு தைரியம் எல்லாம் கிடையாது, ஏதோ பாண்டி செட்டில் பண்ணமா முடிச்சோமா கிளம்பிட்டு போனா போதும் அவ்வளவுதான். 100 வயசுலாம் யாருக்கும் சதமானம் பவதின்னு ஆசீர்வாதம் பண்ணோட யாருக்கோ சொல்றதுதான் கேட்டுக்கிறோம், அப்பாரு எனக்கு 100 வயசு சொல்லிட்டா யாரும் யாருக்கா தைரியம் இருக்கு கை தூக்கு பாக்கலாம், ஏதோ எதிராஜ ராமாயணத்துக்கு தைரியம் இருந்த 120 வருஷம் அப்பாடா இருக்கேன்னு, அப்ப எல்லாருக்கும் அது தைரியம் கிடையாது, பாதியும் உடஞ்சிருக்கும், அதுல பாதி தூக்கத்தை போயிட போறது மீதி 50 வருஷம் தான், இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகாது, ஜாலியா விட்டுடுங்க, என்ன வர்றதோ ஏத்துக்கோங்க, சுவாமிக்கு தெரியும்னு விட்டுடுங்க. அதனாலதான் விபீஷன் அத்தனை அழகா வந்து தான் பகவான் சொன்ன அபயம் சர்வ பூதேவியோ ததாமி ஏதத் விரதம் மமனுட்ட, விபீஷணனை சேர்த்துட்டா சேர்த்துட்டவன முதல்ல பண்றது அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறது, இவருக்கே பட்டாபிஷேகம் கெட்டு போய் வந்திருக்காரு, இவருக்கு பட்டாபிஷேகம் என்ன காட்டில் துரத்தி விட்டுருக்கா, இவர் சமுத்திர கடல உட்கார்ந்து விபீஷனுக்கு லங்கா பட்டாபிஷேகம், என்ன என்ன நம்பி வந்துட்டான் இல்லையா, நம்மளை நம்பி யாராவது அவங்களை நம்பி இருக்கேன் அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம், அவளுக்கு அதை பண்ணணும்னு உள்ளுக்குள்ள ஒரு தவிப்பு இருந்துட்டே இருக்கும், இந்த குழந்தைகள்லாம் எங்கேயாவது வெளியூர் போகும், எக்ஸ்கர்ஷன் போகும், அம்மா அடிச்சுன காத்தால 5 மணிக்கு எழுப்பி விட்டுருந்தா, இது 7 மணிக்கு எழுப்பினாலே 70,000 ரூபாய் எழுப்பணும், இது எங்கே 5 மணிக்கு எழுப்புறது, 5 மணிக்கு எழுப்பிடுங்கோ அன்னைக்குதான் ரொம்ப சிரத்தையோட அம்மா 5 மணிக்கு எழுப்பிடுமா, காத்தால ஃப்ரெண்டு வருவோமா எல்லாம் சொல்லுவோம், ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு போனா எல்லாம் சொல்லும், அம்மா அதுக்கு 4 மணிலேருந்து எழுந்திருப்பா, இது அப்பதான் எழுப்பினாதான் நடக்கும் அப்படின்னு, அது அம்மா தூக்கத்தை கேட்டு அது நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம், அம்மா 5 மினிட்ஸ்மா, அம்மா 4 மினிட்ஸ்மா, அம்மா 3 மினிட்ஸ்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளையாண்ட அம்மா 30 செகண்ட்ஸ் தூங்கிக்கிறேன், அம்மா சொல்றதே 30 செகண்ட் ஆகும், நான் கண்ணாவது பார்த்துருக்கேன் பார்த்து நான் தங்கியிருந்தேன், அம்மா ப்ளீஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் தூங்கிக்கிறேன்மா, சொல்றதுக்கே 20 செகண்ட் ஆயிடும், அது என்னடா நம்பிக்கிறேன், எப்படி எங்க அம்மா என்னை எழுப்பி விட்டுடுவான், என்ன நிச்சயமா அந்த பார்ட்டிக்கு போயிட்டு எங்கேயோ வெளில போகிறதுக்கு எங்க அம்மா என்னை ரெடி பண்ணிடுவான்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான் அவன் நடத்துவான், அவன் நடத்துவான், அப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் பண்றவரை அது நம்மளை நம்பிடுத்துன்னு ஒரு காரணம் தானே வேற என்ன, அதே போல விபீஷன் பகவானை நம்பிட்டு வந்துட்டானா அதுக்காக பகவான் முதல்ல அவனுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டியாரா என்ன நம்பி வந்துட்ட, உனக்கு லங்கா ராஜ்யத்தினுடைய பட்டாபிஷேகம் சரணாகதி பண்ணிட்டோம்னா முதல்ல பெருசா கொண்டு தலைவி வச்சுருவாரு பகவான், நான் பாத்துக்கிறேன், இதுதான் ஈஸி, இவன் கஷ்ட இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் கூட ராவணன் விடமாட்டான், விபீஷனுக்கு லங்காதிபதின்ற சான்ஸே கிடையாது, இம்பாசிபிள் பிராக்டிக்கலா வாய்ப்பே கிடையாது, ஏன்னா ராவணன் போனா அதுக்கப்புறம் இந்திரஜிதான் தான் உட்காருவான், இவன் அப்படியே கூட ஏ சைட்ல உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான், ஒரு நாள் கூட லங்கா தேசாதிபதின்ற ஒரு சேர்ல சிம்மாசனத்தை உட்காரத்துக்கான வாய்ப்பே அவனுக்கு கிடையாது, நான் சரணாகதி பண்ணா பாருக்கோ அப்படியே திருப்பிட்டார் பகவான், அப்படியே இதுதான் அகடித்தகடனா சாமர்த்தியம்ன்றது, நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இப்படி நடக்குமா, இப்படி முடியுமான்னா சுவாமி அப்படியே மாற்றி காட்டுவார். சரணாகதி அதான் ஈஸி பண்ணிட்டோம்னா எல்லாம் தானா நடக்கும். அதனாலதான் சரணாகதி பண்ணுவோம். எனக்கு தெரியாது, நீ பார்த்துக்கோ. சில நமக்கே ஆபீஸ்ல ஒரு பொசிஷன், நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதற்குரிய எல்லா தகுதியும் நமக்கு இருக்கு. ஆனாலும் நமக்கு நல்ல பாஸ்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கு ஏதாவது ஒரு மிஷன் ஆச்சுன்னா கூட இருக்கா, அதாவது யாராவது பண்ணுவா, இல்லை நம்மள நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுறது நம்ம கூட நல்லதா இருப்பா, அவ நான் கூட இருந்துட்டே எதையான சொல்லிட்டே இருப்பா, அப்பெல்லாம் டென்ஷன் வந்துடும். இது நமக்கு இந்த பொசிஷன் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம இவ்வளவு உழைச்சிருக்கோம், இந்த டென்ஷன் வரும் பாருங்க. எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும் விட்டுடுங்கோ, தானா என்ன பண்ணணுமோ பண்ணி காட்டுவேன். அது சுவாமி ரொம்ப அழகா பண்ணி காட்டுவேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது அபிஷியல் போஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்ப விபீஷன் வந்து சரணாகதி பண்ணிட உடனே லங்காதிபதி பட்டாபிஷேகம், விபீஷன் சொல்லலாம், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ராமா, எனக்கு ரட்சகன் நீ வேணும்னு வந்த, அப்போ உனக்கு எல்லாத்தையும் உனக்கு ஸ்பெஷலா பண்ண வேண்டியது என் தர்மம். இந்த குழந்தைகள் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு வச்சுக்கோங்களேன், அது என்னெல்லாம் கேட்கறதோ கேட்காதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா அது சமத்தா இருக்கு, அது என்ன நம்பி இருக்கு, நான் சொல்றதெல்லாம் கேட்கறது அவ்வளவுதான். சோ அதுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன குழந்தை பிறந்து இருக்கா உடனே அதுக்கு ஒரு ஃபிக்ஸ் டெபாசிட் பணம் போட்டு வைப்போம், அதுக்கு ஏதாவது வாங்கி வைப்போம், அதுக்கு நகை நட்டு சேர்ப்போம், அது நம்மள கேட்டுதா இல்லையே, அது என்ன நம்பி இருக்கு, அதோட அம்மா அப்பா நானாச்சே, எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு, நமக்கு பொறுப்பு இருக்கு, அந்த குழந்தைக்கும் நமக்கும் இந்த ஜென்மாலதான் ஒரு பந்தம். அப்ப இந்த ஜென்மால பிறந்த இந்த குழந்தைக்கே நம்ம எவ்வளவு பண்ணுவோம்னா கோடி கோடி ஜென்மாவா அவன் கர்ப்பத்தை நம்மளை வச்சுருக்கான், அப்ப நமக்கு எவ்வளவு பண்ணுவான் சுவாமி, கேரண்டியா பண்ணிட்டு இருக்கான், பண்ணி காட்டுவான். அப்ப விபீஷன் வந்துட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு தெரியாது, நீ பார்த்துக்கோ, இவ்வளவுதான். எனக்கு தெரியாது, ஆவின் விஷயமா இருக்கட்டும் பர்சனல் விஷயமா இருக்கட்டும், எனக்கு தெரியாதுப்பா, நீ பார்த்துக்கோ, அவ்வளவுதான். குழந்தைகள் கல்யாண விஷயம் ரொம்ப டென்ஷன், எப்படி நடக்குமோ ஏது நடக்குமோ. கூடத்தாழ்வான் இடத்துல அவ சொந்தக்காரெல்லாம் சொல்றான், குழந்தைகள் பெரியவாழாயிட்டாலே பராசர பட்டரும் ஸ்ரீராம பட்டரும் பெரியவாழாயிட்டாலே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமோ அப்படின்னு. அப்ப கூடத்தான் அது ரங்கராஜன் பொறுப்பு இல்லவா, என் பொறுப்பு இல்லையேன்ற இந்த மாதிரி யாராவது சொன்னா பைக்கிய முடியும் இந்த காலத்துல, அது ரங்கராஜன் இல்லவா பாத்துக்கணும், அவன் தானே பாத்துக்கணும். எல்லாரும் ரொம்ப டார்ச்சர் பண்ணவனு நேர போற ரங்கராஜன் சும்மா படுத்துட்டு இருக்கீரு, ரெண்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணியிருக்க பொறுப்பு வேண்டாமான்றார். பெருமாளை பார்த்து பொறுப்பே நான் படுத்துட்டு இருக்கியே, ஒரு பொறுப்பு வேண்டாமான்றார். ரங்கராஜன் கண்கள்ல கண்ணி, இந்த மாதிரி யாராவது சொன்னா தேவையில்லை, காத்துட்டு இருக்கேன்டா, சொல்றதுக்கு ஆள் இல்லடா, இத பண்ணு எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, நிஜமா பெருமாள் வேலையே கிடையாது, சும்மா தான் இருக்காரு, ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. யாரா வேலை கொடுத்தா ஓடி ஓடி பண்றதுக்கு காத்துட்டு இருக்காரு. அதனாலதான் ஏகநாதருக்கு கண்டியா கிருஷ்ணன்ற வேஷத்துல துவாரகாதீசன் 12 வருஷம் கைங்கரியம் பண்றான். 12 வருஷம் பெருமாள் பக்கத்துல நின்று சேவகன் மாதிரி கைங்கரியம் பண்றார். 12 வருஷம் துவாரகை விட்டு ஓடி வந்துட்டார். 12 வருஷம் துவாரகையே பெருமாள் இல்ல, எனக்கு ஏகநாதன் கூட இருக்கணும்னு வந்துட்டார். எவன் ஜகத்துக்கே நாதனும் அவன் இவருக்கு வந்து கைங்கரியம் பண்ணிருக்கான். ஏன்னா எல்லாத்தையும் தன் பொருட்களை ஒப்படைச்சுனால இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கான், இழுத்து போட்டு. ரிஷிகள்லாம் அப்படிதான், போய் ராமன் காலில் விழறான், ராமனை பார்க்க நிறைய ரிஷிகள் வரா, நிறைய பேர் கை உடஞ்சிருக்கு, கால் உடஞ்சிருக்கு, கண் இல்லை, மூக்கு இல்லை, பகவான் கிட்ட என்னாச்சு, எல்லாருக்குமே உடம்புல ஏதோ பிசிக்கலா ப்ராப்ளம் இருக்கேன்னு, இல்ல எல்லாம் அவசர பேருக்கு கையை உடைச்சிட்டான், போன வாரம் தான் காலை உடைச்சான், ஒருத்தன் காலை பிச்சுட்டு போயிட்டான். பகவான் கேட்கறான், நீங்க ஏதோ அவ்வளவு தபசிகளா இருக்கல, உங்க பலத்தினால ஒரு சாபம் கொடுத்துட்டு அவெல்லாம் பக்கமா போயிடுவாள், ஏன் பண்ணலன்ற ரிஷிகள்லாம் பகவானை பார்த்தா, ஐயே உனக்கு விவரமே பத்தலையே அப்படின்ட்டான். பகவான் பார்த்தா என்ன ஆச்சுன்னா, அப்பா ரக்ஷிதவ்யா ஸ்வயா சஸ்வத்து கர்ப்பபூத தபோதனாக, காப்பாத்துறதுக்கு நீ இருக்கும்போது நாங்களே எங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்னு ரக்ஷிதவ்யா ஸ்வயா சஸ்வத்து, நீ காப்பாத்தணும். ஏன் கேட்டா கர்ப்பபூத தபோதனாக, கை குழந்த மாதிரி நாங்கள், கை குழந்தை தன் காரியத்தை பண்ணிக்க முடியுமா, அது எல்லாத்தையும் தெரிஞ்சதெல்லாம் குவா குவான்னு அவ்வளவுதான். அம்மாவே ட்ரெஸ் மாற்றி விடணும், அம்மாவே பால் கொடுக்கணும், அம்மாவே தூங்க வைக்கணும், அம்மாவே மருந்து கொடுக்கணும், அம்மாவே எல்லாம் பார்த்துக்கணும், இது போட்டபடி இருந்தா போதும். அந்த மாதிரி ரிஷிகள் சொல்றாங்க, எங்களை காப்பாற்ற வேண்டிய தர்மம் உனக்கு இருக்கு, ரட்சகன் நீ, நாங்கள் உன்னுடைய சொத்து, சொத்தை பத்தி சொத்துக்குரியவன் தானே கவலைப்படணும், நாங்க ஏன் கவலைப்படணும், நியாயமான கேள்வி. நம்ம கிட்ட ஒரு மொபைல் இருக்கு, அவ்வளவு ஜாக்கிரதையா வச்சுக்கோ, உலகத்துல ஆத்துக்கார ஆத்துக்காரி கூட அவங்க திரும்ப வச்சுக்கிறது இல்லை, ஜாக்கிரதையா மொபைல் அதை தொடக்கிறத பாக்கணும், ஆஹா தொட 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 நினைச்சு பத்திரமா வச்சுட்டு அப்படி அதுக்கு விஷயங்கள்லாம் போட்டு எங்கேயா மொபைல் கேட்டுதா, இந்த இடத்துல வைக்கிறதையே பார்க்கணும், குருமி ஐபோன் அப்படின்னு வைப்போம், ஐ அப்படின்னு வைப்போம் ஐபோன், அது கேட்டுதா. அப்ப நம்முடைய சொத்துன்ற பொழுது எத்தனை ஜாக்கிரதை, உள்ள வரும்போது செருப்பு விட்டு போயிடு, ஜாகிரதையா உங்க செருப்பு மேல யாரும் போட்டப்படாது, போனவன டக்குனு எடுக்கணும். என்ன மாஸ்டர் பிளான் தெரியுமா, உள்ள வரும்பொழுது முடிஞ்சவனே ஃபர்ஸ்ட் போயிடணும், அது போனாலும் ஃபர்ஸ்ட் செருப்பு ஈஸியா கிடைக்கணும். ஆனா ஓரத்துல யாரும் தூக்கின் போடப்படாது, செருப்பு ஏதானு உங்களை கேட்டுதா, இங்க விடு இப்படி விடுன்னு. அதே போன வீசி அடிப்போம், பாட்டு கிடக்கும். ஏன்னா சொத்துக்குரியவன் சொத்தை ரட்சிப்பான், நாம் அத்தனை பேரும் அவனுடைய சொத்து, சொத்துக்குரியவன் அவன் ரட்சகன் பார்த்துப்பான். அப்ப சொத்து கவலைப்பட வேண்டாங்க, மொபைல் போன இப்படி வச்சு மொபைல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறா, என்ன இந்த இடத்த இப்படி வைக்கணும், கண்ட இடத்துல வைக்க கூடாது, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடு, அழகா தொடச்சி வை, ஏதானு கேட்கறதா. நம்மளா பார்த்தா சார்ஜ் கம்மியா இருக்கு, சார்ஜ் போட்டு நமக்கு சாப்பாடு போடணும், அதுக்கு சார்ஜ் போட்டுருவோம் கரெக்டா. இப்ப கூட என் போன் சார்ஜ் எல்லாம் ஓடிங்க, அது எனக்கு கேட்டு. அப்ப அந்த சொத்துக்குரியவன் சொத்து ஜாக்கிரதை படுத்திக்கணும் இல்லையா, அதுபோல நாம் அத்தனை பேரும் பகவானுடைய சொத்து. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவானுக்கு என்னடா சொத்துன்னா நாம தான் சொத்து. நீங்காத செல்வம் நிறைந்தேரோ ரெம்பாவாய் ஆண்டா சொல்றா பகவான், பகவான் நமக்கு சொத்துன்றா, ஆனா நாம தான் பகவானுக்கு சொத்து. பாண்டரங்க பக்த விஜயம் கேட்டோம்னா பாண்டரங்கனுக்கு யாரா சொத்துன்னா பக்தன் தான் சொத்து. பக்த மகிமையே இல்லை வச்சுக்கோங்களேன், பாண்டரங்களை கேட்கறது ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவு வசத்தி. பகவான் தான் சொத்து, பெரிய சொத்து பகவானுக்கு நாம தான் சொத்து, வேற ஒன்றும் சொத்து கிடையாது. அப்ப அவன்கிட்ட நான் அவனுடைய சொத்து அப்படின்னு, நான் அவனுடைய சொத்து எனக்கு ஒண்ணு தெரியாதுப்பா அப்படின்னு, எந்த இடத்துல எப்படி வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு கிருபை பண்ணிக்கலாம். அதனாலதான் அழகா விபீஷன் வந்துட்டான், பகவான் பார்த்தான், உனக்கு நான் அலங்காரம் பண்றேன்டா அப்படின்னு ஜோரா சரணாகதி பண்ணி முடிச்சு யுத்தம் எல்லாம் கூட நான் ஆரம்பிக்கிறது. யார் ஜெயிக்க போறான்னா அதுல, ஆனா பகவான் பட்டாபிஷேகம் பண்ணிடா, நீதான் லங்காதிபதி, அவ்வளவுதான். நம்பி போயிட்டோம்னா நம்பினார் கெடுவதில்லை, நான்கு மறை இவ்வளவுதான் சொன்னாங்க. நீங்க நம்பி போயிடுங்க, என்ன பார்த்துப்பா ஆவி புருஷனா, இந்த ஆவிஸ் வராலன்னு பகவான் தானே உற்பத்தி பண்ணோம், உங்களுக்காக நீங்க வரணும் இந்த இடத்துல இந்த பொசிஷன், இல்லாட்டி எங்கேயோ ஒரு குக்ராமத்தை பிறந்து எங்கேயோ படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தா, யாரோ ஒருத்தர் சொன்னா அங்க இருக்கான் வேகன்சி போடுன்னு போட்டு இத்தனையோ பேர் ட்ரை பண்ணதும் உங்களுக்கு அந்த இடம் பொசிஷன் கிடைக்கிறதுனா, பகவான் நீ வா இங்க வந்து வேலை பண்ணுன்னு அவன் தீர்மானம் பண்ணி அங்கேருந்து கூட்டு வந்து முன்ன பின்ன தெரியாத பாலைவனத்தை கொண்டு இறக்கி விட்டான். சௌக்கியமா இறக்கி விடுவதான் நடத்திட்டு இருக்கான், நாள் நடத்திட்டு இருக்கான், அவ்வளவோ பேர் எத்தனையோ கண்ணு இருக்க பார்த்துட்டு இருக்கும். ஒரு பத்து வருஷம் படி பெருச்ச ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்தது, என்னாக போறது ஏதாக போறது ஒன்னாக, அது பாட்டுக்கு இருந்தது நிலப்பாடு இருந்தோம், பெருசா அவனு பெரிய பாதிப்பு வரலையே, அவ பெருமாள் பார்த்துட்டு தானே இருக்கான், நடத்திட்டு தானே இருக்கான். அப்ப சுவாமி கிருப பஞ்சான், அப்ப அன்னைக்கு அங்க வச்சான், இன்னைக்கு இங்க வச்சிருக்கான், நாளைக்கு வேற இடத்துல இருப்பான். இது வரைக்கும் நம்மளை எப்பொழுதுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான இடத்துல தான் வச்சிருக்கான், நன்னா வச்சுக்கோங்க, அன்கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துல நம்மளை வைக்க மாட்டான். இப்ப நம்ம மாத்த குழந்தைய கஷ்டப்படுற இடத்த கொண்டு வைப்போமா, நமக்கு மனசு வருமா, சத்தியமா மாட்டோம். எங்கேயாவது வேலைக்கு போறோம்னா கூட அப்பாவோ அம்மாவோ குழந்தைக்கு ஸ்கூல் பக்கத்துல இருக்கா, அதுக்கு ரொம்ப டிராவல் பண்ண வேண்டாம், நான் ஒன்றரை மணி நேரம் டிராவல் பண்ணாலும் பரவாயில்ல, குழந்தை கஷ்டப்படப்படாது, அதுக்கு ஸ்கூல் பக்கத்துல வீடு எடுத்துப்போம், அப்படிதானே பாக்கிறோம். அப்ப நமக்கு இவ்வளவு தோணும்னா பெருமாள் இவ்வளவு யோசிப்பா, யோசிப்பா யோசிச்சுட்டே இருக்கா. அப்ப அவனிடத்துல ஒப்படைச்சிட்டோம்னா போதும், விபீஷன் மாதிரி ஒப்படைச்சிட்டோம்னா எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். அப்ப விபீஷன் மாதிரி விட்டுருமே, எனக்கு தெரியாது, உன்கிட்ட வந்துட்டே என் கையில ஒன்றும் கிடையாது, நீ பாத்துக்கோ அப்படின்னு. அதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணவள் திரௌபதி, அத்தனை பெரிய மகாசபையில அவளை கொண்டு வந்து நிக்க வச்சுட்டா, கொண்டு வந்து நிக்க வச்சுட்டா பெரிய அவமானம். அவளை ட்ரெஸ் இல்லாம நிக்க வைக்கணும்னு ஒரு கூட்டம் அலையிறது, எல்லா மோசமானவர்கள் கூட்டம். அவ தர்மத்தை பேசுறா, நியாயத்தை பேசுறா, அந்த உட்கார்ந்து இருக்கா கிட்ட எல்லாம் கேட்கறா, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. சரி, தன் பலத்தினால தன்னை காப்பாத்திக்க முயற்சி பண்றா, அதுவும் பிரயோஜனப்படல. பத்து கையில பிடிச்சிருந்து கத்துறா, ஒண்ணு நடக்கல, கடைசியில ரெண்டு கையை விட்டா, ரெண்டு கையை இப்படி விட்டா பாருங்க, அதுதான் திரௌபதி பண்ண பெரிய விஷயம். இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போலே அப்படின்ற திருக்கோள பெண்பிள், அவர் கோவிந்தா புண்டரீகாட்சா கத்தினது கூட பெரிய விஷயம் இல்ல, இந்த ரெண்டு கையும் விட்டாளாம். உடனே கிருஷ்ணன் டென்ஷன் ஆகி ஓடி வந்து புடைய பிடிச்சுட்டானோ, அது வரைக்கும் பகவான் பார்த்தா எங்க நம்மளை கூட்டா தேவையில்லை, நம்ம கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க மாட்டேங்கிறாரு. திருராசனுக்கு ஏற்கனவே கண்டு கிடையாது, நல்லா தெரியும் ஒழுங்காரதான ஆரம்பத்தையும் சரியா இருந்திருப்பானே, எல்லாம் மோசமானதார்கள். பீஷ்மரால பேச முடியல, ருத்ரரும் பேச முடியல, எல்லாரும் தேவேன்னு இருக்க, ஆனா கிருஷ்ணகி தெரியும் விட்டுட்டா. அவ பார்த்தா இதுக்கு மேல தன்னால முடியாதுன்னு தெரிஞ்சது, நிச்சயமா உடைய எல்லைக்கு மேல எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளோட ஹோல்டு ஒண்ணுமே கிடையாது, தானா விட்டுத்தான் ஆகணும், பிடி விட்டுத்தானே ஆகணும். அந்த மாதிரி திரௌபதி விட்டா, ரெண்டு கையை விட்டா, கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். கோவிந்தா புண்டரீகாட்சா ஹதய கமலவாசா துவாரகாதீச ரக்ஷமாம் சரணாகதம். என்ன ரட்சிச்சுடு, உன் காலில் விழுந்துட. இது என்னோட அவமானம் இல்லை, எனக்கு இந்த சரீரத்தை நிர்வாணமா எத்தனை பேர் முன்னாடி என்னுடைய அவமானம் இல்லை, உன்னுடைய அவமானம். இத்தனைக்கும் அந்த சமயத்துல திரௌபதி ஆத்துக்கு தீட்டா இருக்கா, சோ சரணாகதி பண்றதுக்கு தீட்டும் கிடையாது. அது சொல்ல வரேன், எதுவுமே கிடையாது. எனக்கு தெரியாது கிருஷ்ணான்னு ரெண்டு கைய தூக்கி நான் பாருங்கோ, கட 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 புடவை வந்துண்டே இருக்கு, புடவை சுரந்துண்டே இருந்தது. அக்ஷயமாக அக்ஷயமா புடவை சுரந்தது. எப்படா ரெண்டு கைய விட்டா பாருங்கோ, எனக்கு தெரியல என்னால முடியல அப்படின்னு கைய விட்ட உடனேயே கட 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 கடன்னு அவளை எப்படி ரட்சிக்கணுமோ அப்படி சுவாமி ரட்சிச்சுட்டார். துரியோதன தலைய வெட்டல, துச்சாதன கைய உடைக்கல, திரௌபதியை தூக்கிட்டு போகல. நம்ம இவ்வளவுலாம் பிளான் பண்ணும், சுவாமி ஒரு பிளானும் பண்ண அழகா ஒரு பாடு வஸ்திரத்தை கொடுத்தா, அவன் பாடு உருவிட்டு இருந்தா, அவள் பாடு சுத்திட்டு இருந்தா, புடவை பாடு வந்துட்டே இருந்தது. ஒரு சில அவன் டயர்டாகி விட்டு உன் பரவாயில்ல எப்படியே இருந்துட்டு போட்டும், இவரை நிர்வாணமா பாக்குற ஆசையை விட்டு போயிருந்தவாருக்கு, அதோட வேண்டவே வேண்டான்னு விட்டுட்டா. ஏண்டான்னா இத்தனை புடவை வந்தது இல்லையா, அப்ப எனக்கு தெரியல என்னால முடியல, இருகையும் விட்டுடும், இருகையும் விட்டுட்டா. நம்ம கையில ஒண்ணும் இல்லை, அதுதான் கோவில போய் எது கை கூப்பிடும், என் கையில ஒண்ணும் இல்லப்பா, உன்னாடி கைகூப்பி நிக்கிறேன், நீ கிருபை பண்ண. அவன் கிருபையை சம்பாதிக்கிறதுக்காக தான், நீங்க போய் உட்காந்து பாஸ்கிட்ட போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறதா? நம்ம பெற்ற குழந்தைகளே நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியல, முதல்ல நம்மளை நம்மளே கன்வின்ஸ் பண்ணிக்க முடியறதா? எத்தனை விஷயங்கள் நம்ம கன்வின்ஸ் ஆகும் இல்லையே. பகவான் கிட்ட விட்டோம்னா அவன் பார்த்து தான் எப்படி ரட்சிக்கணுமோ அப்படி ரட்சிக்கணும். பகவான் அவ்வளவு அழகா ரட்சிச்சுட்டான். பகவான் அப்படி கிளம்பும்போது ரொம்ப வருத்தப்படுறான், திரௌபதிக்கு மட்டும் கடன் பட்டவனா இருக்கேன்றான். அது எல்லாருடைய கடமையும் அடைச்சிட்டேன், திரௌபதி கடன் அடைக்க முடியலன்னா அவனுக்கு சரணாகதி பண்ணிட்டா. சரணாகதி பண்ணனால பகவான் பார்த்தான், புடவையை கொடுத்தான், அப்புறமா அழகா துர்வாச பிரச்சனையிலேருந்து காப்பாத்தி விட்டான். இவாளுக்காக பார்த்த சாரதியா ரதம் ஓட்டினான், பகவத்கீதையை சொன்னான், இவ்வளவும் பண்ணான், எல்லாம் பண்ணிட்டோம். இதுக்கடா சரணாகதி இருக்கு, இவ்வளவும் பண்றான். அவளுக்காக தூதுவனா பாண்டவர் தூதனா போய் உட்காரான், சுவாமி என்ன அவசியம் இருக்கு, தூது போகணுமா அப்படின்னு. என்ன சரணாகதி பண்ணிட்டான், என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது யோசிச்சு யோசிச்சு பண்ணிட்டே இருக்கான். சரணாகதி பண்ணிட்டோம்னா சுவாமி ஏதான யோசிச்சு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கார். விபீஷணனுக்கு முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணார், அப்ப கூட அன்னைக்கு அவன் வந்து இவர் சரணாகதி பண்ணிட்டான். இன்னொன்னு ஒண்ணு ஸ்பெஷலா கொடுக்கலன்னு நினைச்சு ரங்கநாதர் எடுத்து கொடுத்துட்டார். யாரும் தான் ஆராதனம் என்ற பெருமாளை கொடுக்க மாட்டான், அதுவும் குல பரம்பரையா வர ஒரு மூர்த்தி இஸ்வாசு குலதனம். சுவாமி ஜாலியை எடுத்து கொடுத்துட்டார். விபீஷன் நடங்கிறான், பிரபு நீ ஆராதனம் பண்ற மூர்த்தி இல்லப்ப, உனக்கு ஏதாவது நான் கொடுக்குறோன்னு சொல்றது இருக்கிறதே எது பெருசுதான், எங்க ரங்கநாதன் தான் பெருசு எடுத்துக்கோன்னுட்டார். ரங்கநாதனா சங்கல்பம் பண்ணி பாரத பூமியில இருந்தாரோ குழச்சோம், இல்லாடி ஸ்ரீலங்கா பேர் ஸ்ரீரங்கான்னு மாறிடுவோம், வைஷ்ணவால் அந்த பக்கம் போயிருப்போம், யாரும் பாரதம் சேர்ந்திருக்கவே மாட்டோம். அப்ப தன்னுடைய ஆராதன மூர்த்தி பெரிய பெருமாவை எடுத்து சுவாமி கொடுக்கிறாருன்னா சரணாகதி பண்ணா சாதாரண போஸ்டிலேருந்து பெருமாள் வரைக்கும் கிடைக்கலாம். புடவையிலேருந்து புடவை ஆதிகாரத்தை சொல்லி புடவை வாங்க முடியாது, கிருஷ்ணா ஒரு புடவை வாங்கிக்கணும் சொல்லி பாருங்க, தானா நடக்கும். டெஸ்ட் பண்ணியே பாருங்க சரணாகதி, சரணாகதியை டெஸ்ட் பண்ணி பாருங்க. காத்தால எழுந்துக்கோ எப்பொழுதுமே டயர்டா தான் இருக்கும், நம்ம அதை சொல்லி பிரிஸ்கா எழுந்திருக்கவே மாட்டோம். நம்ம வேண்டப்பட்டதா இருந்தா எழுந்துக்கும் பிரிஸ்கா, நமக்கு ஒரு சந்தோஷம் வந்தது தான் எழுந்துக்கும். அந்த சமயத்தில் அந்த பிரிஸ்கே வரவே வராது. கிருஷ்ணா நான் காத்தால இத்தனை மணிக்கு எழுப்புப்பா, நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, அலாரம் வைக்காதீங்கோ, ரொம்ப தைரியம் வேணும், இருந்தாலும் தைரியமா பண்ணி பாருங்கோ, ஒரு சின்ன டெஸ்ட் தானே, அலாரம் வைக்காதீங்க. கிருஷ்ணா நாளைக்கு அதை 5 மணிக்கு எழுப்பி விட்டுருப்பா, ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்கணும், டயர்டா இருக்கப்படாது, நான் பாடு எழுந்து கிடக்கணும் நாளே தான் சொல்லி வச்சா மாதிரி 5:30 மணிக்கு பகவான் எழுப்பான். திரும்பி படுக்கணும்ன்ற ஆசை வராதபடி டெஸ்ட் பண்ணி பாருங்கோ. சரணாகதின்ற சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் சரணாகதினா நீ அவன்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிற, அவ்வளவுதான், மொபைல் நம்பி ஒப்படைக்கிறவன். இது ஒன்று வஸ்து, அது ஒரு 4 மணிக்கு அது கத்துன்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அதுக்கு ஏதோ ரிங்டோன்லாம் வச்சுருக்க, கௌசல்யா சூப்பரா எதை வேணா கத்தணும். அது அதுவே எழுப்பும்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் எழுப்ப மாட்டானா? ரிமைண்டர் இது, அது அடுத்து கெடுக்கிறதே எல்லாம் இருக்கு, ரிமைண்டர் போட்டுக்கிறது, ரிமைண்ட் பண்றதுக்குமே உள்ளுக்கு ஒருத்தன் உட்காந்து இருக்கான். நீ ஞாபகப்படுத்து, ஞாபகம் வரது இருக்கா கிருஷ்ணா எனக்கு ஞாபகப்படுதுன்னு சொல்லி பாருங்க, ரொம்ப அழகா பகவான் ஞாபகப்படுத்துவான், டெஸ்ட் பண்ணி பாருங்கோ. சரணாகதி ரொம்ப பெருசா நினைச்சுக்காங்க, எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட ஒப்படைச்சுட்டு அவனை பூரணமா நம்பி அவனுடைய சகாயத்துல வாழறது சரணாகதி. அவ்வளவுதான், அவன் சகாயத்துல வாழறது. மணிக்கு ஆஃபீஸ் போனப்பா எழுப்பி விட்டுடும், இந்த வேலையெல்லாம் இப்ப முடிச்சிடணும், நீ அனுகிரகம் பண்ணு, இன்னைக்கு ஆஃபீஸ் இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சிடணும், நம்ம காதால கிளம்புறது நாளைக்கு 6 மணிக்கு கிளம்பணும், இந்த தாஸ் ஒன்னும் சொல்லாம இருக்கணும், கூட இருக்கணும் ஒழுங்கா, இல்ல நம்மளே முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி சிச்சுவேஷன் நல்லா மெஸ்அப் பண்ணி வச்சிருவோம். இன்னைக்கு பாஸ் வரப்போறது இல்லை, நம்ம லேட் பண்ண போறோம், இன்னைக்கு 6 மணிக்கு நான் எங்க இறங்க போறேன், எல்லாம் முன்னாடியே அந்த ப்ரீ பிளான் எடுத்து எல்லாத்தையும் எடுத்துருவோம். எனக்கு தெரியாது, நீ பாத்துக்கோன்னா கடை 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 ரொம்ப அழகா அந்த வேலை பண்ற மெத்தடே மாறி போயிடும். நம்ம லைஃப டீல் பண்ற விஷயமே மாறி போயிடும். சமையல் பண்றதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், மனுஷாலோட பழகிறதா இருக்கட்டும், ஃபிளைட் டிக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும், ட்ரெயின் பிடிக்கிறதா இருக்கட்டும், எந்த சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரியாது நீ பாத்துக்கோன்னு பாருங்க, டக்கு 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 டக்குன்னு தெரியும். ரொம்ப ஈஸி, சரணாகதி ரொம்ப ஈஸி. எனக்கு தெரியாது நீ பார்த்துக்கோ. திரௌபதிக்கு அதனாலதான் பகவான் வஸ்திரத்தை கொடுத்துட்டான், அதனாலதான் துர்வாசர் வந்தவொடனே திரௌபதி எனக்கு தெரியாது கிருஷ்ணாண்ட பகவான் ஓடி வந்தா ஒரு பருக்க ஒரு கீரையை சாப்பிட்டு அப்பா அதான் திருப்தின்னு ஓடுறார். துர்வாசர் கூப்பிடும் போது ஓடுறாரு, எனக்கு வேண்டாம் எனக்கு பசி முத்தி போயாச்சு எல்லாம் மாறி போயிடுதுன்னு ஓடுறார். பகவான் அப்படி ஒரு கிருப பண்றா, சரணாகதி பண்ணியாச்சுன்னா அவன் கிருப பண்ணியே ஆகணும். அவனிடத்துல நம்மள ஒப்படைக்கிறது தான் சரணாகதி. அப்ப வராகர் எப்படி கிருப பண்ணார், ராமன் எப்படி கிருப பண்ணான், விபீஷணனுக்கு ஆராதனா மூர்த்தி வரைக்கும் தூக்கி கொடுத்துட்டான் இல்லையா, திரௌபதிக்கு அழக அவசரத்தை கொடுத்தான், என்ன கொடுக்கல, இதுல என்ன கஷ்டம் இருக்கு, இதுக்கு ஏதாவது யாராவது பெருசா தபசு பண்ணாளா, திரௌபதி ஒரு 1000 வருஷம் தபசு பண்ணி அப்புறம் கோவிந்தா சுந்தரி காசா ரக்ஷமாம் சரணாகதன் கத்தி அப்புறம் சாமி வந்தானா, இல்லவே எல்லா முயற்சியும் பண்ணி தோசுவாது கடைசியில்தான் கோவிந்தா புண்டரி காட்சன் அதுக்கே பகவான் ஓடி இருந்தான். என்னையே கடைசியில கூப்பிட்டேன், என்ன ஆரம்பத்தை நீ கூப்பிட்டியா, இப்ப மட்டும் கூப்பிட்டியா, நம்மளோட கேள்வி கேட்போம். ஆமா ஆரம்பத்தெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லை, இப்ப மட்டும் பெருசா ஞாபகம் வந்துருச்சு, இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா என்ன கூப்பிடுறியோ உங்ககிட்ட எனக்கு தெரியும், இவ்வளவு பேசுவோம் சுவாமி அப்படி இல்லை, இப்பயாவது கூப்பிட்டி இப்பயாவது கூப்பிட்டியேன்னு ஓடி வர. அப்ப இப்படி ஒருத்தன் இருக்கும்போது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இல்லையா, அவ்வளவுதானே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சுவாமி, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப தள்ளி வைக்காதீங்க, எங்கேயோ தள்ளி வச்சுட்டு அவர் பெரியவர், அவர் ரொம்ப சிறியவர் தான், பத்துடை அடியவர்க்கு எளியவர் பகவான். அதானே இவ்வளவு ஏன் இவ்வளவு ஸ்லோகம் சொல்லணும், அதனாலதான் பகவத்கீதையில சொல்றான், சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசக. ராமன் அபயம் தரேன்றான் பகவான் சொன்ன பாவங்கள் விடுவிக்கு, போட்டி போட்டுன்னு சொல்றான், வராகமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி, பகவான் சொன்னான் எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு, எது தர்மம் எது அதர்மம் ரொம்ப ஒன்னும் புரியறதில்லை, புதுசு புதுசா அது தர்மங்களா சொல்றான், எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், உன்னோட அத்த பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டியது என் பொறுப்பு. வருந்தாதே, சரணாகதியோட அல்டிமேட் என்னன்னா வருந்தாதே, டோன்ட் வரி பி ஹாப்பி, இவ்வளவுதான். இதுக்குதான் அவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கும், எதுக்கோ சின்ன சின்னதா ஒரு வருத்தம் கிளம்பி 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 எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் இருக்கு பாருங்க, டோன்ட் வரி பி ஹாப்பி மா சுச்ச. இத கையிலேயோ தைரிய வச்சிருக்காரு, காஞ்சிபுரத்தை ஒருத்த வச்சு நம்ம நாளா நின்றுருக்க, காஞ்சி வரதராஜன் திருப்பதி பெருமாள் மாமேக்கம் சரணம் ரஜ, கை காமிக்கிறத அப்படிதான் காமிக்கிறார், என் ஒருவனை மட்டுமே சரணடை, திருப்பதி பெருமாள் கை இப்படிதான் காட்டுறதே இல்லை, நீ காலை பிடிச்சு மொத்தம் நான் பாத்துக்கிறேன், மாம் ஏக்கம் சரணம் ரஜ, அதுதான் அவருக்கு. உப்பிலியப்பன் கையில எழுதி வச்சிருந்துருக்க, அவர் உப்பிலியப்பன் கிடைச்சி உப்பிலியப்பன் ஆக்கிட்டான் அவரு, உப்பிலாத அப்பன் பொன்னப்பன் மணியப்பன் என்னப்பன் முத்தப்பன்ற ஆழ்வார்லாம் சம்ஸ்கிருதத்துல கூட இல்ல தமிழ்லேயே இருக்கார், மாமேகம் சரணம் ரஜ. சரணாகதியோட அல்டிமேட் ரகசியத்தை சொல்றது காஞ்சி வரதராஜன், மாசுச வருந்தாதே, ஏன் வருந்தப்படாது, பாவங்களை நான் போக்கிடுறேன், பாவங்களை நீ எப்படி போக்குவா, என் காலில் நான் போக்குறேன், இவ்வளவுதான் இப்படி ரிவர்ஸ்ல. சோ அப்ப பாவங்களை போக்குறேன்னு கண்ணன் கேரண்டி கொடுத்துட்டான், எல்லா பூதங்களிலிருந்து அபயம் அளிக்கிறேன்னு ராமன் கேரண்டி கொடுத்துட்டான், அந்திம காலத்தை நான் பாத்துக்கிறேன் வராகமூர்த்தி கேரண்டி கொடுத்தான், ஒருத்தருக்கு 3 பேர் கேரண்டி கொடுத்துருக்கா, அப்ப நம்ப வேண்டாமா, 3 பேர் ஷூரிட்டி கையெழுத்து போட்டிருக்கான், 3 பேர் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன். சோ அவன் பாதுபான்னு ஒப்படைச்சுட்டால் அவன் பார்த்துப்பான், அதுக்கு மேல வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம். பராசர பக்தர் ரொம்ப ஆச்சரியமான சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர், ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு திருப்புல்லானி திவ்ய தேசம் போறார், திருப்புல்லானி அந்த திவ்ய தேசம் ராமேஸ்வரம் பக்கத்துல, விபீஷன் சரணாகதி பண்ண இடம் ஒரு திருப்புல்லானி தான். அப்ப அந்த திருப்புல்லானிக்கு போறார், சேவிச்சுட்டு வர வர வழியில ராத்திரி ஆயிடுச்சு. பாதிரின்ற ஒரு கிராமத்துல தங்க போறார் சுவாமி. ஒன்னும் இடமே இல்லை, அப்ப ஒரே ஒரு வேடுவன் வீடுதான் இருக்கு. சரி பரவாயில்ல, வாப்பொழுது அங்க தங்கலாம்னு பராசரப்பட்டவன் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறான். அவ்வளவுதான், உடனே வேடுவன் உள்ளேருந்து ஓடி வரான். ஓடி வந்து கதவை திறந்து உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லி ஒரு கைத்து கட்டில எடுத்து போட்டு உட்காரங்கோ அப்படின்றான். இவ்வளவுதான் அவன் பண்ணான். உடனே பராசரப்பட்டவர் கேரி கேரி அழகா உடனே சிஷ்யர் நஞ்சியை தேர என்னாச்சு சுவாமி எடுக்காதுன்னு. இல்ல வேடுவன் யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியாது, ஆனா அவன் வீட்டு வாசல்ல வந்து நின்னோன்ற ஒரு காரணத்துக்காக கதவை திறந்து உள்ளவான்னு கூப்பிடுறான். ஒரு சேர போட்டு உக்காருங்கோன்னு சொல்றான். ஒன்னு முன்ன பின்ன பழக்கம் இல்லாத வேடுவனே தன் வாசலுக்கு வந்துட்டா இவ்வளவு பண்ணுவான்னா, சர்வஜ்ஞனான பகவானுடைய வாசலுக்கு போனா என்னெல்லாம் பண்ணுவான் அதை நினைச்சு அளவேன்னுட்டான். அதானே முன்ன பின்ன தெரியாதவாதானே, முன்ன பின்ன தெரியலன்னாலே இவ்வளவு பண்ணுவான்னா, எல்லாம் தெரிஞ்ச பரமாத்மாவுடைய கோவிலுக்கு போய் கைகூப்பி நின்னா யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையிலோ எம்பான் ஆண்டா அழகா சொல்றான். உடனே பராசரப்பட்டு அந்த வேடுவனை பார்த்து கேட்க, சரிப்பா இன்னைக்கு அதான் விசேஷமா அப்படின்னு. ஆமா சாமி, இன்னைக்கு பெரிய விசேஷம், யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, உங்ககிட்ட சொல்றேன். என்ன விஷயம்? நீ காத்தாலேருந்து வேட்டைக்கு என்னெல்லாமோ தேடின, ஒண்ணும் கிடைக்கல. கடைசியில ஒரே ஒரு மொசக்குட்டி கிடைச்சது, ஒரு முயல் குட்டி கிடைச்சது, குட்டி முயல் கிடைச்சது. அதை எடுத்து நான் கிளம்பினேன். அப்ப அதனுடைய அம்மா வந்தது, என்னை பார்த்து அழுது, அது நம்ம உருண்டு பிறண்டெல்லாம் பண்ணிட்டு அது பண்ற பாட பார்த்தேன், மனசு கேட்கல, பிடிச்ச மொசக்குட்டியை விட்டுட்டு வந்தேன் சாமி அப்படின்னு. இவ்வளவுதான், உடனே திரும்பி பராசரப்பட்ட அழறார். நஞ்சியர் கிடையாது, இப்ப என்ன சுவாமி திருப்பி அழறேளே அப்படின்னு பராசரப்பட்ட சொன்னார். சரணாகதி பண்ணா முயல விடணும்னு வேடுவனுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? இவன்கிட்ட சரணாகதி பண்ணா தன் மொசக்குட்டியை காப்பாற்றிக்க முடியும்னு முயலுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? இவனுக்கு சரணாகதும் கொலை பண்ணக்கூடியவன் தானே வேடுவன், அந்த மொசக்குட்டியை பிடிச்சு கொண்டு தின்னக்கூடியவன் தானே. அவனுக்கே ஐயோ அந்த அம்மா அழறதேன்னு ஒரு கருணையில விடுவான்னா, கருணாமூர்த்தியான எம்பெருமான் காலில் விழுந்தாலா ரட்சிக்க மாட்டான், ஜனங்களுக்கு இது தெரியலையேன்னு அழறேன். முயல் போய் அழுததுக்கு வேடுவன் விடுவான் அப்படின்னா, பெருமாள் காலில் விழுந்தா யமதர்மராஜாலாம் பக்கத்துல வரவே மாட்டேன், பிராரம்ப கர்மாலாம் அந்த பக்கம் அபௌத்தன் அப்படி ஓடி போயிடும். ஐயோ இவன் நவாலாம் வம்பு பிடிச்சாருப்பா, இவளுக்கெல்லாம் ஜவாப்தாரி இருக்கா, அவர் ஏதாவது வந்து நம்மளை பேசிடுவார், ரொம்பே வேண்டாம் அப்படியே திரும்பி போயிடும். அப்ப சுவாமியின் இடத்துல நம்மளை ஒப்படைச்சுட்டா வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம், வேற ஒண்ணுமே புரிய வேண்டாம், சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என் பகவான் என்ன வாழ வைப்பான், அவனுக்கு என்ன தெரியும், எனக்கு அவனை தெரியும், இதுக்கு மேலே ஒன்றும் தெரிய வேண்டாமே. ஒரு ஸ்திரீ இருந்தார், ரொம்ப கஷ்ட திசையில இருந்தார், அவள் கணவனுக்கு வேற உடம்பு பிடிக்க, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அவள் கடனை உடனே வாங்கி வீட்டு வேலையெல்லாம் பண்ணி வாழ்க்கையை நடத்திட்டு வந்தான். அப்ப ஒரு நாள் குழந்தைகள் ரொம்ப பசியில் அழறா. உடனே இந்த அம்மா குழந்தைகளை கூட்டிட்டு பக்கத்துல மளிகை கடைக்கு போய் கொஞ்சம் சாமான் கொடுங்கய்யா, குழந்தைகள் எல்லாம் பசியில அழறா, வீட்டுக்காரர் உடம்பு சொல்ல உங்களுக்கு தெரியும், எப்படியும் கொஞ்ச நாள்ல அவர் நன்ன ஆயிடுவா, நன்னா ஆன பிறகு இந்த கண்ணெல்லாம் கொடுத்துடுறேன், குழந்தைகள் பசிக்கு ஏதான குடுங்கோ அப்படின்னா. உடனே மளிகை கடைக்காரன் சத்தம் போட்டான், ஏற்கனவே எவ்வளவு கடன் இருக்கு, எந்த நிலைமை நீ கொடுப்போம், உன் குடிச்சோம்னு எழுந்து நடக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல, நீ ஒன்றும் குடும்பத்தை நடத்தாத மாதிரி ஒன்றும் தெரியல அப்படின்னா சத்தம் போடலே. அவர் சொன்னா, இல்லை கிருஷ்ணன் என்னை கைவிட மாட்டான், என் பகவான் என்னை கைவிடவே மாட்டான், நிச்சயமா கிருபை பண்ணியே தருவான். இந்த கான்பிடன்ஸ், என் பகவான் என்னை கைவிட மாட்டான். எந்த ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கண்ணதுக்கே சிச்சுவேஷன் மோசமாவே இருக்கட்டும், உங்களுக்கு கண்ணதுக்கே இப்ப சிச்சுவேஷன் நல்லா வரதுக்கான சான்ஸே இல்லாம கூட இருக்கட்டும், சுத்தி இருக்க எல்லாருமே அழகா என்னவனா சொல்லட்டும், என் பகவான் என்னை கைவிட மாட்டான். இது அழுத்தம் திருத்தமா மனசுல எழுதி வச்சுக்கோடி, மொபைல கூட எழுதி வச்சுக்கோ, என் பகவான் என்ன கைவிட மாட்டான், சத்தியமா விட மாட்டான், விட முடியாது, அவனால விடவே முடியாது, அவனுடைய தர்மம் அது. அவ்வளவு அழகா அவன் சொல்றான், என் பகவான் என்னை கைவிட மாட்டான். இப்ப திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க கடைக்காரன் இரிட்டேட் ஆயிட்டான். அதுக்குள்ள இன்னொருத்தர் யாரும் மளிகை சாமான் வாங்க வந்த, அவர் பார்த்தார் இந்த பெண்ணுடைய கான்பிடன்ஸ், என்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பார்த்து அவர் சொன்னார். உடனே கடைக்காரனை பார்த்து, அப்பா அந்த அம்மாவுக்கு என்ன வேணுமோ கொடு, அந்த பில்ல நான் பே பண்ணேன்ட்டான். கடைக்காரனுக்கு ஒன்றும் சொல்ல முடியல, இன்னொரு கஸ்டமர், கோபமா வந்து கொடுத்தவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒன்னு ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து கொடுத்தவனுக்கு என்ன வேணுமோ எழுதி கொடு. இந்த பேப்பர் என்ன வெயிட் இருக்கோ அது உரிய கொடுக்கிறேன். பேப்பர் என்ன வெயிட் இருக்க போறது? அவ கவலையே படாத, அழகா பேப்பரை வாங்கினா எழுதினா தராசு தட்டில் வச்சா உடனே நினைச்சா என்ன இருக்க போறது? ஒரு மிளகா பழத்தை வச்சா ஈக்குவலா இருக்குமே. இது கீழே நிற்காது, மிளகா பழம் மேல நிற்காது. உடனே புளிய வச்சா மிளகா வச்சா என்ன போல எல்லாம் வச்சான், எல்லாம் எத்தனை வச்சுட்டு இருந்தாலும் இவள் எழுதி வச்ச பேப்பர் தராசு தட்டு கீழே இருக்கு. அப்புறம் எவ்வளவு வச்சாலும் அந்த வைக்கிற சாமான் நிஜமாவே வெயிட்டா இருக்கணும், அது மேல இருக்கு. பயந்து போயிட்டான் மளிகை கிடக்கான், என்னதான் எழுதிட்டாரோ மந்திரம் எழுதிருக்காளோ எடுத்து பேப்பரை படிச்சா, கிருஷ்ணா என் தேவை என்னன்னு உனக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையின் பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்ட நீ பார்த்துக்கோன்னுட்டான். அவ்வளவுதான், அத்தனை மளிகை கடைகளுக்கு அத்தனை எடுத்து வச்சாலும் கூட சமானம் இல்லை, நம்பிக்கை. அவ்வளவுதான், அன்கண்டிஷனல் ஃபெய்த், என் பகவான் என்ன காப்பாற்றுவான். சுனிதி அப்படிதானே நம்புறா? துருவனக்கா போடா தமேவ பக்தாசிரய அரிய பிடிச்சுக்கோடான்ட்டா சொல்லிட்டு பார்த்து கிளம்பிட்டா. கிருஷ்ணா அஞ்சு வயசு குழந்தைப்பா, ஹரி நீதான் பார்த்துக்கணும், எனக்கு ஒன்னும் தெரியாது. அவனுக்கு நீதான் அம்மா, நீதான் அப்பா, எல்லாம் நீதான், உன் பொறுப்பு தான். அந்த குழந்தைய ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் பலம்னு அவ பிரார்த்திச்சிருந்தா. இவ பிரார்த்திச்சிருந்தா அழகா நாரதர் வந்தார், குழந்தைக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லி கொடுத்துட்டா. அஞ்சு மாசத்துல அஞ்சு வயசு குழந்தை அழகா ஜோர பகவான பிரத்யட்சமா உள்ளேயும் பார்த்தான், வெளியிலையும் பார்த்தான். ஐயோ என் குழந்தையாச்சும் என்ன பண்ணுமே, சாப்பிடணுமே, தூங்கணுமே, ஒண்ணும் யோசிக்கல. பிரபோ நீ பார்த்துக்கோ. இன்னி வரைக்கும் துருவன் விஷயம் பேசிட்டு இருக்கு. 36,000 வருஷம் பூமியில இருக்க அத்தனை சுகமும் கிடைச்சது. அப்படி ஒரு நிஜமாக ஒரு கம்ஃபர்டபுள் பிரார்த்தனை அப்படின்னா துருவனோட தான். இங்க என்னெல்லாம் வந்தா எல்லாம் சௌக்கியமா ஃபர்ஸ்ட் கிளாஸா எல்லாம், 36,000 வருஷம் ஒரு பிரச்சனை இல்லாம அனுபவிச்சது. அழகா புஷ்ப விமான தேடி மோட்சம் வேற போறான், துருவ மண்டலம் அவனுக்கு வேற தனியா. எப்படானா எல்லாம் ஆரம்பத்திலே அம்மா சொல்லி உன் குழந்தை நீ பாத்துக்கோ. சோ நம்மளை விட பகவானுக்கு என்ன தெரியுமே, இந்த குழந்தைகள் நமக்கு எத்தனை வருஷமா தெரியும், அது பிறந்ததுலேருந்து ரைட். கர்ப்பத்தில் இருக்கும்போது கூட நமக்கு பழக்கம் இல்லை, அது கூட அப்பா கூட ஒரு வருஷம் கம்மியாது, அம்மா கூட கர்ப்பத்திலே உற்பத்தி ஆனதுலேருந்து தெரியும். அப்ப அந்த அம்மா பகவானத்தை சரணாகதி பண்ண உடனே சுவாமி அழகா எல்லாம் பண்ற. அதனால சரணாகதி இது ஈஸியஸ்ட் மெத்தட், நம்மள நாம சமப்படுத்திக்காம வாழறதுக்கான வழிதான் சரணாகதி. எனக்கு தெரியாது நீ பார்த்துக்கோ, உன்னால முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து, சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து. இப்ப கோவில் போனோமா, எனக்கு இந்த கோவில் போனா ஆசையா இருக்கோ, நீ பாத்துக்கணும், அழகா பிளான் பண்ணுவோம். அது திருப்பதி பெருமாள், நீங்க பிளான் பண்ணி ஒரு தடவை கூட அவரை பார்த்துடவே முடியாது. நான் பிளான் பண்ணபடி திருப்பதி போனேன்னு ஒருத்தர் கூட இது வரைக்கும் வாழ்க்கையில சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணோம், அவர் ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பார். ஆனா அவர் பண்ற பிளான் ரொம்ப அழகா இருக்கும் வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாம் பிளான் பண்ணுவோம், தட்டி போயிட்டே இருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் சும்மா உட்காந்து இருக்கும், திருப்பதி போகணும், போக முடியல, யாராவது சொல்லுவா ஒரே ஒரு சீட் இருக்கு, நீங்க தான் வரணும், எனக்கு டைம் இல்லை, அதெல்லாம் கிடையாது, வாங்கோன்னு குண்டு கடை தூக்கி போயிடுவாங்க. நம்மள பெருமாள் ஐஸ்வர்யில போய் ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடா ஒரு தரிசனம் கொடுப்பார். வேண்டாம் அவர்கிட்ட சொல்லிட்டோம் இல்லையா, அவர் பார்த்து கிருபை பண்ணுவார். அவ்வளவுதான், நீங்க பொறுப்பு ஒப்படைச்சுட்டு அவன் கிருபை பண்ணுவான்னு காத்துட்டு இருக்கும். உடனே காலில் வெந்நீர் கொட்டிட்டு நான் சரணாகதியுடன் இப்பயும் நடக்கும், அது இல்லை, அவன் பார்த்துப்பான். ஆசையில பெறப்படாது, அவனுக்கு தெரியும், அவன் பார்த்துப்பான். எல்லாத்தையும் ஒரு செட்டிலிங் டைம் உண்டு, அந்த டைம் அது வரைக்கும் ஜாலியா விட்டுடுவோம். அவர் என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருக்கோம். என்ன அழகா எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பார் தெரியுமா, அத்தனை அழகா நடத்தி கொடுப்பார். பார்த்து 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 சின்ன விஷயத்திலேருந்து வீட்டு விஷயத்திலேருந்து, நீங்க ஒண்ணுமே வேண்டாம், நான் என்ன ட்ரெஸ் எடுத்தா நல்லா இருக்கும்டா கிருஷ்ணா, நீ எனக்கு சொல்லி கொடு என்ன அழகா பகவான். நிறைய விஷயங்கள்ல பகவானுடைய பகவான் நம்ம ரசிக்கிறதையே மறந்துட்டோம். நம்ம ட்ரெஸ் போடுறதெல்லாம் வந்து நம்ம ரசிக்கணும், கூட இருக்க ரசிக்கணும்னு போறோம். முக்கியமா நம்மளை ரசிக்க வேண்டியது பகவான். கிருஷ்ணா என்ன ட்ரெஸ் போட உனக்கு பிடிக்கும்டா, கோபிகள் அப்படிதானே போட்டுக்கிறான். அப்புறம் ஆண்டாள் ஏண்டா அவ்வளவு வசதியா கொண்டாடுனா, கிருஷ்ணா இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டோமா, இன்னைக்கும் ஆண்டாளை பார்த்தா அழகா இருக்கா, இந்த சாய கொண்டையும் அவன் நிக்கிற ஸ்டைலும் கையில கிளியும் அச்சோடி ராஜா அப்படின்னு திருஷ்டி சுத்தர மாதிரி தானே இருக்கா, ஏண்டா உனக்கு எப்படிதான் பிடிக்கும் அப்படி நான் ட்ரெஸ் போட்டுக்கேன். அவ்வளவுதான். சோ ட்ரெஸ் போடுறதுல இருந்து பேசுறதுல இருந்து, கிருஷ்ணா நாளைக்கு என்ன சாப்பிடணும், ரொம்ப அழகா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த சரணாகதின்றது மோட்ச பரியந்தம் எல்லாத்திலேயும் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியது. சோ வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம், பகவான் பார்த்துப்பான். படிக்கிறது புரியலையா கிருஷ்ணா, எனக்கு புரியவே இல்லை, எனக்கு புரியவை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நாமஜபம் பண்ணிட்டு கிருஷ்ணன் புரிய வைப்பான்னு விட்டுருக்கோம். தானாகவே அந்த சூக்ஷ்மம் புரிஞ்சிடும், மனுஷால ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், எல்லா விஷயமுமே பகவான் சொல்லி கொடுப்பான். அதான் சரணாகதி அவ்வளவு வசத்தியா எல்லா பிரிவாடமே சொல்றா. அவ்வளவு வசத்தி சரணாகதி பண்ணிடுங்கோ, சரணாகதி பண்ணிடுங்கோ, சரணாகதி பண்ணிடுங்கோ. அவன் பார்த்துப்பான், அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், அவ்வளவுதான். பிரியாளர் அப்படிதானே ரங்கன் காலில் போய் சரணாகதி பண்ணா, துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றேன், ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடி அடைந்தேன், ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியான். எனக்கு தெரியாதுப்பா, நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ சர்வசக்தன், நீ பார்த்துக்கோ, உன்னால முடியும் அப்போதைக்கு இப்போதே, அட்வான்ஸ் புக்கிங் அப்போதைக்கு இப்போதே, எல்லாத்துக்கும் சேர்த்து நீ பார்த்துக்கோ, இது உன் வாழ்க்கை, நான் உன் சொத்து, இது உன் குடும்பம், இது உன் குழந்தைகள், இது எல்லாம் உன்னுடையது தான் அப்படின்னு ஒப்படைச்சுட்டா, சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து அப்படியே கிருஷ்ணா இருக்கும், பகவான் காத்தால எழுப்புறது அழகா இருக்கும். தூக்கமே வரலையா கிருஷ்ணா, தூக்கமே வரலையாப்பா, ஏண்டா ராமா தூக்கமே வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லு, ராமா நான் எம்மா தூக்கமே வரமாட்டேன், தூக்கம் ரெடி பண்ணேன், தூக்கம் வச்சிருவான், அதே மாதிரி காத்தால எழுப்புவான். இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, நாளை காத்தால அலாரம் வைக்காம மொபைல் போன் சொல்லாம யாரையும் எழுப்பாம எழுப்பு கிருஷ்ணான் படுத்து பாருங்க, அப்போதிலே என்று ஆரம்பிச்சிடும். இந்த வேலை எப்படி பண்ணணும் கிருஷ்ணா, ஐடியா ஐடியா சொல்லி வந்துட்டே இருக்கும், நமக்கு ஐடியாஸ் படவே கிடையாது உள்ளுக்குள்ள, பகவானுக்கு இல்லாத ஐடியாஸ். இன்னைக்கு இத்தனை சயின்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னா பகவான் ஐடியாஸ் தானே, இல்லாட்டி இவ்வளவு ஐடியாஸ் எங்கே தரப்போகுது, மனுஷாவுக்கு லெவல் யோசிக்கவே முடியாது, இத்தனை ஐடியாஸும் பகவான் கொடுத்துட்டே இருக்கான். தான் ஒரே ஒரு கரண்ட் தான், அதுல எத்தனை விஷயங்கள், அது ஒண்ணு ஏசின்றா, ஒண்ணு லைட்ன்றா, ஒண்ணு ஃபேன்ன்றா, ஒண்ணு மிக்சின்றா, எல்லாம் ஒரே மோட்டர்ஸ், எத்தனை விஷயங்கள். சோ ஐடியா சொன்னே இருக்குன்னா பகவான் உள்ளே இருந்து கொடுத்துட்டே இருக்கான், மாத்தி 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 மாத்தி, இன்னோவேட்டிவா யூனிக்கா பகவான் எல்லாமே அப்படிதான் பண்ணிருக்கான். நம்ம தான் ஞாபகம், நம்ம எல்லாருமே யூனிக், ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. கைரேக தலைமுடி மூணாவது குழுக்கு மொபைல் நம்பர், நமக்கு இருக்கிற நம்பர் இன்னொருத்தர் கிடையாது. ஸோ இவ்வளவு தூரம் நம்மளை ஸ்பெஷலா வச்சிருக்காருன்னா அப்ப நம்ம ப்ராப்ளமும் ஸ்பெஷல், சொல்யூஷனும் ஸ்பெஷல், அதை ஹேண்டில் பண்ற விதமும் ஸ்பெஷல். பகவான் நம்மளை ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருக்கான், அப்ப ஸ்பெஷலா வாழ்ந்துடும். இதுக்குதான் சரணாகதி, அவனுக்கு தெரியும், அவன் பார்த்துப்பான். ஸோ சரணாகதின்றது டே டு டே லைஃப்ல ஜாலியா கிருஷ்ணனை என்ஜாய் பண்றது. மத்தெல்லாம் ஒரு வாட்டி கொஞ்சம் ருசிச்சு பார்த்துட்டோம் வச்சுக்கோங்க, எப்போதும் மனுஷாவுக்கு ஒரு கெட்ட வழக்கம் உண்டு, ஒரு விஷயம் பிடிச்சிட்டோம்னா விட தெரியாது நமக்கு. அது கும்பகோணம் டிகிரி காஃபியா இருக்கட்டும், இல்லை பீஸாவா இருக்கட்டும், மொபைல் போனா இருக்கட்டும், டிவி சீரியலா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சாட் பண்றதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கட்டுமே, டயபெட்டிஸ் காவலை கேட்டா தெரியும், ஸ்வீட்டு டாக்டர் சொல்றா கேட்க முடியறா, இன்சுலின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு மாத்திரை போட்டுக்க ஒரு ஊசி கொண்டா போறது, சாப்பிடாமலாம் இருக்க முடியும். சங்கட சதுர்த்தியா கொள்கட்டையா பண்ணணும், அம்மாவாசையா பாயசத்தை பண்ணணும், ஒரு நாள் ஒரு பண்டிகையே இல்லாம விசேஷமே இல்லாம ஏதான ஒரு மாசம் அப்படின்னு சொல்லுவோம், எதுவுமே சாதம் பண்ணும் போதும், அது அதோட மெனு நன்னா தானே இருக்கு. நான் அப்பவுமா பாவமா இல்லாம சாப்பிடுறோம், ஒன்னும் கிடையாது, எல்லாரும் மெனு 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 அத்தனையும் பண்ணிட்டு தானே இருக்கும். அப்ப அதை விட முடியல இல்லையா, ஐயோ டாக்டர் சொல்லிட்டா உடம்புக்கு கெட்டதாக தெரியறது, ஆனால் விட முடியல இல்லையா. அந்த மாதிரி ஒரு தடவை கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல பகவானை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணவேன் சொல்ல மாட்டோம், எல்லாருக்குமே இந்த சமயத்தில் பகவான் என்னை காப்பாற்றணும். ஸோ அத்திமூத்தா மாதிரி இல்லை, டே டு டே லைஃப், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீ எதெல்லாம் உங்களுக்கு வீக்னிங் நினைக்கிறதோ அந்த விஷயத்தெல்லாம் கிருஷ்ணகிட்ட முதல்ல சொல்லுங்க, இந்த விஷயம் எனக்கு சரியா வரல, நீ எனக்கு சொல்லிக் கொடு, இந்த விஷயத்துல நான் சரி வந்து, ரொம்ப அழகா உங்களோட மைண்ட் மாறும், அந்த விஷயத்தை நீங்க ஹேண்டில் பண்ற விதம் மாறும், கோபமா இருக்கட்டும் பொறாமையா இருக்கும் நமக்கு தெரியும், நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவ மாதிரி, நமக்கு ஏன் தெரியும் டெய்லி வேஸ் கஷ்டமா இருக்கு, நம்ம ரொம்ப நல்லவா ப்ரொஜெக்ட் பண்றோம் பாருங்க, அங்கதான் பிரச்சனையே. நம்ம டெய்லி ஒரே பெரிய ஹார்ட் டாஸ்க் எதுன்னா நம்ம நல்லவான எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்றது போல ஒரு கஷ்டமான காரியம் எதுவுமே இல்லை. டெய்லி 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 பல சந்தர்ப்பங்கள்ல பூஜையே, அவன் டெய்லி நல்லா பூஜை பண்ணுவா தெரியுமான போச்சு, பண்ணியும் ஆகணும், பண்ணலன்னா அவ்வளவுதான். சில தானே கோவில் போயிட்டு போய் எனக்கா ரொம்ப முடியாம இருக்கும், சரி கோவில் பகவான பார்க்கணும்னு ஆசையோட போகிறது வேற, ஐயோ நீங்க போகிறேன்னா அவள்லாம் என்ன சொல்லுவாள், அதுக்காகவே போகணும் கட கட கடன்னு சொல்லிட்டு வந்தோம். நிறைய விஷயங்கள் ஒரு கம்பல்ஷன்ல வந்துருச்சு, பக்தி பண்ண பண்ண, நாமஜபம் பண்ண பண்ண, சரணாகதி பண்ண பண்ண, அழகா கிருஷ்ணன் நம்ம கையை பிடிச்சு அழிச்சுட்டு போகிறது தெரியும். இப்படி அம்மா அப்பா நம்ம கையை பிடிச்சி வச்சுக்கணும், அந்த காலம் சுகம் நிஜமாவே. அம்மா ஒரு கை அப்பா ஒரு கையை கொடுத்துட்டு ஜாலியா ஆடிண்டு பாடிண்டு நிஜமாவே நம்ம ரொம்ப சந்தோஷமான காலம்னா நம்ம அப்பா அம்மா நிழல்ல இருந்த காலம். அதுக்கு சமானம் எதுவுமே கிடையாது. எத்தனை வயசானாலும் நமக்கு பகவான் இருக்கான், அவன் தான் பரமபிதா பரமமாதா, அவன் நம்ம கையை பிடிச்சிருந்தான். சமயத்தை குழந்தைகள் என்ன செய்யும், நடுல பள்ளமோ சாணியோ வந்துருச்சுன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி அப்படியே தூக்கி அதை தாண்ட விட்டுருவான். அது ஒரு ஜாலி, நடுல ஒரு ஹர்டில் வந்துருது, ஒரு கஷ்டம் வந்துருது, தடை வந்துருது, இதால தாண்ட முடியாது. ஆனா அப்பா கையில அம்மா கையில கையை கொடுத்துட்டு பாருவோம், அப்படி ஒரு தூக்குது அப்படி வச்சுருவோம். அது ஒரு குஷியா இருக்கும். திருப்பி எப்படா அப்பா சாணி வரும்னு காத்துருக்காங்க, ஏன்னா அம்மா அப்பா தூக்குறது ஒரு சந்தோஷம் இல்லையா. அப்ப சரணாகதி பண்ணிட்டோம்னா இந்த கஷ்டத்தை நம்ம தாண்டதே ஒரு ஜாலி, அது ஒரு சுகம். அவன் நம்மளை அப்படி அப்படி கஷ்டப்படாம அப்படி தூக்கி கொண்டு போய் அப்படி வைக்கிற ரொம்ப நன்னா இருக்கும். கஷ்டப்படுறதுக்காக நம்மள படைக்கவே நல்லா, நம்மளை கஷ்டப்படுறதுக்கு பகவான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ராத்திரி தூக்கத்தை கெடுத்தா போதும், சாப்பாடை கெடுத்தா போதும், இதற்காக வேறதான் கஷ்டம் வர முடியும்னு நினைக்கிறவள அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே வேண்டாம், பத்து நாள் தூக்கம்ல பைத்தியம் பிடிச்சிருக்கு. சோ நல்லா தூங்க வைக்கிறான், நல்லா சாப்பாடு கொடுக்கறான், ஒரு பொசிஷனை கொடுத்துருக்கான், யோசனையை கொடுத்துருக்கான், படிப்பை கொடுத்துருக்கான், ஃபேமிலியை கொடுத்துருக்கான், நம்மளையும் நல்லவான் நம்மளுக்கு நமக்கு குழந்தைகளை வேற கொடுத்துருக்கான். இதை வேற வேற இவ்வளவு சுவாமி பண்ணிருக்கா, அப்பா அம்மாவை கொடுத்துருக்கான், ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கான், முன்ன பின்ன தெரியாத ஊர்ல இத்தனை பேர் சேர்த்து வச்சிருக்காங்க. அப்ப நல்லது பண்ணணும், இத்தனை பேர் உங்களெல்லாம் இத்தனை பேர் சேர்த்து வச்சு என்னையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்காங்கன்னா, சோ இவ்வளவு தூரம் நல்லதுக்கு அவன் யோசிக்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் யோசிச்சோம், எத்தனை பேர் நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம், யாருக்கு எத்தனை பேருக்கு என்ன தெரியும், சொன்ன மாதிரி முகம் தெரியாத ஒருத்தர் நாங்க, யாரும் முகம் தெரியாத குரல். அப்ப எங்கேயோ இருக்கிற நான் எங்கேயோ இது ஒரு வாட்ஸ்அப் வழியா அவன் தானே பிளான் பண்ணான், அவன் தானே சேர்த்து விட்டான், அவன் தானே மணிகள் போக்குற மாதிரி நூல் நம்ம எல்லாரையும் தோத்து விட்டு அவர் இப்பதான் இப்பதான் கேட்க ஆரம்பிச்சோம். கேட்க ஆரம்பிச்சா அவனே தான் கூட்டு வந்தான், நாங்களும் பிளான் பண்ணவே இல்லை. எப்பயோ சொல்லியிருந்தார் ராமகிருஷ்ணன், எப்பயோ சொல்லியிருந்தார் பண்ணணும் பண்ணணும் ரூபாய், சரி பார்க்கலாம் பார்க்கலாம், இதுவே இப்பயா அப்பயா 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 ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கா நாளைக்கா இப்படிதான் இருந்துருது, திடீர்னு இன்னைக்கு கிளம்பலாம் அவ்வளவு. சோ எப்படி நடக்கிறதுன்னா அவன் நடத்தான். சோ இவ்வளவு தூரம் அவன் பிளான் பண்றான், இவ்வளவு தூரம் அவன் பிளான் பண்றான். நீங்க யாராவது பிளான் பண்ண, நான் கஷ்டப்பட்டு இங்க வரணும், நான் பெருசா பிளான் பண்றேன், பட்டேன் உட்காந்து தவறு சொன்னான், துபாய் போகணும், நான் அபுதாபி போகணும், நான் பிளான் பண்ணணும், அவன் பிளான் பண்ணா இவ்வளவு நடக்கிறது. சோ இன்னைக்கு வந்திருக்கோம், நான் பாட்டுக்கு வந்து எனக்கு சேர் போட்டிருக்கான், மைக் போட்டிருக்கான், நீங்க பாட்டு வந்து உங்களுக்கு சேர் போட்டிருக்கா, இடம் போட்டிருக்கா. சோ இன்னைக்கு இந்த இடத்த நடக்கிறத முன்னாடி ஒரு பில்டிங்கை கட்டி வச்சிருக்கானோ, இன்னைக்கு இந்த விஷயம் நடக்கிறதுக்கு இன்னைக்கோ யாரோ ஒருத்தர் அந்த ஐயசீன்ற ஒரு இடத்த கட்டி வச்சு இந்த இடத்த வழி சத்தங்கம் எல்லாம் பண்ணலான்னு இன்னைக்கு நான் வந்து உபன்யாசம் பண்றதுக்காக இன்னைக்கோ ஒருத்தர் கட்டி வச்சிருக்காருன்னா அதை கட்டணுன்ற ஒரு ஐடியா அன்னைக்கு அவன் கொடுத்தான்னா அப்ப வாழ்க்கை முழுக்க காப்பாற்ற மாட்டான். எங்கேயோ எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசா விளையிறது இல்லை, எங்கேருந்தோ கப்பல்லையும் விமானத்திலையெல்லாம் நம்ம சாப்பிட்ற காய் நமக்கு வேண்டிய எல்லாம் வந்துருக்கு. யாராவது பாரின் போயிட்டு வந்தால் முதல் கேள்வி, அங்கே வெண்டைக்காய் கிடைக்கிறதா, புடலங்காய் கிடைக்கிறதா, பாலக்காய் கிடைக்கிறதா, உளுத்த மருந்து கிடைக்கிறதா, நமக்கு அதான் முக்கியமான கஷ்டம், பெரிய கஷ்டம் வேறு ஒன்றுமே இல்லை, அது கிடைக்கிறதா. அப்போ எங்கிருந்தோ ஒன்று நமக்காக கடல்ல ஏதாக்கா மிதந்துண்டு ஃப்ளைட்ல பறந்துண்டு ஒரு மல்லிப்பூவோ ஒரு வாழைக்காவோ நம்ம பேர் எழுதி வச்சு வரணும், இந்த வாழைக்காய் இவாளுக்குன்னு. எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல யாரோ விவசாயி பயிரிடுறான், அவனுக்கு தெரியாது கடல் கடந்து அபுதாபியில வந்து இந்த கடையில போய் இவா நூலு மார்க்கெட்ல போய் வாங்க போறான்னு இவாள் யாருக்கா தெரிய போறது, அவனுக்கு தெரியாதா, அவனுக்கு நூலுனா என்ன தெரியாது. அவன் பாட்டு எங்கேயோ ஒரு வாழைக்காய் வச்சிருக்கான், அந்த வாழைக்காய் ஏறி நம்ம ஒரு ட்ரக்ல எல்லாம் ஏறி இறங்கி எல்லாம் பண்ணி ஒரு இடத்துல பார்த்தல் பண்ணி கண்டெய்னர்ல வந்து ஷிப்ல வந்து ஃபிளைட்ல வந்து அப்புறம் இந்த ஊர்ல ட்ரக்ல வந்து நம்ம எந்த கடையில போறோமோ நம்ம அவசரத்துக்கு அந்த இடத்துல ஒரு இடத்துல நிக்க இந்த வாழைக்காய் நம்ம எடுக்கிறோம்னா இந்த வாழைக்காய் இந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் பண்ற பரமாத்மா மோட்ச பரியந்தம் பண்ண மாட்டாங்க. இல்லாட்டி ஐயோ வாழைக்காய் கிடைக்குமா, அம்மா வாசல் வாழைக்காய் கிடைச்சா தேவலையன்னா இங்கிருந்தோ வாழைக்காய் இல்ல இந்த ஊர்ல எங்க வளை கொண்டு வரா அப்படின்னா அப்ப இவ்வளவு தூரம் சுவாமி பண்றாரோன்னு. சோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம புதுசா பண்ண வேண்டாம், அவர் பண்ணுவார் இந்த சின்ன ஒரு செய், அவர் பண்ணுவார் இவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. சின்னதா ஒரு செய்தி, மொபைல்ல போன் பண்றோம், இங்கேயோ அமெரிக்காவில இங்கேயோ இருக்க ஜஸ்ட் ஒரு ஒன்பது நம்பர் அடிக்கணும், டயல் அவ்வளவுதான், இப்படி விட தானே பண்றோம், என்ன பண்ணிட்டோம் பெருசா, மொபைல் நம்பர் டயல் பண்றோம், அந்த டயலிங் பட்டன் அமுத்துறோம், கிரிக்கெட் அடிக்கிறது உடனே எடுத்து பேசுறோம், எங்க இங்க சேட்டலைட் போய் இந்த நம்பர் கரெக்டா அவா மொபைலுக்கு போய் அவா எடுத்து ஹேண்டல் பண்ணி நம்ம ஏதாவது பிரயத்தனம் பண்றோமா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிக்க நம்ம ஏதாவது ஒரு ஒத்தாசை பண்ணிட்டு போமா, இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்காம இருந்தாலே பெரிய விஷயம். அதுக்கு அவ்வளவு பேர் அவ்வளவு யோசனை பண்ணி அதுக்கு இப்படி எல்லாம் பண்ணி அதுக்கு இன்டர்நெட் காலிங் எல்லாம் பண்ணி நம்ம அங்க போய் கரெக்டா அந்த நம்பர் போய் சாட்டிலைட் போய் சாட்டிலைட் அவன் நம்பருக்கு போய் டக்கு 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 டக்குன்னு கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் எங்கேருந்து வர்றது? கனெக்டிவிட்டியா உள்ள சுவாமி இருக்கான். இவ்வளவு பண்றவன் பண்ண மாட்டான், அதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எவ்வளவு பண்ணி கொடுத்துருக்கான், இத்தனையும் பண்ணிட்டு இருக்கான். நமக்கு அது அப்பப்ப கொஞ்சம் மறந்து போயிடும், அவ்வளவுதான். என்னமோ நடக்கிறது, எப்படியோ நடக்கிறது, எப்படி போக போறதோ ஒரு கவலை வருது இல்லையா, அந்த கவலையும் வேண்டாம். இவ்வளவு நாள் நடத்தின சுவாமி இனிமேலும் நடத்துவா, இனிமேல் அழகாவே நடத்துவா. இனி வரைக்கும் நன்னாத்தான் வச்சிருக்கா. நம்ம எந்த நிலைமையில இருந்தோம் நமக்கு எத்தனை பேருக்குமே தெரியும். நம்மளுடைய ப்ரொஃபைல் எங்க, நம்ம எப்படி படிச்சோம், இதெல்லாம் உட்பட மாட்டோம். நம்மள பல பேர் முத்திரை குத்தி வச்சிருப்பான், நமக்கு தெரியும். வெளில சொல்ல மாட்டோம், இனி வேணும் ஹயர் பொசிஷன்ல இருந்திருப்போம், இதெல்லாம் தேராது. இதெல்லாம் வேலைக்கு போச்சுன்னா பெரிய விஷயம். இதெல்லாம் என்னத்தை கல்யாணம் பண்ணி என்னத்தை குடும்பம் நடந்த போறதோ அப்படின்னு எல்லாரும் குழம்பிருக்கு. ஆனா இன்னைக்கு நமக்கும் ஒரு ஸ்டேட்டஸ், நமக்கும் ஒரு பொசிஷன். வாழ்க்கையில வெளிநாட்டுல இருக்கான், இந்த ஒரு ஸ்திதியில நம்ம ஸ்கூல்ல படிச்ச காலத்திலயும் நம்ம கூட இருந்த செஞ்சுட்டே நீ உருப்பி ஆடான்னு கேட்போம். நம்ம கூட அந்த பாலிய சேகரா, நீயா இங்கியா என்னடாது அப்படின்னு அவாளுக்கு நம்ம வண்டவாளம் இல்லாம். அப்ப அந்த ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட்டை கொண்டு வந்து வச்சிருக்கான் இல்லையா, அப்ப இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்டை தான் கீழே கொண்டு போகல. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பகவான் நம்மளை கீழே இறக்க மாட்டான். கீழே இறக்கினா அவனுக்கு கசிஞ்சோம், ஏனோ தெரிஞ்சோ தெரியாமலோ சகசநாமம் சொல்லிட்டு இருக்கோம் டெய்லி. அவன் சகசநாமம் தான் சொல்லிட்டு இருக்கா, வீணா போய்தான் சொன்னா அவருக்கு கசிஞ்சோம், பீஷ்மர் கசிஞ்சோம், பெரிய ஒரு கேங் இருக்கு அவளுக்கு, அத்தனை பேருக்கு கசிஞ்சோம். அதனால வேற வழியே இல்ல, பிரபு கிருப பண்ணியே ஆக வேண்டிய ஒரு நிறுத்தம். அவன் எப்படியும் கருணாசன், அதனால நிம்மதியா இருக்கும், தைரியமா இருக்கும், கவலையே பட வேண்டாம். இருக்கிற கொஞ்ச நேரத்தில் தயத்தையும் தூக்கி போட்டு அப்பா ஆடா இப்ப மைண்ட் ஒரு அப்பா ஆடா ரை அப்படின்னு ஒரு செட்டில் ஆயிருக்க பாருங்க. இதை திருப்பி விடப்படாது, அதுதான் திருப்பி அப்படி இறங்கப்படாது. அவன் பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான். அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி லோ ப்ரொஃபைல போறோம், ஒரு பயம் வருதுன்னா இல்ல மனசு பகவான்கிட்ட எங்கேயோ போகிறதுன்னு. பயம் எப்ப வருதுன்னா அவனை விட்டு மனசு எங்கேயா போகும்போது தான். என்ன பண்ணிடுவாளோ, இது என்ன ஆயிடுமோன்னா மனசு பகவான் கிட்ட இல்ல. பகவான் கீதையில ரொம்ப அழகா சொல்றான், அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தை தேஷாம் இத்தியாதி யுக்தானம் யோக க்ஷேமம் வகாந்த. நீ என்ன நினைச்சின்று, இவ்வளவுதான் டீல், இவ்வளவுதான். அனன்யாக சிந்தையந்தோமா ஏஜனா பரியுபாசத்தை தேஷாம் இத்தியாதி யுக்தானம் யோக க்ஷேமம் வகாமி அகம். யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன நினைச்சிருந்து நினைக்கிறது, கஷ்டப்பட்டு அப்படி அக்னி நடுவில் ஒத்த காலம் நிக்கணும், தலைகீழ தொங்கணும், ஒன்றும் கிடையாது. என்னதால பண்ணாலும் பகவன் நாமத்தை சொல்லிண்டு உக்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் பல் தேய்ச்சாலும் குளிச்சாலும் பல்லே தேய்க்கிறனாலும் கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணா. ஆண்டாள் திருப்பாவை குளிச்சுட்டு சொல்லவே இல்லை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, குளிக்க போகும்போது தான் சொல்லணும். பல் தேய்ச்சிட்டு குளிக்க போகும்போது சொன்னதுதான் அப்படி ஒரு திருப்பாவை சொல்லி பாருங்க, அப்பதான் தெரியும். சாதாரண குளிச்சுட்டு மடியோட திருப்பாவை சொல்லிட்டு இருக்கு, காலங்காத்தால எழுந்துட்டோ பல்ல தேய்க்காம குளிக்காம சித்தம் திருகாலே வந்துன்னை நெய்வித்து போயிட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்புறமே பெருமாள் தெரியும். உண்மைதான், நிறைய விஷயம் நம்ம உண்டாவா பண்ணிட்டு இருக்கோம். சகசாம அது படுத்துட்டு சௌக்கியமா ஜெடிக்கலாம், நம்மளாம் உட்காந்து சாயங்காலம் ஆறுல இருந்து ஏழு, யார் சொன்னா ராத்திரி படுத்துட்டு சொல்லும் போல எடுத்து எதுவுமே யோசிக்கிறது பாருங்க. எப்பவுமே படுத்துட்டு போது சகசிராமம் சொல்றதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டா சகசிராமம் எப்படி சொன்னா படுத்துட்டு தான் சொன்னேன், சொன்னவர் படுத்துன்னு தான் சொன்னார். பீஷ்ம பிதாமகர் கேட்டவன் நின்றுட்டு கேட்டான், யாரை பத்தி சொல்றோமோ அவன் நின்றுட்டு கேட்கிறான். சொல்றவர் ஜாலியா படுத்துட்டு ஸ்வம் விஷ்ணுகு வசத்காரக, ரொம்ப கன்வீனியன்டான ஒன்று சகசிராமம் தான். படுத்துட்டு சொல்லி பாருங்க, முடிஞ்ச ஒரு நாலஞ்சு ஊசியை குத்தின்னு சொல்லி பாருங்க, அப்பதான் அவரோட ரா பலம் தெரியும். ஓ ரைட்டு, உச்சந்தில இருந்து உள்ளங்கால வரைக்கும் அம்பு இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் இறங்கிருக்கு. அதுல விஸ்வம் விஷ்ணுகு வசத்காரக சகசநாமத்துல டைம் இல்லைன்னு சொல்லி படுத்துட்டு சொல்லுங்க, அது சுகம். அது ராத்திரி முடிப்பு வந்து கொடுத்தா சகசநாமம் சொல்லுங்க. யார் வேண்டான்னா நமக்குதான் ராத்திரி, சுவாமிக்கு ஒண்ணு ராத்திரி எல்லாம் கிடையாது. ஓகேவா, ஏற்கனவே அவர் அப்படிதான் வச்சிருக்காரு, பூமியை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. ஒருத்தர் ராத்திரியும் ஒருத்தருக்கு பகல், ஸோ அவர் பிஸியாக இருக்கார். 24/7, 365 days ஆல்வேஸ் அவைலபிள் சுவாமி தான். அதை பார்த்தா இவெல்லாம் காப்பீடுக்காங்க சார், 24/7 அன்லிமிட்டட் ஃப்ரீ எல்லாம் சுவாமி கண்டுபிடிச்சது தான். இவெல்லாம் அதை வச்சு காப்பீடு செஞ்சிருக்கா. அது என்ன அழகாக டிசைன் பண்ணிருக்காரு பாருங்க, ஒவ்வொரு ஊருக்கு எல்லாருக்கும் ஒரே கரன்சி வச்சா தொந்தரவே இல்லையோ, தொந்தரவே கிடையாது. ஆனா பாருங்க பிளான் பண்ணி என்னெல்லாம் யாரோ பிளான் பண்றானோ எல்லாம் இவர் பண்ற பிளான். இங்க இது இங்க திராம் சென்றா, அங்க டாலர் இதுக்கு அந்த வேலை, அப்படியே அங்க போல இங்க போலாம். அதனாலதான் இங்க வந்தது இந்தியன் ருபீஸ் நான் கஷ்டப்பட அங்கேயே நீங்க வரப்போறா. அப்ப அங்கேயே நீங்க வர வச்சுட்டான், பணத்தை ஆதாரமா கொண்டு வந்து வைக்க வச்சுட்டான். ஆனா இங்க ஆதாரத்துக்கு திரும்பியும் தன்னையே சகசநாமம் சரிங்கோ, திவ்ய பிரபந்தம் சரிங்கோ, ஒரு அபிருத்திரம் பண்ணுங்கோ, ஏதோ ஒன்னு சேர்த்து வச்சுருக்கா இல்லையா? அப்ப அவன் கைய பிடிச்சிருக்கான்னு கன்ஃபார்ம். எங்கேயோ கடல் தாண்டி எல்லாத்தையும் விட்டு வந்தாலும் இங்கேயும் நான் இருக்கேன்னு அவன் தானே அவங்க கையை பிடிச்சிருக்கான். சரியா அங்க விட இங்கதான் நன்னா நடக்குது. அங்கெல்லாம் கூட சத்தங்கம்னா சரியா ஒரு 50 பேர் வந்தா இவ்வளவு பேர் வந்தாரு பரவாயில்லையே அப்படின்னு தான் தோன்றது. அப்ப பகவான் எல்லாம் அழகா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கான். நீங்க டென்ஷன் ஃப்ரீயா இருந்தால் போதும், அவர் பண்றத அப்படியே அக்செப்ட் பண்ணா போதும். ரா ரியாலிட்டி என்ன நடக்கிறதோ அவருக்கு தெரியும். பகவானுக்கு தெரிஞ்சுதான் எனக்கு எல்லாம் நடக்கிறது. பகவானுக்கு தெரியும், அவன் பார்த்துப்பான். அந்த பூரண நம்பிக்கை அதுதான் சரணாகதி. இதுல வேற ஒண்ணுமே யோசிக்கிறதுக்கோ பயப்படுறதுக்கோ ஒண்ணுமே, இப்படியே பண்ணிட்டே வர 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 அதுக்கப்புறம் கேர்ஃபியா ஒரு லைஃப். இந்த குழந்தைகள்லாம் இங்கேயாவது கிளம்பும் வெளியூருக்கு எல்லாம் பேக் பண்ணிட்டு வாசல் வந்து அம்மா சூ சூ அப்படின்னு நமக்கு அப்படியே பத்திண்டு வரும். மாஸ்டர் பிளான் பண்ணி இந்த டைம் இறங்கினா இந்த பஸ்ஸை பிடிக்கலாம், அங்கே 3 ஹவர்ஸ் முன்னாடி இமிகிரேஷன் எல்லாம் கிளீனானா அது அப்பதான் சூ சூ அப்படின்னு இல்லாடி அப்பதான் என் தாய் உள்ள வச்சுட்டேன்னு சொல்லும். அதெல்லாம் கிடையாது சொல்ல மாட்டோம். திருப்பி 3 மாடியே கதவை திறந்து தாயை எடுத்து கொடுத்து இப்படி வச்சுக்கணும். அதாவது அப்ப கூட ஜாலியை சிரிச்சுட்டே கவலையே வராது. நமக்கு தான் டென்ஷனா இருக்கு, நம்ம தான் படாத வாழ் வரையதான் டென்ஷன் ஆகிறதா? குழந்தை மாதிரி இருக்கும். பக்தி எதுக்கு, சரணாகதி எதுக்குன்னா நம்ம ஞானி ஆகிறதுக்கெல்லாம் இல்லை. ஞானி தான் ஆக மாட்டோம். ஞானி ரொம்ப ட்ரையா இருக்கும் தெரியுமா, ரொம்ப ட்ரை. ஞானம் எல்லாம் ட்ரை. ஜாலியா குழந்தையா அறிவுன்றும் இல்லாத ஆய்குலத்து கோபியில் அனுபவிச்ச கிருஷ்ணன் ஞானிகளுக்கு கிடைக்கவே இல்லை. பிரய்யானி பரபிரம்மம் என்ன போட்டு எப்படி போடுவேன் பரபிரம்மம்னு நம்மளே பாருங்க. இந்த பரபிரம்மம் வார்த்தையை ரொம்ப கேவலமா தான் யூஸ் பண்ண, அவருக்கு என்ன பிரம்மம் மாதிரி உட்காந்துருக்கார் அப்படின்னு வெட்டியா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம ஆத்தா யாரா இருந்தா அவருக்கு என்ன பிரம்மம் மாதிரி கிடக்கிறார், யாரா கிருஷ்ணன் மாதிரி இருக்கான்னு சொல்றாரா? ரொம்ப நாட்டியா சூட்டியா ஐயோ கிருஷ்ணன் மாதிரி கேட்ட பண்றா அப்படின்னு பிரம்மம்ன்ற வார்த்தையை ரொம்ப பாவமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்க சத்தங்கள் யாரா பிரம்மம்னு சொன்னா ஓகே, அப்பதான் அதுக்கு ஒரு மரியாதை. பகவத்கீதை பிரம்மம் அப்படின்னா பெருசா தெரியாது. மத்தபடி சம்சாரியில் எனக்கு தெரிஞ்சு பிரம்மம்ன்ற வார்த்தைய ஒழுங்கா டைம்ல யூஸ் பண்ணி நான் இது வரைக்கும் என் ஆயுதம் நான் பார்த்தது இல்லை. அவருக்கு என்ன பிரம்மம் மாதிரி கிடக்கிற, எது நடந்தாலும் கவலை இல்லை, அவர் வாசி கிடக்கிறார் அவ்வளவுதான். ட்ரையே வேண்டாம், ரசம் ரசிக்கா பூமிபாவுக்காக ரசிக்க, ரசிக்கிறதுக்காக தான் வாழ்க்கை எல்லாத்தையும். அதான் நம்ம ஆழ்வார் ஏண்டா சுகமா இருக்குன்னா உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அந்த ஒரு லெவல்ல போறாரு. நான் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி நல்லா இருக்கான, கண்ணன் டேஸ்டா தான் இருப்பான் அப்படின்றார். உண்ணும் சோறு பருகும் நீர், ஜலம் குடிக்கிறோம் தாகம் அடங்குறது, கண்ணனா இருந்தா தானே அடங்கும். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அதுல இருந்து பாரதியார் பிடிச்சிருந்தார், காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றதையே நந்தலால. என்ன ஒரு பாவம் பாருங்க, காகத்தை பார்த்தா நமக்கு அது பார்த்து வாசல கத்தினா பந்துக்கள் ஞாபகம் வரும், பெருமாள் வரவே மாட்டார். நமக்கு ஆத்த பந்து அவருதான் வரணும். நீ காகம் கட்டுறது வரதம் வரதான் நம்ம தெரியல, நீ காகம் கட்டுறது ரங்கநாதன் வராத என்னமோ வரணும், இந்த சிந்தனை வரணும். குறையடித்துனா அவன் நினைக்கிறான்றது நம்மள பெருமாளை தவிர யார் நினைப்பா? நம்மளெல்லாம் நினைச்சாலே டென்ஷன் தான், நாம நினைச்சாலே டென்ஷன், அடுத்தவா நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கும். குறையறதா சுவாமி என்ன நினைக்கிற நன்னா ஞாபகம். ஏதோ ஒரு சுவாமி கிட்ட வரேன்னு சொல்லியிருப்பேள், பிரார்த்தனை பண்ணியிருப்பேள், இன்னும் வரலையே அவர் நினைக்கிறார். வருஷத்து ஒரு தடவை திருப்பதி போயிடுவோம், சமயத்தில் பெருமையா மாறு தட்டுவோம். அந்த ஒரு நாளுக்காக 364 நாள் மலையப்ப சுவாமி நின்று இருக்கான். அந்த குழந்தை நீங்க வருவான்னு நிற்கிறான். அப்ப பகவான அடுத்த லெவல்ல, காக்கை சிறகிலே நந்தலாலா நிந்தன் கரியனிடம் தோன்றதையே நந்தலாலா, பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றதையே நந்தலாலா. பார்க்கலாம் நந்தலாலா பச்சை தானே பார்த்திருக்கிறது, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அப்படிதானே சொன்னடி பிடியாழ்வா சொல்ற. கேட்கும் ஒளிகளெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதரா நந்தலாலா. எங்க சத்தம் கேட்டாலும் அவட புல்லாங்குழல் கானம் தானே கேட்கறது, காட்சியிலே வரும் கீதமும் கானம் தானே பா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்னொரு ரசிச்சு அனுபவிச்சு பார்க்கணும். மேலப்பட்டால் ஆ அப்படின்னு தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா வச்சு பாருங்க அப்ப தெரியும், நின்னை தீண்டும் இன்பம் தோன்றதையே நந்தலாலா. எல்லாத்துலயும் கிருஷ்ணா அனுபவம், சாப்பிடறதுல அனுபவம் இருக்கு. கிருஷ்ணா நல்லா சாப்பாடு கொடுத்துருக்கேன், தேங்க்ஸ், ஜஸ்ட் சே தேங்க்ஸ் அவ்வளவுதான். யார் யாருக்கு ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு முன்ன பின்னா தெரியாதவர்தான், நன்னா தெரியுங்களா கிருஷ்ணா தேங்க்ஸ். அவனை ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுங்க. ரொம்ப பெரியவரை தனியாக கொண்டு பூஜையில் வச்சுட்டு திரையை போட்டு அப்படி பத்திரமான வச்சுடாதீங்க. ஜஸ்ட் கையை பிடிச்சிக்கோங்க, அவனோட ஓடுங்க, விளையாடுங்க, உங்க மனசுல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு நேரம் காலம் இடம் வேண்டாம். சக்கா அவன் தான் டியரஸ்ட் ஃப்ரெண்டு, சுகுருத், த வெல் விஷர். கஷ்டமா இருக்கா கிருஷ்ணா? ரொம்ப கஷ்டமா இருக்கடா கிருஷ்ணா, ரொம்ப ஜாலியா இருக்கடா, ரொம்ப டல்லா இருக்கடா, ரொம்ப நல்லா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஏன் டல்லா இருக்கும் பதில் சொல்லுவான். அர்ஜுன கால விடவானே, கார்த்தன்ய தோஷ உபகத ஸ்வபாவக பிரச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேதாக எஸ்வேயஸ்யாஸ் நிச்சித்தம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தே அகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியலடா கிருஷ்ணா. ஒரு பக்கம் சண்டை போடணும்னு தோன்றது, இன்னொரு பக்கம் வேண்டாம்னு தோன்றது. இதுதான் நம்ம லைஃப்ல பெரிய இந்த மேஜர் டெசிஷன் சொல்லுவோம். இதுவா இதுவா எய்தரா? அர்ஜுனன் சொன்னா எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியல, எனக்காக நீ டிசைட் பண்ணணும். இதுதான் சரணாகதி. எனக்கு டிசைட் பண்ண தெரியல, நான் என்ன பண்ணும் நீ டிசைட் பண்ணு, நான் பண்ணுறேன் அவ்வளவுதான். உன் காலில் விழுந்துட்டேன், நீ டிசைட் பண்ணு, அதை நான் ஃபாலோ பண்ண, அவ்வளவுதான். சரணாகதி இருக்குன்னா எனக்காக டெசிஷன் நீ எடு. நம்ம குழந்தையா இருந்தது ஏன் சந்தோஷமா இருந்தா, எந்த ஸ்கூல் படிக்கணும் நம்ம டிசைட் பண்ணல, நமக்கு என்ன பேர் நம்ம டிசைட் பண்ணல, நமக்கு என்ன ட்ரெஸ் நம்ம டிசைட் பண்ணல, நம்ம எங்க இருக்கணும் நம்ம டிசைட் பண்ணல, நம்ம எங்க சம்மர் வெக்கேஷன் போனோம் நம்ம டிசைட் பண்ணல, நம்ம என்ன சாப்பிடணும் நம்ம டிசைட் பண்ணல. எப்ப நமக்கு டிசிஷன் வர ஆரம்பிச்சு அங்கதான் ஆரம்பிக்குது பிரச்சனை. எப்ப செல்ஃப் டிசிஷன் ஒண்ணு வருது அன்னைக்குதான் ஆரம்பிக்கிறது பிடிக்கிறது. எல்லாம் அவன் இஷ்டம், அவன் இஷ்டம்னு விட்டுட்டா எல்லாம் அவன் பார்த்துப்பான், ரொம்ப கிளீனா நடக்கும். இதுதான் சரணாகதி. ஸோ ஜஸ்ட் பகவானோட என்ஜாய் பண்ணுங்கோ, அவன் கையை கோத்துக்கோங்கோ, அவனோட பேசுங்கோ, அவனோட விளையாடுங்கோ. அவன் உங்களுக்கு அன்னைக்கே தெரிய வேண்டாம், நீங்க சும்மா புறனுரையே ஆயினும் பொன்னாழிகையான் திறனுரையே சிந்தித்திரு அப்படின்றா. நீ பொய்யாவே இந்த பட்டன் 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 சொல்லிட்டு இருந்தா கலியுகத்துக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் குணம் உண்டு, பொய்ய மூணு தடவை சொன்னா சத்தியமாயிடும். கலியுகத்துடைய ஸ்பெஷாலிட்டி, நான் பண்ணல மூணு தடவை சொன்னா பண்ணலன்னு ஆயிடும். இந்த மாதிரி நான் பக்தன் பக்தன் பக்தன்னா தானாகவே எத் பாவம் தத் பாவம் பவிச்சு. அதனால கிருஷ்ணன் கூட இருக்கான், பகவான் என் கூட இருக்கான், அவ்வளவுதான். கையை பிடிச்சுக்கோங்க, காத்தால எழுப்ப சொல்லுங்க, கிருஷ்ணா எனக்கு இது ஞாபகப்படுத்துன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் ஃபீலிங், என்ஜாய் பண்ணுங்க. அவன உங்களுக்கு க்ளோஸ் டியரஸ்ட் ஃப்ரெண்ட், டியரஸ்ட் ஃப்ரெண்ட். எல்லா பாவத்தையும் தைரியமா சொல்லலாம், எல்லா தப்பையும் தைரியமா சொல்லலாம், யாரையும் வாய் திறந்துடா தெரியும் போச்சு. அதை வச்சு பத்து வருஷம் டாக்டர் பண்ணுவான். மனுஷாக்கிட்ட மட்டும் மறந்தும் வாயை திறந்துடா தெரியும். வாயை திறந்துலாம் நீ சௌக்கியமா நான் சௌக்கியமா ஹாய் பாய் அதோட கூட நிறுத்திடுங்க. அதோட ஈஸி, யாரா வந்தா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, ராதே கிருஷ்ணா சொல்லுங்க, வேற பேச்சே வேண்டாம், அவ்வளவுதான். அப்படியே ஜாலியா அப்படியே ஓட்டிட்டு போயிடலாம். ஒரு வருஷம் ஓடிட்டோம், இன்னும் கொஞ்சம் வருஷம் ஓட்டிட்டு போயிடலாம், இன்னும் ஒரு 50 வருஷமா ஓட்டிட்டு போயிடுவோமே, 60 வருஷமா அவ்வளவுதான் ஓட்டிட்டு போயிடுவோமே. எவ்வளவு வேலை பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் இதே பாஸ் பரவாயில்ல, இதோட தான் பிரார்த்தனை, இதோட மோசமா வந்து உட்காந்துட்டு ரைட். நோன் டெவில் இஸ் பெட்டர் தன் அன்னோன் ஏஞ்சல், சரியா? இது 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 இவ்வளவுதான் பண்ணுன்னு நமக்கு தெரியும். இந்த பாஸ் எப்படி ஓட்டிட்டு போயிடும், அட்லீஸ்ட் இவர் இவ்வளவுதான் பண்ணுவார், இவ்வளவுதான் திட்டுவார், இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவார். ஒரு ஒரு பகவான் இவருக்கு குழு கொடுத்துட்டான் பாருங்க, இவா இவ்வளவுதான்ப்பா, இதுக்கு மேல இதுக்கே டென்ஷன் எடுத்துக்கணும், இவா இவ்வளவுதான் நமக்கு தெரியல வச்சுக்கோங்க, பயப்படணும். ஒருத்தர் வந்து அவருடைய சைவம் கிளீனா தெரிஞ்சு கொடுத்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஹேண்டில் பண்றதான் தெரிஞ்சுக்கணும். அவ யாருமே தெரியாத போதுதான் பயப்படணும், எப்படி நடந்துப்பான்னு தெரியாதான் பயம். ஸோ பகவான் அழகாக எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டான், எப்படி இவாள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இவாள் எப்படி ஹேண்டில் பண்ணணும். காத்தலை எத்தனை மணிக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், ஏதோ ஒரு வேலை பண்ணணும், வயிற்று பழப்பு, அவ்வளோதான். முடிச்சு வரணும், நாட்டுக்கு வரணும், சாலி அவ்வளோதான். ஏதோ தூங்கணும், எங்கே படி தான் தூங்க போகிறோம், நமக்கு ஒன்றும்லாம் ஒன்றும் கிடையாது. ஏர்போர்ட்டில் உட்காந்துன்னு தூங்குவோம், ஃப்ளைட் இப்படி தூங்குவோம், எங்கே வேணால் தூங்க ரெடியாக இருக்கும். இவ்வளோ தான் எப்படி பாதி தூங்கோ தூங்க போகிறோம், ஏதோ ஒன்று சாப்பிட்ணும் பசிக்கிற வேலைக்கு, ஏதோ ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், யாருக்கா போகிறோம் நல்லா விஷ் பண்ணணும், இவ்வளோ தான். இதுக்கு போய் எனக்கு டென்ஷன், ஆய் வந்தால் போகணும், சூச்சி வந்தால் போகணும், ரொம்ப வேர்த்துனா குளிக்கணும், ரொம்ப இதாக சென்ட் அடிச்சுக்கணும், ட்ரெஸ் இப்படிதான். இதுக்கே ஒரு டென்ஷன், இதே ரொட்டீன் தான். டெய்லி மூணு வேலை சாப்பிட்ணும், ரெண்டு காஃபி குடிக்கணும், ஒரு 5-6 ஃபோன் அட்டன் பண்ணணும், வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணணும், இவ்வளோதான். இதுக்கு போய் டென்ஷனா அப்படின்னு ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிருந்தேன். லைஃப் ரொம்ப ஜாலியானது, ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க, ஜாலியாக. ஏன்னா கண்ணன் இருக்கான், அவன் இருக்கான், ரக்ஷகன் இருக்கான், சரணாகதி வருகிறான், ஜாலியாக கேர் ஃப்ரீயாக. இர்ரெஸ்பான்சிபிள் நான் சொல்லலை, கேர் ஃப்ரீ வேறு, இர்ரெஸ்பான்சிபிள் வேறு. கடமையே பண்ணணும், பயம் இல்லாம இருக்கணும், அவன் பார்த்துதான் விட்டுருணும், அவன் பார்த்துதான். இதுதான் சரணாகதி. ஜாலியா இருக்குது. ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ಭಾಗವದಲ್ಲೂ ಜೈ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಗೋವಿಂದ ಜೈ ಜಾನಕೀಕಾಂತ ಸ್ಮರಣ ಜೈ ಜೈ ರಾಮ ರಾಮ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣ ಗೋವಿಂದ ಆಳ್ವಾರ್ ತ್ರಿವಡಿಗಳೇ ಶರಣ ಆಂಡಾಳ್ ತ್ರಿವಡಿಗಳೇ ಶರಣ ಎಂಬೆರುಮಾನಾರ್ ತ್ರಿವಡಿಗಳೇ ಶರಣ ಸರ್ವಂ ಗುರುವರ್ಪಣಂ. ಜೈ ಶ್ರೀ ರಾಧೆ ಕೃಷ್ಣ ಸತ್ಸಂಗಿ ಜೈ. ಜೈ ಶ್ರೀ ಪೂಜ್ಯ ಶ್ರೀ ಶ್ರೀ ಅಮ್ಮಾವಕ್ ಜೈ. ಜೈ ಶ್ರೀ ಭಾರತ್ ಮಾತಾ ಕೀ ಜೈ. ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಭವಂತು, ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಭವಂತು, ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಭವಂತು. ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿ. ನನಗೆ ತುಂಬ ಸಂತೋಷ. இன்னைக்கு என்னுடைய குருஜி அம்மாவுடைய திருநக்ஷத்திரம், கிருஷ்ணனோட குருஜி அம்மாவோட பர்த்டே இன்னைக்கு. அதே இன்னைக்கு இந்த இடத்துல சத்சங்கம் பண்றோம்ன்றது பகவானோட சங்கல்பம், குருஜி அம்மாவோட சங்கல்பம். டிசம்பர் 25 தான் என்னோட குருஜி அம்மா பரமபிச்சாக. இன்னைக்கு இந்த லெவலில் நான் வந்து உட்காந்து உபன்யாசம் பண்றேன் அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆசையெல்லாம் இல்லாதவர். என்னோட ஃபேமிலியிலயும் அங்க மூதாதைகள் யாரும் இந்த மாதிரி ஃபீல்ட்ல கிடையாது. இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணணும்னு ஒரு ஆம்பிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. தெரியாதவன் மாட்டின்ட்டு அவ்வளோதான். பிடிச்சி இழுத்துட்டா குரு கிருபை, அவ்வளோதான். நான் ராதாகிருஷ்ணா சொல்லிடான்னு பிடிச்சி இழுத்து திணிச்சு சொல்ல மாட்டேன்னு சொல்லவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி இந்த மாமிசை தாங்க முடியலன்னு ராதாகிருஷ்ணா சொல்ல ஆரம்பிச்சேன். எப்படி அந்த மாமிசை தாங்க முடியலன்னு ராதாகிருஷ்ணா சொல்ல ஆரம்பிச்சு கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னார். அதுக்கு பகவான் பழி வாங்கிட்டா கிருஷ்ணாச்சுன்னா சொல்ல வச்சுட்டான். ரொம்ப டீசெண்டாக பழி வாங்குறதுன்னா பகவானால்தான் முடியும். ஏன்னா கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னதில்ல சொல்லு பயில. 20 வருஷமா ஊர் ஊரா திருத்திருவா நாடு நாடா போய் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ஒரு பழி வாங்கிட்டான் பயங்கரமா. அதான் இப்ப குரு கிருபை. ஆனா எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் குருஜி மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நான் ஃபார்முலா சான்ஸ்கிரிட் இதெல்லாம் போனதில்லை. ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமேனா ஒண்ணுமே தெரியாது. குரு கிருபை, பகவானுடைய கிருபை. இன்னைக்கு உட்காந்து சொல்றேன் சரணாகதி சொல்றேன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சொல்லு அவ்வளவுதான். நீங்க வந்து உட்காந்தா கூட டாபிக் சரணாகதி எவ்வளவு என்ன சொல்ல போறேன் எனக்கும் தெரியாது. உட்காந்து அவன் பாடுக்கு சொல்ல வைக்கணும். இந்த வாட்ஸ்அப்பே உங்களுக்கு வாட்ஸ்அப் புத்தகம் சொல்லிட்டு இருந்தார். அது வந்ததுக்கு காரணம் ஒரு கதை உண்டு. ஸ்பாண்டிலிஸ் பெயின் வந்து நடுவில் ரொம்ப சிவியரா. ஸோ என்னோட ஒரு டிசேபிள் யாரோ வந்து என்கிட்ட டைப் பண்ணி ஏதோ கேட்டுட்டு இருந்தேன். அவளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, நான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப கைவிடிக்கிறதுனால ரிப்ளை பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டு ஹோல்டு பட்டனை அமுத்தி அவளுக்கு என்ன சொல்லணுமோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஒரு நிமிஷத்துக்குள்ள அவள் அங்கேயே டெய்லி இந்த மாதிரி பண்ணு போலேன் அப்படின்ட்டா. இதனடா அது இப்படி போய் வரதே அப்படின்னு சரி, இது பகவத் சங்கல்பம் அப்படி ஆரம்பிச்சுதான். ஒரு நிமிஷம் சங்கல்பி அட்லீஸ் ஒரு நிமிஷமா எல்லாரும் கேட்கட்டும், ரெண்டு நிமிஷமா கேட்கட்டும் அப்படி. ஸோ ஒரு கை வலி தான் எனக்கு இந்த வாட்ஸ்அப் சத்தங்கள். அந்த கை வலி தான் எனக்கு சரணாகதி சொல்ல உட்கார வச்சிருக்கு. ஸோ எனக்கு தேங்க்ஸ் டு கை வலி தான். ஸோ பிளெஸிங் இன் டிஸ்கேஜ். அன்னைக்கு அந்த கை வலி வரலன்னா வாட்ஸ்அப்ல சத்தங்கன்ற ஒரு கான்செப்டே நிச்சயமா வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அது பகவான் அப்படி பண்ணி கொடுத்தான். ஸோ பகவான் நல்லதுதான் பண்றான். அன்னைக்கு அவள் சேட் பண்ணல, எனக்கு கைவலி வரலை அப்படின்னா நான் பாட்டுக்கு நாலு டைப் பண்ணி விட்டுருப்பேன். இந்த ஒரு உபன்யாசம்ன்ற ஒரு விஷயம் வந்துருக்கு அப்படின்னா அது பகவானுடைய கிருபை. ஸோ பகவான் அழகா எல்லாம் பிளான் பண்றான். ஸோ என்ன வரதை ஏற்றுக்கோங்க, இதுதான் எதுக்கு சொன்னேன்னா அந்த கைவலி தான் இன்னைக்கு வாட்ஸ்அப் சத்தங்கள் காரணம். அந்த வாட்ஸ்அப் சத்தங்கள் தான் நீங்க மீட் பண்றதுக்கு காரணம். ஸோ எல்லாத்துலையும் ஏதோ ஒரு நன்மை உட்காந்து இருக்கு. அதில் குரு கிருப்பையினால பகவத் கிருப்பையினால மட்டும்தான் இந்த உபன்யாசம்ன்ற ஒரு இடத்துக்கே நான் வந்தேன். இல்லாட்டி நான் சரியா சொன்னேன்னா டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அவ்வளோதான், யாரும் தெரியலன்னு சொன்னதான் சொல்றேன். பெருமைக்காக இல்லை, குரு கிருப்பைக்காக சொல்றேன். ஸோ டிப்ளமா முடிச்சோன்னா ஒரு ஆசை இருந்தது, நம்மளுக்கு கல்ஃப்லாம் போய் வேலை பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கும் கல்ஃப் வந்துட்டேன். ஆனால் இப்படி வருவேன் நான் எதிர்பார்க்க சத்தியமா. என் ஆயுஷில் உபன்யாசம் பண்றதுக்காக நான் கல்ஃபுக்கு வருவேன் நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. எனக்கு தெரியாததா கிருஷ்ணான்னு ஒப்படைச்சது இதே கல்ஃபில் நான் உபன்யாசகராக கொண்டு வந்து பகவான் உட்கார சொல்றேன்னா சரணாகதியுடைய பலன். என் பலம் இல்லை. அதாவது இவ்வளோ தைரியமாக சொல்றேன்னா என் குருஜி அம்மா சொல்றேன், நான் பார்த்துமா விடுறா தைரியமாக இருக்கேன், அவன் பார்த்துக்கோ அவன் பார்த்துக்கோ அவன் பார்த்து அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் அவ்வளோதான். இப்படி சொல்லி 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 ரைட் பகவான் பார்த்துமா பகவான் பார்த்துமா அதுதான் இவ்வளோ தூரம் கொண்டு இருக்கு. அதனால் தைரியமாக இருக்குது கவலை. அதே திரும்பி திரும்பி எடுக்கணும் தைரியமாக இருக்கும்னு சொன்னால் ஒன்றும் பயப்படுறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு விட்டுடுங்க, எல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் தான் இவ்வளவு பிளான் பண்ணி இப்படி ரொம்ப ஷார்ட் பீரியட்ல கடகடன் வந்து அபுதாபி. எனக்கு அபுதாபி எந்த ஊர் இருக்கு, கிழக்கா மேற்கா வடக்கா தெற்காது அபுதாபியும் கேள்விப்பட்டிருக்கும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவர் சொன்னார் நாளைக்கு அபுதாபி இருக்கு, காத்தால இருக்கு, சாயங்காலம் இருக்கு. நான் கவலையே நான் காரும் வாங்குறேன், எனக்கு ஊரும் தெரியாது, டிக்கெட்டும் கிடையாது, சரியா துபாய் கரன்சி கூட கிட்ட கிடையாது. ஆனா எனக்கு ஒரு காரு ஒரு டிரைவர் சுகமா அழகா உட்கார வச்சு ஆத்து கைஷன் வந்து டிஃபன் எல்லாம் கொடுத்து மத்தியானம் லஞ்ச் எல்லாம் கொடுத்தா பகவான நம்பினால் முன்ன பின்ன தெரியாத இடத்துல கூட இன்னைக்கு எனக்கு குருஜி அம்மா ரொம்ப பிடிச்ச குறுக்கு வேற கிடைச்சு அசந்து போயிட்டேன். நான் ஸ்டன் ஆயிட்டேன். நிஜமா ஏதாவது என்ன வேணும் வரைக்கும் பகவான் பார்த்து நடக்கும். அதுக்கு சொல்ல வர இது என்னுடைய பெருமைக்காக நான் சொல்ல வேறு திரும்பி நான் சொல்றேன். எத்தனை பேர் எனக்கு பழக்கம் சொல்லுங்க, எல்லாருமே நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். சரி, இது எவ்வளவு நடக்கிறதுனா அவன் பொறுப்புன்னு ஒப்படைச்சுட்டான்னா அவன் நடத்துவான். யாருமே தெரியலன்னா கூட எதுவுமே நமக்கு புரியலன்னா கூட பகவானுடைய சகாயம் தானா நடக்கும். இப்ப இங்க வரதே வீசா தான் நான் ஒண்ணும் பண்ணவா இந்த டைம்னா ரைட் ஓகே என்ன வீசாவால ஏற்பாடு பண்ணா டிக்கெட் ஆவால எல்லாம் நடந்துருந்து நீங்க வந்தா போதும் அவ்வளவுதான். அவ்வளவுதான் பாஸ்போர்ட் மட்டும் நீங்க எடுத்துட்டு வாங்க, அது மட்டும் தான் நடத்துன்னு வந்துருக்கு, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மத்த எல்லாம் தானே அவ்வளவுதான். இதே தான் சரணாகதி. ஜஸ்ட் அவன் கிட்ட ஒப்படைச்சிருங்க, அப்ப எல்லாம் தானா நடக்கும். அவங்க கடமையை மட்டும் பண்ணிட்டு வாங்க, மற்றபடி எல்லாம் பகவான் பார்த்துப்பான். ஸோ இதுதான் என்னுடைய சின்ன கதை. வாட்ஸ்அப் கதையும் இதுதான். என் குருஜி அம்மாவோட கிருபை. அன்னைக்கு அவ மட்டும் என்னை பிடிச்சி இழுத்து, என் பேர் ஆக்சுவலா ரூப்குமார்னு பேர், என்னோட அப்பா அம்மா வச்ச பேர் கோபாலவல்லிதாசன். கோபாலவல்லிதாசன்னா கோபாலகிருஷ்ணன்றது என்னோட பேர். காரணம் சொல்லணும், உங்களுக்கு வித்தியாசமான ஒரு பேர் மேல சொல்லிட்டாரு. காரண பெயர் சொல்லணும் இல்லையா, கோபாலகிருஷ்ணன்றது என்னுடைய குருஜி அப்பாவோட பேர். என்னோட குருஜி அம்மா பேர் வேதவல்லி. ஸோ கோபாலனுக்கும் கோபாலகிருஷ்ணன் வேதவல்லியுடைய தாசன் சிஷ்யன். ஸோ அதனால கோபாலவல்லி தாசன் இதுதான் என்னுடைய பெயர். காரணம் அது குருதாசன், அவ்வளோதான் குரு கொடுத்த பெயர். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன சின்ன வயசுலேயே பார்த்தா மட்டும் தான் என்னோட பழைய பேர் தெரியும். மற்ற அத்தனை பேருக்குமே என்ன கோபாலவல்லி தாசன் அப்படின்னு தான் தெரியும். குரு பலம் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வச்சிருக்கு. அதனால நமக்கு ஆச்சாரிய புருஷன் நிறைய பேர் இருக்கா, எல்லா ஆச்சாரிய புருஷாலும் நமக்கு அவ்வளவு அனுகிரகம் பண்ணிருக்கா. ஆதிசங்கர், பகவத் பாதர், சுவாமி ராமானுஜர், மத்வாச்சாரியா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, எல்லா சம்பிரதாயத்த ஆச்சாரிய மாத்த மகாதேசிகர், மணவாள, மாமுனிகள், எல்லா ஆச்சாரியர்களுக்கும் ஒரே லட்சியம் நம்ம சௌக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பகவான் அடையணும். இவ்வளவுதான். நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்காதான் பிரச்சனையா, நன்னா புரிஞ்சுக்கணும்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, குழப்பமே கிடையாது. இப்ப இத்தனை ஆச்சாரிய புருஷா நம்மளெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு இவ்வளவு அழகா நிஜமாவே அவர் கூட சொன்னார், என்ன டாபிக்ல அப்படி நாங்கள் வெயிட் பேசிட்டு இருந்தோம், அப்புறம் சரணாகதி போட்டுருவோம் அப்படின்னுட்டேன். என்ன சொல்ல போறேன் ஏது சொல்ல போறேன்னு எனக்கு தெரியாது. அப்படியே சொல்லிட்டு இருக்கோம் சரணாகதி பத்தி. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா இப்படி இப்படி இப்படின் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா ஒரு ஆடியன்ஸ் தகுந்த மாதிரி அவசியம் தகுந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு இப்படி ஒரு சரணாகதிய பகவான் என்னோட குருஜி அம்மாவுடைய பிறந்த நாளை நிஜமாவே ஒரு குருவோடைய பிறந்த நாளை கொண்டாடணும்னா பெஸ்ட் மெத்தட் எதுன்னா அவ சொன்ன விஷயங்களை லோகத்துல பிரகடனப்படுத்துறது தான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அபுதாபியில் இருக்கக்கூடிய சாத்விக ஜனங்கள் எனக்கு கொடுத்துருக்கு. அதனால தலையெல்லாம் கைமாறி நிஜமாவே ஒரு மெமரபிள் மொமெண்ட். ஸோ இனிமேல் என்னுடைய ஆயுஷ் முழுக்க நான் குருஜி அம்மாவுடைய திருநக்ஷத்திரம்னு எனக்கு தோணிப்பினா அபுதாபியில எனக்கு சத்சங்கம் பண்ணும் சரணாகதி. ஸோ நான் மறக்க முடியாது, எனக்கு ஒரு மெமரபிள் டே அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி இனிமேல் எப்பெல்லாம் என் குருஜி அம்மாவுடைய திருநக்ஷத்திரம் ஸ்டார் பர்த்டே அப்படின்னா அபுதாபி தான் முதல்ல ஞாபகம் வரும் நிஜமாவே. ஸோ இது பகவத் சங்கல்பம், பகவான் அவ்வளவு அழகா நம்மளை சேர்த்து வச்சிருக்கா. இது இன்னும் நிறைய நிறைய வளரட்டும், எல்லாரும் கூடி இருந்து கொடுக்கும். அவர் சொன்னார் அப்பதான் வேலுமணி கிருஷ்ணன் சுவாமி வந்துட்டு போனார் அப்படின்னு. அது எப்பவுமே அப்படிதான் எனக்கும் அவருக்கும், அவர் போவார் நான் வருவேன், நான் போவேன் அவர் வருவார். ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அவர் நேர நேரம் பார்த்துக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது எப்பன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த ஆண்டாள் உற்சவத்தின் பொழுது அஞ்சு கிட்ட சேவை அன்னைக்கு என்னோடது முடிஞ்சது சுவாமியோடது. ஸோ அப்ப அந்த நேரில் நான் இறங்குறேன், அவர் மேலே ஏறுறார், அப்ப பார்த்து அடிகேந்திராசன் ரெண்டு பேரும் பேசுவோம் அவ்வளவுதான். ஒரு ஒரு ஒன் மினிட் தான், அதுக்கப்புறம் நானும் அவரை பார்க்க முடியல, அவரும் என்ன பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவர் இடத்துல உபன்யாசம் பண்ணி முடிச்சு போவார், நான் போவேன். சரி நான் முடிச்சுட்டு போவேன் அவர் வரார். இப்படி கரெக்டா இங்க அவரு ரெண்டு பக்கம் போயிருக்கேன், ரெண்டு பக்கம் வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் பகவானுடைய திவ்யமான சங்கல்பம். அதாவது ஆரம்பத்தே சொன்னார் இல்லையா, பண்ணலாமா வேண்டாமா, அவன் நடத்திட்டான், அவன் இழுத்து பிடிச்சு எல்லாத்தையும் நடத்தணும். ஸோ இவ்வளவு தூரம் பிளான் பண்றான், நம்ம வாழ்க்கையை அவன் பிளான் பண்ணுவான். ஸோ இன்னும் கூடியிருந்து கொடுக்கும் ராதே கிருஷ்ணன். உட்காந்துருக்க உட்காந்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரியும், சுவாமி கோச்சிக்க மாட்டார், தைரியமா உட்காந்து.
Gracias.